أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
பெரும்பாலான குழப்பங்கள் இங்கிருந்து தோன்றியன, கிழக்கு பகுதிகளிலிருந்து தோன்றியன. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஃபித்னாக்கள்ல முக்கியமான ஃபித்னாக்கள் வரும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபித்னால ஒரு ஃபித்னா நம்ம அதாவது ஜெனரலா பொதுவா பார்த்தோம். அடுத்து குறிப்பா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார். இரண்டு மகள்களை திருமணம் முடிப்பதற்கு பாக்கியம் பெற்ற மிகச்சிறந்த நபிச்சோழர். பத்து சஹாபாக்கள், அதாவது ஒரே ஹதீஸ்ல பத்து சஹாபாக்கள் சொர்க்கவாசின்னு சொல்லியிருப்பான். அது அல்லாம தனித்தனியா நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய பேரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான்கு கலீஃபாக்கள்ல மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்க. இப்ப இவர்கள் கொல்லப்பட்டது, இதுவும் மறுமையின் அடையாளங்களிலே உள்ள ஒன்று, குழப்பத்திலே முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஃபித்னாவிலே உள்ள ஒன்று. ஒரு ஹலீஃபா கொல்லப்படுவது, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா, அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர். என்றைக்கு முஸ்லீம் ஆனாங்க? ஆறாவது அஞ்சாவது பேரா முஸ்லீம் ஆனவங்க யாரு? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்த உடனேயே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க போய் இஸ்லாத்தை பரப்புறாங்கல்ல, அடுத்து ஓரிரு நாட்கள்ல கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. யார? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப, ஜுபைர், உஸ்மான் ரழியல்லாஹு, யார் ரசூலுல்லாஹ், இந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி மூத்த தோழர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் சஹாபாக்களை எல்லாம் மிஞ்சி மீதி இருந்தவங்க எல்லாம் கல்விமான்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்து கேட்டாங்க, ஐயுக்கும் யஹ்ஃபது கவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய கூற்றை, குழப்பங்களை குறித்து, சோதனைகளை குறித்து, ஃபித்னாக்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் யாருக்கு மனப்பாடமா இருக்கு? அப்ப சஹாபாக்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிடல. ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி தோழர்கள் அவர்கள் தங்களில் ஒருவர் மற்றவரை ஆசிரியராக ஆக்கி அவற்றிலிருந்து கல்வி பெற்றுக் கொண்டாங்க. இப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கலீஃபா, பழமையான சஹாபி, அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தங்களை விட பலர் அறிவில் வயதில் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்களிடத்தில் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கல்வி படிச்சிருக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை கூப்பிட்டு, யாருக்காவது இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தெரிஞ்சுன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, குறிப்பாங்க ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, அவங்கள ஒன்று சேர்க்கிறாங்க. ஏன் ஹுதைஃபாவுடைய பேரே என்ன? சாஹிபு ஸிர்ரி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியங்களை சொன்ன சஹாபாக்கள்ல ஒருத்தங்க. முனாஃபிக்குகளுடைய பேர்கள், குழப்பங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அரசியலில் ஏற்பட்ட குழப்பங்களும் பலவிதமான நிகழ்வுகளையும் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்தவர் எப்படி விவரிப்பாரோ, எப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அதை பார்த்தவர் எப்படி விவரிப்பாரோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்லியிருந்தாங்க? ஹுதைஃபாவுக்கு சொல்லியிருந்தாங்க, சரியா? அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அனா அஹ்ஃபது கமா கால், ரசூலுல்லாஹ் சொன்னது போல எனக்கு மனப்பாடம் இருக்கு, எப்படி சொன்னாங்களோ அதே போலவே எனக்கு தெரியும், எனக்கு மனம் இருக்கிறது. அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கல ஜரீஉன், நீங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் ரொம்ப துணிவா இருந்தீங்க, நீங்க கேட்டு கேட்டு அந்த செய்திகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு சமயத்தில் தங்களை பத்தி சொல்றாங்க, மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நன்மையை பற்றி கேட்பார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தீமையை பற்றி கேட்பேன். மக்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி கேட்பார்கள், நான் தீமையை பற்றி கேட்பேன். ஏன்? அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. யார் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துட்டா எப்படி, இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டா எப்படி, இந்த சோதனை ஏற்பட்டா எப்படி என்று தீமைகளை குறித்து விசாரித்தார்கள். அப்ப பாருங்க. அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஃபித்னத்து ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹு ஸலாத்து வ ஸதகத்து வ அல்அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர். குடும்ப குழப்பம், பொருளாதார வியாபார குழப்பம், பக்கத்து வீட்டுக்காரனால் ஏற்படக்கூடிய குழப்பம், இந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது அவர் அன்றாடம் தொழுகிற தொழுகைகளால், கொடுக்கிற தர்மங்களால், மக்களுக்கு சொல்கிற நல்ல, மக்களுக்கு செய்கிற நல்ல பணிகளால், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது, இது போன்ற செயல்களால் அந்த குழப்பங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். அதில் அவர் அதாவது குழப்பங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால், அந்த குழப்பத்தில் அவர் ஏதாவது கொஞ்சம் அப்படி ரூட்டு மாறி இருந்தார், தவறாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் கூட, இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து, சதகா, நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது, அதனால அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள். இப்ப இதுல சில சமயங்கள்ல நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே பலவீனம் அடைந்து விடுகிறீர்கள், புரியுதா? இப்ப மனைவியால ஏற்படக்கூடிய குழப்பம் நல்லா தெரியுது, இந்த மாதிரி ஒரு சோதனையில நம்ம எப்படி இருக்கணும் சொல்லிட்டு, ஆனா நம்மிடத்துல இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குணம் அது மிகச்சிடுது சில சமயத்துல. அப்ப அந்த சோதனையை எப்படி நம்ம அதாவது அணுகணுமோ அந்த முறையில் அணுகாம கொஞ்சம் தவறு பண்ணிடுறோம். அல்லது ஒரு மனைவிக்கு கணவனால் ஏற்படக்கூடிய சோதனை, பெற்றோருக்கு பிள்ளைகளால் ஏற்படுகிற சோதனை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் ஏற்படுகிற சோதனை. அதே போல நீங்க ஒரு வியாபார தளம், நிறுவனம் வச்சிருக்கீங்க, அங்க தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு சோதனை வருது. கடையில உள்ளவன் திருடிடுறான், தப்பு கணக்கு எழுதிடுறான், என்ன கல்லால போடுறதுக்கு பதில பாக்கெட்ல போட்டுக்கிறான், அல்லது பொய் பேசுறான், அல்லது நேரத்தில் மோசடி பண்றாங்க, இப்படி ஏதாவது குழப்பங்கள் அங்க ஏற்படுது. அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, பக்கத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, வீடு கட்ட போறீங்க, இது இப்படி கட்டாத, அது அப்படி கட்டாத, இதை இப்படி செய்யாத, அது அப்படி செய்யாத, இந்த மாதிரி என்ன செய்யுது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல குழப்பங்கள், இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுது குடும்பத்திலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ. இப்ப இந்த மாதிரி குழப்பங்கள்ல நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க, உதாரணத்துக்கு மனைவி ரொம்ப சோதனையா இருக்கிறாங்க, சரி ஹராமுல போகாத வரைக்கும், ஜினாலையோ ஹராமுல போகாத வரைக்கும், தொழுகை இல்ல அல்லது நோன்பு வைக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது காசு இருக்குது, செல்வமான மனைவி, செல்வமுள்ள மனைவியா இருக்கிறாங்க, ஜகாத்து கொடுக்க மாட்டாங்க, ஹராமுல போகாத வரைக்கும் அவர்களுடைய தீய குணத்தை நம்ம சபர் பண்ணி போகணும். முடியல, திட்டிடுறோம், ஏசிடுறோம், அல்லது அடிச்சிடுறோம், அல்லது கடினமான முறையில் நடந்துக்கிறோம். அல்லது அதே போல இந்த பக்கத்துல பாருங்க, கணவன் பக்கத்துல நிகழும் பொழுது மனைவி, இந்த மாதிரி பிரச்சனைகள் சோதனைகள் இருக்குல்ல, இபாதத்துகளின் மூலமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுது, விவாதத்துகளின் மூலமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதை சொல்றாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏப்பா இந்த குழப்பம் எனக்கு தெரியும், இது குடும்ப குழப்பமோ வியாபார குழப்பமோ தொழில் குழப்பமோ, இதெல்லாம் சின்ன குழப்பம்ப்பா, நான் இதை பத்தி கேட்கல, நான் கேட்கக்கூடிய குழப்பம் என்ன தெரியுமா, வலாகின் அல்லதி தமூஜு கமூஜில் பஹர், கடல் அலைகளை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பயமுறுத்தக்கூடிய வரைகையில வரும் அல்லவா, அந்த மாதிரி குழப்பத்தை பத்தி நான் கேட்கிறேன். அதாவது பொது சமூக அரசியல், அதே போல சமய மார்க்க விஷயங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துகளை பற்றி நான் கேட்கிறேன். அப்ப சொன்னாங்க, ஹுதைஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, பயப்பட வேண்டாம், நீங்க லாபஸ் அலைகா மின்ஹா, நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது, இன்ன பைனக வ பைனஹா பாபம் முகலகன், நீங்க இந்த பக்கம் இருக்கிறீங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு பின்னாடிதான் அந்த குழப்பமெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி கதவு பூட்டப்பட்டிருக்கு, நீங்க இங்க இருக்கிறீங்க உமர், கதவு பூட்டப்பட்டிருக்குது, பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடிதான் அந்த குழப்பம் இருக்கு, கதவு பூட்டப்பட்டிருக்கு, பயப்படாதீங்க, கவலை தேவையில்லை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் கேக்குறாங்க, யுஃப்தஹுல் பாபு அம் யுக்ஸர், அந்த பாபு அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா, சித்தனா அந்த கதவை திறந்துகிட்டு வருமா கதவை உடைச்சுக்கிட்டு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்கின்றார்கள், அந்த கதவு உடைக்கப்படும், ஒரு தடவை உடைக்கப்பட்டு விட்டால் அடுத்து அந்த கதவு பூட்டப்படாது. முடிஞ்சா இதோட முடிஞ்சிருச்சு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட சபை கலைஞ்சிருக்கு. உமர் ஹுதைஃபாவிடமிருந்து கேட்ட இந்த செய்தியால் மிகப்பெரிய துக்கத்துக்கு கவலைக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சதை இப்ப நம்ம அடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்க இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு போன உடனே அங்க ஹுதைஃபாவும் அவங்களுடைய மாணவர்கள் மற்றவங்க பேசுறாங்க, நீங்க சொன்னீங்களே குழப்பம் அந்த பக்கம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க, பூட்டப்பட்ட கதவு என்பவர், பூட்டப்பட்ட கதவு என்பது உமர் ஆவார், பூட்டப்பட்ட கதவு உமர் ஆவார். அப்ப உமர் கேட்டாங்க அடுத்து, கதவு திறக்கப்படுமா புடைக்கப்படுமான்னு சொல்லிட்டு. கதவு என்று ஹுதைஃபா யாரை, ரசூலுல்லாஹ் யாரை சொன்னார்கள் என்பதை யார் புரிஞ்சுக்கிட்டா? உமர் ரழியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அது கேக்குறாங்க, இந்த கதவு திறக்கப்படுமா கதவு உடைக்கப்படுமான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொன்னாங்க? உடைக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம்? உமர் கொல்லப்படுவார், உமர் கொல்லப்படுவார்கிற செய்தி. அப்ப அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்றே அந்த குழப்பம் உமருடைய கொலையிலிருந்து ஆரம்பமாகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தது ஒரு மஜூசி, ஒரு மஜூசி, ஈரானை சேர்ந்த அபு லுலுவா என்ற மஜூசி. மதினால முகைரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேலைக்காரனாக இருந்தான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு மயக்கம் தெளிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? மன் கத்தலனி, என்னை கொன்றது யார்? அப்ப சொல்றாங்க அபு லுலுவா அல் மஜூசி என்று. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய கரத்தால் என் மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லையே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குழப்பங்களின் தோற்றம், சோதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகளின் தோற்றம் என்று ஆறாவது அடையாளத்தை பற்றி பேசினோம். அந்த குழப்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஏற்பட ஆரம்பித்தது, இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற விவரத்தை கூறி அதில் ஒரு சில பெரிய குழப்பங்களை பற்றி பட்டியலிட்டோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்த மதீனாவிலிருந்து கிழக்கு திசை நோக்கி காண்பித்தார்கள், அங்கிருந்து குழப்பங்கள் ஏற்படும் என்பதாக. சோ அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஈராக், ஈரான், அதை தொடர்ந்துள்ள பகுதிகளிலே ஏற்பட்ட மார்க்க ரீதியான குழப்பங்கள், ஹாரிஜாக்கள் தோன்றியது, முஅ்திஸிலாக்கள் தோன்றியது, ஜஹ்மியாக்கள் தோன்றியது, கதிரை தக்தீரை மறுக்கக்கூடிய மக்கள் தோன்றியது, இப்படி பல மார்க்க ரீதியான குழப்பங்களை கூறினோம். அதுபோன்று அரசியல் ரீதியான குழப்பங்களும் அங்கிருந்து ஆரம்பமானது. அதில்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபேர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய போர் ஒன்று நடக்கிறது. அந்த போரிலே பல சஹாபாக்கள், நல்லோர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் மூத்த நபித்தோழர்களுக்கு போர் செய்ய வேண்டும் என்ற, ஒருவர் ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற மக்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா, ஜுபேர், ஆயிஷா இவர்களுக்கும் இடையிலே இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்பட்டு விட்டால் நாம் அகப்பட்டுக் கொள்வோம், குற்றவாளிகளாகிய நாம் கைது செய்யப்படுவோம், பிறகு நமக்கு மார்க்கம் கூறிய தண்டனைப்படி அல் குத்திபா அலைக்கும் அல் கிசாஸ் ஃபில் கத்ல, கொன்னவரை இஸ்லாத்துல கொன்றணும். ஒரு உயிரை கொன்றவர்கள் நூறு பேர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உயிருக்கு பகரமாக நூறு பேரும் கொல்லப்படுவாங்க. அதே போல கலகத்தை ஏற்படுத்தியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு எதிராக கலகத்தை உண்டு செய்பவர்கள், அவங்க ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கில் பாங்கப்படாது, பொது மக்களுடைய அமைதிக்கு பங்கு விளைவித்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அவங்கள கொலை செய்யணும். இது இஸ்லாமிய சட்டம். சோ அந்த அடிப்படையிலையும் நம்ம உயிர் போயிடும் என்று பயந்த அந்த விஷமிகள் என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேரும் அமைதியாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் பொழுது தங்களுடைய அமீருடைய அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே தல்ஹா, ஜுபேர் அவங்களுடைய பட்டாளத்தின் மேல தாக்குதல் நடத்திடுறாங்க. அப்ப அவங்களுடைய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆஹா, நம்ம மேல இவங்க வந்து தாக்குதல் தொடுக்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கிறாங்க, இந்த அடிப்படையில எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க. இதுலதான் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த சண்டை ஏற்பட்டு விடும். கடைசியில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த நடந்த நிகழ்வை குறித்து காலமெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதாக நமக்கு உறுதியான வரலாறுகளை தெரியுது. சில வரலாற்று அறிவிப்புகள்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா கூடுதல் குறைவான நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கும், ஆனா அதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது, அவற்றை நாம் நம்ப கூடாது. அதுக்கு அடுத்ததாக சிஃபீன் என்ற இடத்துல முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அதே போல அலி ரழியல்லாஹு அன்ஹு இருவர்களுக்கும் இடையில ஒரு போர் நடக்கும். இந்த போர்லயும் நிறைய நபித்தோழர்களும் நல்லோர்களும் கொல்லப்படுறாங்க. இந்த போர்லயும் ரெண்டு பேரும் சண்டை செய்யணுங்கிற எண்ணத்துல இல்ல, ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையாயிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று விரும்பிய விஷமிகள் தான். இதே போல இரவு நேரங்களுக்கு அதாவது தெரியாம தங்களுடைய அமீர்களுடைய அனுமதி இல்லாமலேயே தாக்குதல் நடத்தி சண்டையை வளர்த்து விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹவாரிஜிகள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கடைசி காலத்துல தோன்றிய மக்கள். இவர்கள் என்ன, அல்லாஹ் ஒருவனைத்தான் தீர்ப்பாளியாக ஆக்கணும், வேற யாரையும் தீர்ப்பாளியாக ஆக்கக்கூடாது. அதே போல இவர்களுடைய சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக, நாங்க நேரடியா குரான்ல இருந்து பார்ப்போம், ஹதீஸ்ல இருந்து பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்த அளவுக்கு இவர்களுடைய சட்டங்கள் கடுமைன்னு சொன்னா ஹைதுடைய காலத்திலையும் பெண்கள் தொழுகணும். ஒருத்தங்க திருடிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கைய வந்து முழு கையிலிருந்து இங்க கம்கட்டில இருந்து வெட்டணும். இந்த மாதிரியான சட்டங்கள் ரொம்ப கடுமையா. இவங்களை குறித்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இவர்களுடைய தொழுகையை பார்த்தால் உங்களுடைய தொழுகையை ரொம்ப ஒரு மட்டமா நீங்க கேவலமா பாப்பீங்க, அந்த அளவுக்கு இரவெல்லாம் தொழக்கூடியவர்கள், திக்ரு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பற்றி எச்சரித்தது என்னவென்றால், எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியே போமோ அந்த மாதிரி ஈமான் இஸ்லாமை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அப்போ ஒருவருடைய வணக்க வழிபாடு இது அவருடைய மார்க்கத்திற்கு, இது மட்டும் மார்க்கத்திற்கு அடையாளமாக விடும் என்று சொன்னால் ஆகாது. அதோடு சேர்த்து அவருடைய பண்பு, அவர் என்ன மன்ஹஜில் இருக்காரு, என்ன ஒரு அமைப்பு, என்ன ஒரு அதாவது புரியுதல் இருக்காரு, இந்த மார்க்கத்தை எந்த அடிப்படையில் அவர் புரிகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், يخرج في هذه الامه قوم تحقرون صلاتكم مع صلاتهم ويقرؤون القران لا يجاوز حلوقهم او حناجرهم يمرقون من الدين مروق السهم من الرميه. இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலிருந்துன்னு சொல்லல, இந்த உம்மத்திலேயே அவங்களை சேக்கல அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களது தொழுகையை ரொம்ப குறைவாக மதிப்பிடுவீர்கள். குரான் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் அந்த குரான் அவர்களுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. ஈமான் இஸ்லாமிலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியேறுகிறதோ. இன்னொரு ஹதீஸ், சயக்ருஜு கவ்மன் ஃபி ஆஃபிரி ஜமான் அஹ்தாஸுல் அஸ்னான் சுஃபஹாவுல் அஹ்லாம் يقولون من خير قول البريه لا يجاوز ايمانهم حناجرهم يمرقون من الدين كما يمرق السهم من الرميه فاينما لقيتموهم فقتلوهم فان في قتلهم اجرا لمن قتلهم يوم القيامه. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய காலத்திற்கு பிறகு வந்த அந்த ஹாரிஜியாக்களை குறித்தும், அதேபோல இந்த ஹாரிஜியா என்ற கூட்டம் ஒரு காலத்துல மட்டும் உருவாகி மறைந்தவர்கள் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த சிந்தனைகளை ஏந்தியவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதாவது சமூகத்துக்கு எதிராக சமூக தீமைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது சமூக தீமையில ஈடுபடக்கூடியவங்கன்னா ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்னு உதாரணத்துக்கு உபச்சாரம், ஜினா, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, இந்த மாதிரியான காரியங்கள். இன்னொரு சமூக தீமை என்னன்னு சொன்னா மார்க்கத்தை கூறி மக்களை அச்சுறுத்துறது. எப்படி, இது ரொம்ப பயங்கரமானது, முந்தியதை விட ரொம்ப பயங்கரமானது. மார்க்கத்தை சொல்லி மக்களை அச்சுறுத்துறது, அதிகாரிகளுக்குரிய அந்த அதிகாரங்களை பொதுமக்கள் தங்களுடைய கையில் எடுக்கிறது. எப்படி உதாரணத்துக்கு, அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத், ஒருத்தர் குடிக்கிறாரு அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும் இதனால போறாரு அல்லது வந்து பிதாவான ஒரு காரியத்தை செய்யறாரு, அனாச்சாரமான ஒரு காரியத்தை செய்யறாரு, இதை கண்டிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் யாருக்கு இருக்கு? ரெண்டு மாதிரி கண்டிக்கிறது. ஒரு கண்டித்தல் என்ன, கையால கண்டிக்கிறது. இன்னொரு கண்டித்தல் என்ன, வாயால கண்டிக்கிறது. இந்த வாயால கண்டிக்கிறது இருக்குது, தீமையை தடுத்த நன்மை ஏவுதல் இருக்கு, எல்லா முஸ்லீம்களும் செய்யலாம், புரியுதுங்களா? ஆனா கையை கொண்டு கண்டிக்கிறது இருக்குது, தடுத்து நிறுத்துதல் இருக்க. உதாரணத்துக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம அன்றாட சகஜ வாழ்க்கையோடு பேசினா தான் புரியும் எல்லாத்தையும். இப்ப நீங்க இந்தியா போன்ற நாடுகள்ல பல ஊர்கள்ல தந்தூரி உருசு தர்காக்கள்ல கொண்டாடுவாங்க. இதில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? இது போன்ற நிறைய அனாச்சாரங்கள் ஊர்ல நடக்குது. இந்த மாதிரியான சமயங்கள்ல நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்ம எப்படி நடக்கணும்? சுன்னாவு வெளிச்சத்துல ஒரு முஸ்லீம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறவர் இவற்றை எப்படி அணுகணும், அழகிய முறையில மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். நல்ல கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட நல்ல நோட்டீஸுகளை அந்த மக்களுக்கு கொண்டு போய் விநியோகம் செய்யலாம் கண்ணியமான முறையில். இவ்வளவுதான். இதுக்கு அடுத்ததாக இல்ல, நாங்க இதோட நிறுத்த மாட்டோம், அவங்க உருசு வரும்போது குறுக்க போய் நிப்போம், அவங்களை எங்க திருவழியா எடுத்துட்டு போக விட மாட்டோம், நாங்க தடுத்து நிறுத்துவோம், அடிப்போம், அதுல கலந்துகிட்டாங்கன்னு சொன்னா நாங்க பாம் வைப்போம் அல்லது ஏதாவது நாங்க செய்வோம் இப்படின்னு போனீங்கன்னா இது சுன்னாவுக்கு மாற்றம். அதே போல சமீப காலங்களில் மெட்ராஸில் நடந்தது, அந்த முசீபத்திலிருந்து ஆரம்பிச்சதுதான் பல கலாச்சாரம். இப்ப என்ன ஆகி போச்சு, இப்ப நம்ம செய்யலனாலும் கூட நம்ம மேலதான் கொண்டு வைக்கிறாங்க. இப்படி ஆரம்பத்துல ஒன்னு ரெண்டு தப்பு நடந்ததுனால நம்ம பிரச்சனையில ஈடுபடல. இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முஸ்லீம்களுக்கும் இயக்கங்களுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் என்ன கிடைச்சு போச்சு, ஒரு வாய்ப்பு கிடைச்சு போச்சு. இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமிய எதிரிகள் நம்ம சமூகத்தை விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. சென்னையில சில ஹோட்டல்கள்ல முஸ்லீம் ஹோட்டல்கள்ல மது அருந்தினாங்க. சென்னையில சில முஸ்லீம் ஹோட்டல்கள்ல இந்த மாதிரி இரவு விடுதிகள் நடன நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டுச்சு. இதை கண்டிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு? அந்த உரிமையாளர்கள்ட்ட போய் அவங்களுக்கு நசிகா பண்ணலாம், அமரு பில் மாரூஃப் செய்யலாம், நஹியனில் முன்கர் செய்யலாம், அவங்கள பள்ளிக்கு அடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு மறுமையை பற்றி இறை அச்சத்தை பற்றிய நிகழ்வுகளை உபதேசங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான். அல்லது அங்க வரக்கூடிய மக்களை யார் யாருன்னு பார்த்து அவங்களுடைய வீடுகளில் போய் அவங்களுக்கு அழகிய முறையில் அறிவுரை சொல்லலாம். இதானே செய்யலாம். என்ன செஞ்சாங்க, இனி அங்க நடக்கவே கூடாது, போய் அங்க இனி அங்க பயமுறுத்துறோம் அச்சுறுத்துறோம் என்ற அடிப்படையில அங்க கொண்டு போய் பாம் வைக்கிறது, அங்க வர்ற மக்களை வெட்டுறது. என்ன ஆகி போச்சு, இப்ப எவ்வளவு பெரிய மோசமான பின் விளைவுகள் ஏற்பட்டுச்சு. இதுதான், அதாவது மார்க்கத்தின் பெயரால் மக்களை அச்சுறுத்துறது. மார்க்கத்தின் பேரா கேட்டா நாங்க வந்து இஸ்லாம வந்து நூத்துக்கு நூறு கடைபிடிக்கிறவங்க, நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி உயிர் கொடுக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை தான பாவத்தை தானே தடுக்கிறோம். ஒரு பாவத்தை நீங்க தடுக்க போய் எவ்வளவு பயங்கரமான பாவம். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் பொதுவான சில விளக்கங்களை புரியுறதுக்காண்டி சொல்றேன். ஒருத்தன் சினிமா பாக்குறான், உபச்சாரம் செய்யறான், இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஜினா செய்யறவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த தண்டனை என்ன, அவன் உயிர் அவன் வந்து மனம் முடிச்சவனாக இருந்தா அவனை கல்லறிஞ்சு கொள்ளுங்கிறது, இல்லன்னு சொன்னா நூறு கசேரி அடிக்கிறது. ஒருத்தனை ஒரு ஃபாஹிஷாவ ஒரு ஆடல் பாடல் காட்சிகளை பாக்குறான், அந்த இடத்துல கொண்டு போய் பாம் வைக்கிறாங்க, நூறு பேர் இருநூறு பேர் ஐம்பது பேர் பத்து பேர்னு சாவுறாங்க, ஒரு உயிர் கொல்லப்பட்டுச்சா இல்லையா? இந்த உயிரை கொள்றதுக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்ன? ஒன்னு ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொன்னு இருக்கணும், அல்லது முர்த்ததாய் இருக்கணும், அல்லது திருமணமானதற்கு பிறகு ஜினா செஞ்சிருக்கணும், அதான. இப்ப எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறாங்க பாருங்க, நாளைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்துல? அல்லாஹ் இந்த சட்டத்தை கொடுத்துருக்கானா? அல்லாஹ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த சட்டத்தை கொடுத்துருக்கானா இல்லையே? அல்லாஹ் கொடுக்காத சட்டத்தை கொண்டு எப்படி நீங்க ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய முடியும்? புரியுதுங்களா? சயக்ருஜு கௌமுன் ஃபி ஆஸரி ஸமான், பிந்திய காலத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அஹ்தாசுல் அஸ்னான் வயது குறைந்தவர்கள், சுஃபஹாவுல் அஹ்லாம் அறிவும் இருக்காது அவங்களுக்கு, யகூலூன மின் கைரி கவுலில் பரியத்தி, மனிதர்களில் சிறந்தவரான என்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்வார்கள், ஆனால் லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டைக்கு கீழும் இறங்காது, எமுருக்கூன மின் தம், மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் வேகமாக, எப்படி வில்லில் இருந்து அம்பு வெளியேறுகிறதோ, அவர்களை எங்கு பார்த்தாலும் நீங்கள் கொல்லுங்கள், அவர்களை கொல்லுவதிலே உங்களுக்கு மறுமையிலே கூலி இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை நமக்கு எடுத்துக்கூடாது, அரசாங்கம் முஸ்லீம் அரசாங்கம் தான், புரியுதுங்களா? அப்படி ஒருத்தங்களை பார்த்து அவங்களை நம்ம கண்டிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அறிவுரை தான் சொல்லணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கான இப்னு உமர் யராஹும் ஷிரார கல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே ரொம்பவும் மட்டமான படைப்பாக இப்னு உமர் இவர்களை பார்த்தார்கள். காஃபிர்களுடைய விஷயத்தில் இறங்கிய வசனங்களை எல்லாம் முஸ்லிம்களின் மீது கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னா, காஃபிர்களோட இணக்கமா இருப்பாங்க, முஸ்லிம்களோட சண்டை வளர்ப்பாங்க. இப்படி காஃபிர்களோட இணக்கமா இருப்பாங்க, அவங்களுக்கு இஸ்லாம சொல்லணும், அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், அவங்கள முஸ்லீம் ஆக்கணுமே சொல்லி இணக்கமா இருப்பாங்க. சொந்த சகோதரன் என்று அல்லாஹ் யார சொன்னானோ தங்களுடைய இன மக்கள் முஸ்லீம்களிடத்துல கடுமை காட்டுவார்கள், அவங்களிடத்துல சண்டை செய்வார்கள். இப்ப இந்த ஹாரிஜியா என்ற ஒரு கூட்டம் இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி தோன்றியவர்கள். மார்க்கத்துல பல குழப்பங்களை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதை பத்தி இதுக்கே நம்ம தனியா ஒரு 4-5 மணி நேரம் இவங்க சம்பந்தமான ஹதீஸ்கள் அவ்வளவு விவரமா இருக்குது. இவங்களுடைய அடையாளங்களை பத்தி இவர்கள் எப்படி எல்லாம் குழப்ப செஞ்சாங்க செய்வாங்க, இந்த சிந்தனை இருக்குது. அந்த காலத்தோட முடியல, அந்த ஹருரியா இந்த ஈராக்கில் தோன்றிய ஹாரிஜியாக்கள் முடிஞ்சிட்டாங்க. ஆனா அந்த சிந்தனை இருக்கா இல்லையா, இது ஒவ்வொரு காலத்திலும் தோன்றி கொண்டுதான் இருக்கும். ஆகவே நம்மை நம்ம மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் சரி, அல்லாஹ் எப்படி சொல்றான், வலா தகுலு ஃபீதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். ஒன்று இருக்கு மார்க்கத்தை மீறுவது, இன்னொன்னு இருக்கு மார்க்கத்தில் மீறுவது, ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. மார்க்கத்தை மீறுவது என்றால் என்ன, தொழுகை கட்டளை தொழுகிறது கிடையாது, நோன்பு கட்டளை நோன்பு வைக்கிறது கிடையாது, ஜகாத்து கொடுக்கிறது கிடையாது, இது மார்க்கத்தை மீறி போயிடுறது. இன்னொன்னு மார்க்கத்தில் மீறுவது, மார்க்கத்தில் மீறுவதுனா என்ன, உதாரணமா 4 ரக்காத்து தொழுகணும் இல்ல 6 ரக்காத்து தொழுவேங்கிறது, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக செய்தது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அளவு சொல்லியிருக்கிறாங்க. வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அதே போல நற்பண்புகளாக இருக்கட்டும், அதே போல அரசியல் விஷயங்களாக இருக்கட்டும், சமூக விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நமக்கு தெளிவாக ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறையை மீறி நீங்க போனீங்கன்னா அது என்ன ஆயிடும், மார்க்கத்தில் மீறுதல் ஆயிடும். உதாரணத்துக்கு சூஃபியாக்கள் என்ற கூட்டம், இவங்களுடைய பண்பு என்ன, நாங்க இபாதத்து செய்யறோம் இபாதத்து செய்யறோம் சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்த வரம்புகளை மீறது, இரவெல்லாம் விழிச்சிருக்கிறது ரமதான் மாசங்கள்ல, அதுவும் குறிப்பா பிந்திய இரவுகள்ல மட்டும்தான் அனுமதி. ஆனா வாழ்க்கையெல்லாம் இரவெல்லாம் முடிச்சிருக்கலாமா, அதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஏற்பட்ட அந்த மிக முக்கியமான குழப்பங்களில் ஒன்று, யஸீது இப்னு முஆவியா என்ற மன்னருடைய காலத்தில், அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார், அவங்களுடைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற பெரிய கொடுங்கோல் கவர்னர்களின் மூலமாக மதீனாவிலே மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடந்துச்சு. பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பலவிதமான முசீபத்துகள் அங்க நடந்துச்சு. அதே போல அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில், அதாவது உமவியாக்களுடைய ஆட்சி முடிந்து அப்பாசியாக்களுடைய ஆட்சி ஆரம்பமானப்ப முஅத்திலாக்கள் என்ற ஒரு கூட்டம் உருவானாங்க. இவர்கள் அதாவது கிரேக்க தத்துவங்களை படித்து வந்து அதை கொண்டு குரான் ஹதீஸ புரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப அதற்கு மாற்றமா இருக்கக்கூடிய குரான் ஹதீஸினுடைய வாசகங்களை எல்லாம் மாத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுலதான் குரான் படைக்கப்பட்டது என்ற ஒரு புதிய தத்துவத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை யாரு ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களெல்லாம் கொண்டாங்க, அவங்களை அடிச்சாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாத மார்க்க அறிஞர்களை சிறையில வச்சாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு குழப்பம் நீடிச்சுச்சு. அடுத்து இன்னொரு ஒரு குழப்பம், இது என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப நம்ம துல்லியமா விளங்கினது, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாம் முஸ்லிம்கள் நமக்காக தனி ஒரு கலாச்சாரத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். பல சட்டங்களை பல விஷயங்களை கோடிட்டு காட்டி, இந்த பாருங்க முந்திய சமுதாயம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இப்படி இப்படி இருந்தாங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க, அவர்கள் இந்த செயலை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, நீங்க அந்த செயலை செய்யாதீங்க, தடுத்துருக்காங்களா இல்லையா. நிறைய ஹதீஸ் இருக்கு குர்ஆன்லயே, அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ்லயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இந்த கியாமத்துடைய அடையாளங்கள் அந்த குழப்பங்கள்ல ஒன்று என்னவென்றால், இந்த உம்மத்து தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய தனித்தன்மை எதை கொண்டு முஸ்லிம்கள் என்று அறியப்படுமோ அந்த தனித்தன்மையை விட்டுவிட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பின்னால் ஓடுவார்கள். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களை காப்பியடிப்பார்கள். மொத்தமா இவர்களை பார்த்தால் ஒரு யூதனை பார்த்தது போன்றோ அல்லது ஒரு கிறிஸ்துவனை பார்த்தது போன்றோ ஒரு மஜூசியை பார்த்தது போன்றோ இருக்கும். முஸ்லீம் என்பதற்குரிய அடையாளம் இருக்காது. அவர் ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகளை செய்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு சில சமய சந்தர்ப்பங்கள் பெருநா துலகிக்கு வந்திருக்கிறாரு, ஜும்மா துலகிக்கு வந்திருக்கிறாரு, இதை வைத்துத்தான் அவரை ஒரு முஸ்லீம் என்று அடையாளம் காண முடியுமே தவிர மற்ற விதமான ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குண்டான அடையாளம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், لا تقوم الساعة حتى تأخذ أمتي بأخذ القرون قبلها شبرا بشبر وذراعا بذراع فقيل يا رسول الله كفارس والروم فقال ومن الناس إلا ومن الناس إلا أولئك رواه البخاري وفي رواية قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن முந்திய சமுதாயம் எப்படி சென்றார்களோ அவர்களை அப்படியே ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா பாரசீகர்களையும் ரோமர்களையுமா, இன்னொரு அறிவிப்புல யூதர்களையும் கிறிஸ்துவர்களையுமா, அவர்களை போன்று மாறிவிடுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற யார பத்தி நான் சொல்றேன். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களில் யாராவது ஒருவன் ஒரு உடும்பனுடைய பொந்துல போய் பூந்திருந்தாலும் அதுலேயும் நீங்க போய் கூற முயற்சி பண்ணுவீங்க. அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களுக்கு பின்னாடி உள்ளார போவாங்கன்னு சொன்னா அதுல நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா, அதுல அது வந்து செய்யலாமா வேண்டாம் அதை பற்றி எதுவுமே கிடையாது. அவங்க செஞ்சிட்டாங்களா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே போல செயலை இவர்களும் செய்து விடுவார்கள். அதே போல குழப்பங்கள்ல ஒன்று, தங்களை நபி என்று சொல்பவர்கள் உருவாகுவது தோன்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த குழப்பத்தை பற்றியும் எச்சரிக்கை செய்தார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கذابூன قريب من 30 كلهم يزعم انه رسول الله. மறுமை நிகழாது எதுவரை பொய் பேசுபவர்கள் மக்களை ஏமாற்றுகிறவர்கள் ஏறக்குறைய 30 பேர்கள் தோன்றுவார்கள், இவர்கள் அனைவரும் தங்களை நபி என்று சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே முஸைலமா அல் கஸ்ஸாப் என்பவன் தன்னை நபி என்று கூறினான். அதுபோன்ற அஸ்வத் அனஸ் என்பவன் தன்னை நபி என்று சொன்னான். அதே போல அங்கங்க அப்பப்ப தோன்றிக் கொண்டே இருந்தார்கள் தன்னை நபி என்று சொல்பவர்கள். கடைசியா இந்தியால பஞ்சாப்ல உள்ள காதியான் என்ற இடத்துல குலாம் அகமது அல் காதியான் என்பவன் சமீப காலத்தில் இந்த முடிஞ்ச நூற்றாண்டுக்கு முன்னாடி 1800 பிறந்து 1900 ஒஃபாத் இறந்தாப்புல இவனுடைய இந்த குரூப் இருக்குது. இதுக்கு முந்தி வந்த குரூப்புகளை விட மிகப்பெரிய அளவுக்கு உருவெடுத்து, அதுக்கு காரணம் இந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு செய்த சப்போர்ட் ஆதரவு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த குழப்பங்கள்ல ஒரு குழப்பம், لا تقوم الساعة حتى تلحق قبائل من أمتي بالمشركين وحتى يعبدوا الأوثان وإنه سيكون في أمتي 30 كذابون كلهم يزعم أنه نبي وأنا خاتم النبيين لا نبي بعدي. மறுமை நிகழாது என் உம்மத்திலே பலர் முஷ்ரிக்குகளாக ஆகிவிடுவார்கள், என் உம்மத்திலே பலர் வசனை வணங்குவார்கள். ரெண்டு இருக்கு, ஒன்னு சனம் இன்னொன்னு வசன், புரியுதுங்களா? ஒன்னு சனம் இன்னொன்னு வசன். சனம்னா என்ன? இந்துக்கள் காஃபிர்கள் தங்களுடைய வணக்கத்தலங்கள்ல கோயில்கள்ல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க, உருவங்களாக உள்ள சிலைகள், இதற்கு அரபியில சனம் என்று சொல்லப்படும். குர்ஆன்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சனம் என்று சொல்லப்படும். இன்னொரு ஒரு வார்த்தை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஃபஜ்தனிபு ருஜ்ஸ மினல் அவ்சான், சூரா அல் ஹஜ்ஜில் சொல்லப்படுது. வசன் என்ற அசுத்தத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். வசன் என்ன? இப்ப ஐயாமுல் ஜாஹிலியால இருந்த முஷ்ரிக்குகள் அவர்கள் சிலை வழிபாடு செய்தார்கள், சரிங்களா? ஷிர்க் செய்தார்கள். அவங்களுடைய அந்த ஷிர்க் இணை வைத்தல் இருக்கிறது ரெண்டு வகையா இருந்துச்சு. ஒன்று என்ன, தங்களுடைய முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய சிலைகளை செதுக்கி அந்த சிலைகளை வணங்கி வந்தார்கள். அப்படிப்பட்ட சிலைகளுக்கு தான் குர்ஆன்ல ஹதீஸ்ல அரபில சனம் என்று சொல்லப்படும். சரியா? இன்னொரு வகையான ஷிர்க், அதாவது வசனை வணங்குதல். வசனை என்ன அப்படின்னா, அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் உட்கார்ந்த இடங்கள், அவர்கள் வசித்த வீடுகள், அவர்கள் விட்டு சென்ற அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள், இதை புனிதமாக கருதி இதற்கு மரியாதை செய்தல். உதாரணத்துக்கு ஒரு நல்லவர் ஒரு துறவி இருந்தார்னா, அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாரு, அவர் எங்க வசித்தாரு, எங்க இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எங்க இருந்து அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாரு, அந்த இடத்த ஒரு புனிதமாக்கிறது, அந்த இடத்த போய் பாக்குறது, அதை தொட்டு தடவுறது, அங்க போய் நின்று துவா கேட்டா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புறது, இது வசன் வழிபாடு என்று சொல்லப்படும். ஒன்று சனம் வழிபாடு, இரண்டாவது வசன் வழிபாடு. சனம் வழிபாடு என்று சொன்னால் அந்த முன்னோர்களை சிலைகளாக செதுக்கி அந்த சிலைகளை பூஜித்தல். வசன் வழிபாடு என்றால் அந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களையோ பொருட்களையோ அல்லது காலங்களையோ புனிதப்படுத்துதல், மரியாதை செய்தல். இன்றைக்கு நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த கூற்று பாருங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு பெரிய கூட்டம் முஷ்ரிக்குகளாக மாறுவார்கள், வசனை வணங்குவார்கள் என்று சொன்னாங்க, சனமை வணங்குவார்கள் சொல்லல. வார்த்தையை பாத்தீங்களா, என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க, வணங்குவார்கள் சொன்னாங்க, சனம் என்ற வார்த்தையை சொல்லல. இப்ப நம்ம இந்த தர்கா வழிபாடு செய்யறவங்களோ கபர் வழிபாடு செய்யறவங்களோ ஒரு அவுலியாவ சிலையா செதுக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு வச்சு இதை தொட்டு முத்தம் கொஞ்சுங்க, இதுக்கு முன்னாடி நின்னு துவா கேளுங்கன்னா கேட்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல கபரை தொட்டு முத்தம் கொஞ்சுவாங்க, கபரை சுத்தி வருவாங்க, அவர்கிட்ட கபர்கிட்ட கேட்பாங்க, அங்கு உள்ள செவத்த முத்தம் கொஞ்சுவாங்க, அப்புறம் அந்த கபரு மேல போர்த்தின போர்வைய புனித போர்வையாக்குவாங்க, அங்கு கழுகிற தண்ணிய புனித தண்ணியாக ஆக்குவாங்க, அங்கு போடப்படக்கூடிய பூக்களை புனிதமாக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சைத்தான் அவர்களுக்கு அதை அலங்கரித்து காட்டியிருக்கிறான். இப்படி வந்தாதான் சிறுக்கு, இது சிறுக்கு கிடையாது, இது வந்து நல்லவர்களை கண்ணியப்படுத்துதல். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா யஅபுதுல் அவ்சான், வசனை அவர்கள் வணங்குவார்கள். இந்த வசன் என்பதில் எதெல்லாம் வரும், அந்த மக்கள் அடங்கி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள், அந்த இடங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது போன்ற எல்லாமே வசன்ல வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து என்னுடைய உம்மத்தில பொய்யர்கள் 30 பேர் தோன்றுவார்கள், ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று சொல்வார், நான் தான் இறுதி நபி, எனக்கு பின்னால் நபி யாரும் கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த கூற்று இருக்கிறது. அதாவது உம்மத்தில மார்க்க ரீதியான குழப்பங்கள், எனக்கு பின்னாடி தன்னை நபி என்று சொல்பவர்கள், அதே போல ஷிர்க்ல போய் மக்கள் சேரும், இந்த குழப்பங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி ஏற்பட்டுச்சு, இது தொடர்ந்து அடுத்து வந்து கொண்டுதான் இருக்குது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அடையாளங்கள், இப்ப நம்ம 6 அடையாளம் சொன்னோமா, 6ல் இந்த 7வது அடையாளம் தான் வந்து இந்த தன்னை நபி என்று சொல்பவர்கள் தோன்றுவது. அடுத்து 8வது அடையாளம், இந்த அடையாளம் இருக்குதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையானது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சி முழுமையாக பரவி மக்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருப்பது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது, ஹத்தா யஸீர ராகிபு பைனல் இராக்கி வ மக்கா லா யகாஃபு இல்லா தலாலத் தரீக், தனியாக ஒருவர் பயணித்து வருவார் இராக்கிலிருந்து மக்கா வரை, தான் வழி தவறி விடுவோமோ, பாதை மாறி போயிடுவோமோ, வேற ஏதாவது ஒரு பாதையில போயிடுவோமோ என்ற பயத்தை தவிர அவருக்கு வேறு பாதை இருக்காது. இந்த இதே போல ஒரு கருத்து தான் நம்ம முன்னாடி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்லயும் சொல்லி வந்திருக்கிறோம். அடுத்து 9வது அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ருஜ நாரு மின் அர்தில் ஹிஜாஸ் துதீஉ அஅநாக்கல் இப்லி பிபுஸ்ரா. அதாவது ஹிஜாஸ் பகுதியில், மக்காவிற்கு மதினாவுக்கு இடையில உள்ள பகுதியில் ஒரு பெரிய நெருப்பு உருவாகும், அந்த நெருப்பின் வெளிச்சத்தால் சிரியாவில் உள்ள புஸ்ரா என்ற நகரத்தில் அங்கே இரவில் மக்கள் தங்களின் வாகனங்களை தங்களுடைய கால்நடைகளை பார்த்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு பெரிய ஒரு நெருப்பு பற்றி எரியும். இது ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. இந்த நெருப்பு இருக்குது, ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டுல இந்த நெருப்பு ஏற்பட்டது. அதாவது துல்லியமா சொல்வதாக இருந்தா, அதாவது 654வது ஹிஜ்ரில, 654வது ஹிஜ்ரில இந்த நெருப்பு ஏற்பட்டது. இது குறித்து மார்க்க அறிஞர்கள் நிறைய அந்த நெருப்பை பார்த்தவர்கள், அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லா விவரங்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல 10வது ஒரு அடையாளம், கிதாலு துருக், அதாவது அரபியர்கள் அஜமியர்களின் மீது போர் தொடுத்தல், துருக்கியாக்கள் துருக்கி மக்கள் மீதும் அதே போல அந்த மங்கோலியர்களின் மீதும் போர் தொடுத்தல், அதற்கு பிறகு அந்த மக்கள் அரபியர்களை தாக்குதல், உயாவுல் அமானா, இதெல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது இதுக்கு முந்தி சொன்ன இந்த போர்கள் சம்பந்தப்பட்டது, இது ஒரு வரலாற்று நிகழ்வுகள். அடுத்து இந்த விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையோட அன்றாட பண்புகளோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள். அதாவது மறுமை நாள் வர வர மக்களிடத்துல நல்ல பண்புகளும் பழக்க வழக்கங்களும் நல்ல குணங்களும் குறைஞ்சுகிட்டே போகும், நல்ல குணங்கள் குறைந்து கொண்டே செல்லும். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم اذا ضيعت الامانه فانتظر الساعه قال كيف اضاعتها يا رسول الله قال اذا اسند الامر الى غير اهله فانتظر الساعه அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால், அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால், அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால், அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அமானிதம் என்றால் என்ன, அமானிதத்தை பாழ்படுத்துவது என்றால் என்ன, கைஃப யுதாஅதுஹா, பொறுப்புகளை அதிகாரங்களை அதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுவது, அது அந்த அமானிதங்களை பாழ்படுத்துவதாகும். அப்படி நடந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அமானிதம் என்றால் ஒரு வேலையை செய்வதில் ஒருத்தரிடத்துல ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த அடிப்படையில் செய்ய சொல்றீங்களோ அந்த அடிப்படையில் அந்த வேலையை செய்தல். அதே போல ஒரு பொருளை கொடுக்கறீங்க, திரும்ப வாங்கிக் கொள்கிறேன் என்று, அந்த பொருளை பயன்படுத்தாமல் நீங்கள் எந்த தன்மையில கொடுத்தீங்களோ அதே தன்மையில அதை பாதுகாத்து வைக்கிறது, இது ஒரு அமானிதம். அதே போல ஒரு ரகசியத்தை நீங்க சொல்றீங்க, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளார வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, எந்த ரகசியத்தை நீங்க சொன்னீங்களோ எப்படி சொன்னீங்களோ அதை முழுசா மனசுல பாதுகாக்கிறது, எந்த ஒரு காரணத்தாலையும் அதை இஷாராவாகவோ அல்லது அதிலிருந்து ஒரு சில விஷயங்களையோ மக்கள்கிட்ட சொல்லாம இருத்தல். இப்படி அமானிதம் என்பது ஒரு விசாலமான பொருள் கொண்டது, புரியுதுங்களா? இப்ப இந்த அமானிதத்தின் மோசடி, இதுல குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்க, அதிகாரங்கள் தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுமே ஆனால், ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அமானிதத்தை பத்தி ஒரு விரிவான ஒரு ஹதீஸ சொல்றாங்க, أن الأمانة نزلت في جذر قلوب الرجال ثم علموا من القرآن ثم علموا من السنة. இந்த நம்பகத்தன்மை, அமானிதம், பாதுகாத்தல், பொறுப்பை நிறைவேற்றுதல், நம்பிக்கைக்கு நேர்மையாக நியாயமாக நடத்தல், இது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த தன்மை எந்த அளவுக்கு ஒருத்தரிடத்தில் உயர்வாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு குர்ஆன் சுன்னா புரிய வரும். சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன், அதாவது இந்த அமானத் மக்களுடைய உள்ளங்களின் வேர்களிலே இறங்கியது, உள்ளத்திலன்னு கூட சொல்ல, என்ன சொல்றாங்க, உள்ளத்துடைய வேரிலே இறங்கியது. அப்படி உள்ளத்தில் அமானத் இருந்ததுனால குர்ஆனை அவர்கள் புரிந்தார்கள், சுன்னாவை அவர்கள் புரிந்தார்கள். அடுத்து இந்த அமானிதம் மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும் என்ற செய்தியும் எங்களுக்கு சொல்லப்பட்டது. எப்படி இது எடுக்கப்படும்? ஒரேடியா ஒரே நேரத்தில் எடுக்கப்படுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்மை மாறிக்கொண்டே வரும். எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு அடையாளம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் தூங்கி எந்திரிப்பாரு, முந்தினால் இருந்ததை விட இன்றைக்கு அந்த அமானத்தின் அந்த தன்மை குறைஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு ஒரு வட்டமா ஒரு அடையாளம், ஒரு உதாரணத்துக்கு உடம்புல வந்து ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னு வச்சுங்களேன், மொத்தமா ஒரு கட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அவர்களுடைய உள்ளத்தில் அந்த அமானிதம் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து அவர் தூங்கி எந்திரிப்பார், அடுத்த நாள் ஒரு நாள் கழியும், இன்னொரு நாள் கழியுது. இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சின்ன தீக்காயம் ஏற்பட்டா அந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குமா இல்லையா, அது சரியா போனது பின்னாடி, அந்த அளவுக்கு இருக்கும். இப்படியே அந்த அமானத் என்ற தன்மை, நம்பிக்கை தன்மை இருக்கின்றதே, அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியேறி வெளியேறி கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, மக்களுடைய நிலைமை, யதபாயஊன் ஃபலா யகாது அஹதுஹும் யுஅதில் அமானா, மக்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்து கொள்வார்கள், அவர்களில் ஒருவர் கூட நம்பிக்கையை நிறைவேற்ற மாட்டார். அப்ப மக்கள் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்காருப்பா, அவரும் ரொம்ப நேர்மையா இருப்பாருப்பா. அப்ப மோசடி என்பதும் ஏமாற்றுதல் என்பதும் மக்களுக்கு மத்தியிலே சகஜமாக போய், எல்லா வியாபாரிகளும் போய் பேசுறவங்க தான்ப்பா, எல்லாரும் ஏமாத்துறவங்க தான்ப்பா, எல்லாரும் நிறுவையில மோசடி செய்யறவங்க தான், எல்லாரும் கலப்படம் செய்யறவங்க தான். அந்த அங்க ஒரு கடையில போனா அவரு கொஞ்சம் நல்லபடியா கொடுப்பாரு, அந்த அளவு பேசுவார்கள். அப்ப இந்த அமானத் என்ற இந்த தன்மை இருக்கிறதே, இந்த தன்மை முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஒரு தன்மை. அரசாங்கம் கண்காணித்தாலும் சரி, கண்காணிக்கவில்லை என்றாலும் சரி, இப்ப உதாரணத்துக்கு இந்த நாடுகளோ அல்லது இது போன்ற நாடுகளோ, இந்த நாடுகள்ல வியாபாரங்கள்ல ஓரளவுக்கு நாணயம் அளவையிலேயோ அல்லது நிறுவையிலேயோ அல்லது குவாலிட்டியிலேயோ, இது எதற்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து இது செய்யறது ஒரு அரசாங்கத்துக்கு பயந்து, இல்லைன்னு சொன்னா ஒரு அரசாங்க நடவடிக்கை ஏற்பட்டுரும், நமக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா இழப்பு கொடுக்கணுமே சொல்லிட்டு. இது அமானத்தல்ல, இது என்ன இல்ல, இது அமானத்தல்ல. அமான செய்து அல்லாஹுவை பயந்து, யார பயந்து, அல்லாஹுக்காக, மறுமைக்காக. நான் மக்களுக்கு குறை செய்தால் இதனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவேனே, ஆகிரத்தை பயந்து, நரகத்தை பயந்து என்ன செய்யணும், அமானத்தை நிறைவேற்றணும். இப்ப சில பேர் வியாபாரம் செய்யறாங்க, குவாலிட்டி 100% கரெக்டா கொடுப்பாங்க. எதுக்கு குவாலிட்டி 100% கரெக்டா கொடுத்தா வியாபாரம் நல்லபடியா நடக்குது. இது அவர்களுடைய உலக ரீதியா அவங்களுடைய பண்பு பழக்கம் சரி, ஆனா மறுமைக்காக வேண்டி செய்யப்பட்டதா? அப்ப எந்த அமல் மறுமைக்காக செய்யப்படுகிறதோ அந்த அமல் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப ஒரு முஸ்லீம் இந்த தன்மையில் இருக்கிறான் என்றால் அதுக்கு என்ன காரணம், என்ன காரணம், ஆகிரத்துக்காக, மறுமைக்காக. அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்துக்கும் அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்துக்கும் இடையில, மலைக்கு மடுவுக்கு இடையில உள்ள வித்தியாசம் இருக்குது. நிறைய விஷயங்களை சொல்லலாம். உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிற நல்ல பண்புகளை கடைபிடித்தால் இந்த முழு உலகமே ஒரு மிகப்பெரிய நிம்மதி காற்றையும் மிகப்பெரிய ஒரு சுபிட்சத்தையும் நுகர முடியும். மற்றவர்கள் செய்றாங்களே, இவர்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு கலாச்சாரம். இப்ப ஒருத்தரை பார்த்தா ஒரு சிரிக்கிறது, இது ஒரு கலாச்சாரம், ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, இதை ஈமான் என்று சொல்லுது. உனது முஸ்லிமான சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திக்கிறது ஈமான் என்று சொல்லுது. அழகிய வார்த்தை பேசுவதை தர்மம் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வதை, ஒரு மனிதருக்கு உதவி செய்வதை ஈமான் என்று சொல்கிறது. மறுமையில உனக்கு ஈடேற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல அமல் என்று சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அமல்கள் நிறுக்கப்படும், அமல்கள் நிறுக்கப்படுகிற தராசில, அமல்கள் நிறுக்கப்படுகிற தராசில நன்மையை கணக்க வைக்கக்கூடிய அந்த அமல்கள் இருக்கா இல்லையா, நன்மையுடைய தட்டை கணக்க வைக்கக்கூடிய அமல்கள்ல நற்பண்புகள் அந்த தட்டை கணக்க வைப்பது போன்று வேற எந்த அமலும் கணக்க வைக்காது. புரியுது, அந்த ஹதீஸ் நம்ம புரியணும். அக்லாக், நம்முடைய கேரக்டர், நம்முடைய மென்மையான அணுகுமுறை, இனிமையான பேச்சு, அன்பான பேச்சு, இணங்கி போறது, மன்னித்து விடுறது, பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுதல், என்ன பிறருக்கு உதவி செய்தல், ஏழை எளியவர்களுக்கு உதவுதல், இந்த மாதிரியான இந்த பண்பு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய அமல்களுடைய தட்டுகளில் ஏனைய அமல்கள் அதை கணக்க வைப்பதை விட எதுதான் அதிகமா கணக்க வைக்கும், நற்பண்புகள் கணக்க வைக்கும். அப்ப முஸ்லிம்களிடத்துல இந்த மாதிரி நற்பண்பு இருக்குன்னு சொன்னா அந்த நற்பண்புடைய தோற்றம் அடிப்படை அது எங்கிருந்து உருவாகுது, அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையிலிருந்து, ஆகிரத்தின் மேலுள்ள நம்பிக்கையிலிருந்து. அடுத்த அடையாளம், மறுமை நெருங்க நெருங்க மார்க்க கல்வி குறைந்து விடும், மக்களிடத்திலே மார்க்கத்தை பற்றிய அறியாமை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من اشراط الساعه ان يرفع العلم ويثبت الجهل. மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று கல்வி எடுபட்டு விடும், அறியாமை தங்கிவிடும். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி எடுக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார்களே, எந்த கல்வியை குறித்து சொல்றாங்க? குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை குறித்து சொல்றாங்க. இன்ன பைன யதை ஸா லஅய்யாமன் யுன்ஸலு ஃபீஹா அல்ஜஹலு வயர்ஃபஉல் இல்மு. மறுமைக்கு முன்னால் அறியாமை மிகைத்து விடும், இல்மு எடுபட்டு விடும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يتقارب الزمان ويقبض العلم وتظهر الفتن ويلقى الشح ويكثر الهرج. இதுல நிறைய அடையாளங்கள் வருது, இதனுடைய ஒவ்வொரு விவரமும் பின்னாடியும் வருது. அதாவது மறுமை வருவதற்கு முன்னால் காலம் நெருங்கிவிடும், காலம் சுருக்கமாகிவிடும், இல்ம் எடுக்கப்பட்டுவிடும், குழப்பங்கள் அதிகமாகிவிடும், மக்களுடைய உள்ளங்களிலே கஞ்சத்தனம் அதிகமாகிவிடும், கொலை அதிகமாகிவிடும். இந்த ஹதீஸ்ல நிறைய அடையாளங்களை சொல்றாங்க, காலம் நெருங்கிவிடும், தகாருபு ஜமான். இந்த தகாருபு ஜமானுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க. ஒன்று, நேரத்தில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். இப்ப முந்தைய மக்கள் ஒரு வருஷத்துல 10 வருஷத்துல செஞ்ச வேலைய நம்மால் 100 வருஷத்துல கூட செய்ய முடியாது. இப்ப முன்னோர்களை பாருங்க, அவர்கள் எழுதிய நூல்கள், உதாரணத்துக்கு இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50 வருஷம் கூட வாழல, அவங்க எழுதி வச்சிருக்கிற நூல்களை பார்த்தா நம்ம 50 வருஷத்துல வெறும் அந்த நூல்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கூட பாதி வரைக்கும் கூட போய் சேர மாட்டோம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற பெரியார்கள், இன்னும் நிறைய மார்க்க அறிஞர்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த பரக்கத் இருக்குது, அது நம்முடைய வாழ்க்கையில இல்ல. இதை நம்ம கூட நிறைய அனுபவிக்கலாம். நம்முடைய முந்தைய காலத்துக்கு பிந்திய காலத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலத்தில் உள்ள பரக்கத்தை எடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரமா சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல, ஒரு ஆண்டு உங்களுக்கு போறது எப்படி தெரியும்னு சொன்னா ஒரு மாசம் போற மாதிரி. ஒரு ஆண்டு முடிகிறது ஒரு மாசம் முடிஞ்ச மாதிரி தான் தெரியும். ஒரு மாசம் முடிவது ஒரு வாரத்தை போன்று இருக்கும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்று, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று. அப்ப காலம் அந்த அளவுக்கு நெருங்கிவிடும். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்ப முந்தைய காலத்துல மக்கள் பயன்படுத்தின அந்த போக்குவரத்து வாகன வசதிகள் என்ன? ஒட்டகங்கள், குதிரை, இது போல வசதிகளை தானே பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த வசதிகளை பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? இப்ப ஒரு 500 கிலோமீட்டர் போகணும், ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். இப்ப அந்த 500 கிலோமீட்டர் எத்தனை நேரத்தில் போய், எவ்வளவு நேரத்தில் போயிருந்தீங்க? ஒரு மணி நேரத்தில் போயிருந்தீங்க, அரை மணி நேரத்தில் போயிருந்தீங்க. அப்ப இதுவும் அந்த காலம் சுருங்கிவிடும் என்பதற்குள்ள கருத்துகள்ல ஒன்று. அப்ப கஞ்சத்தனம் அதிகமாயிடும். கஞ்சத்தனம் அதிகமாகிவிடும் என்றால் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பவர்கள் குறைந்து விடுவார்கள். தங்களுடைய துன்யாவுடைய வசதி என்றால் அதற்காக எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அதை ஒரு செலவாகவே கருத மாட்டாங்க. தான் வீடு கட்டுறது, தன்னுடைய மனைவி மக்களுக்கு நகரட்டு வாங்கி கொடுக்கறது, தன்னுடைய குடும்பத்தில் திருமணம் நடத்துறது, தன்னுடைய போக்குவரத்து, தன்னுடைய சுற்றுலா, தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்யறது அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதே சமயத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக ஒரு நாணயத்தை எடுத்தாலும் கூட அது அவர்களுக்கு சிரமமாக தெரியும், கஞ்சத்தன் அதிகமாயிடும். அதே போல கத்தல், கொலை அதிகமாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து சொல்றாங்க, ஒரு காலமுறும் அந்த காலத்துல எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று கொல்லப்படுறவனுக்கும் தெரியாது, ஏன் கொன்னோம் என்று கொன்னவனுக்கும் தெரியாது. கொலை செய்தவனுக்கும் நம்ம ஏன் இவனை கொன்றோம் என்று தெரியாது, கொல்லப்படுறவனுக்கு இவன் ஏண்டா நம்மளை கொலை செஞ்சா என்பதும் தெரியாது. அந்த அளவிற்கு கொலை அதிகமாகிவிடும். அதுலயும் குறிப்பா இது முந்தைய காலத்திலேயே அதிகமாயிருச்சு. அடுத்து இப்ப சமீபத்தில் இந்த புதிய புதிய போர் சாதனங்கள் எல்லாம், இந்த நெருப்பு கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னாடி ஒரு சமயத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பாவி மக்கள் சம்பந்தமே இருக்காது. அப்ப இந்த அது கத்தல் அதிகமாகுது, கொலை அதிகமாகுவதற்கு இது இதுவும் மறுமையின் அடையாளங்கள்ல ஒன்று. இப்ப குறிப்பா நம்ம பேசி வந்தது இல்மு எடுக்கப்பட்டு ஜஹில் அறியாமை மிகைத்து விடுதல். அப்ப இல்மு என்பது மார்க்க கல்வியை குறித்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர மற்ற உலக பொருளாதார உலக தொழில் கல்வியை பற்றி சொல்லல. ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யுஸ் ஸௌபி. நீங்க ஒரு புது ஆடை வாங்குறீங்க, அந்த ஆடையில வந்து நிறம் இருக்கும், ஏதாவது சில வேலைப்பாடு இருக்கும். நீங்க அணிய அணிய கொஞ்ச காலத்தில் அந்த என்ன ஆகும், அந்த நிறம் அப்படியே மங்கி கொண்டே போகும். அந்த வேலைப்பாடு எதுவும் இருந்துச்சுன்னா அது வெளியேறிக்கிட்டே வரும்ல. அந்த மாதிரி இஸ்லாம் அழிந்து கொண்டே போகும், அதனுடைய சுவடுகள் மறைந்து கொண்டே போகும். ஹத்தா லா யுத்ரா மாஸியாம் வலா ஸலா வலா நுசுக் வலா ஸதகா. தொழுகை என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன, ஹஜ் என்றால் என்ன என்ற எந்த இல்மும் மக்களுக்கு தெரியாது. கடைசியா ஒரு நேரம் வரும், குரான்ல ஒரு எழுத்து கூட இருக்காது. மக்கள்ல பல பேர் இருப்பாங்க, வயசானவங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, முந்தி ஒரு காலத்துல நான் எங்க பாட்டேன் எங்க அத்தா சொல்ல நான் கேட்டுக்கிறேன், லா இலாஹ இல்லல்லான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது அநேகமா லா இலாஹ இல்லல்லான்னு ஒரு வார்த்தையா இருக்கலாமோ, சுபஹானல்லாங்கிற ஒரு வார்த்தையா இருக்கலாமோ அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் தீன் அவர்களிடத்திலே இருக்கும். இந்த அடையாளம் இருக்குது. கியாமத்தினால் ரொம்ப சமீபமானதுக்கு பின்னாடி முழு உலகம் ஃபுல்லா இந்த நிலைமை ஆயிடும், சரிங்களா? ஆனா இப்ப இந்த நிலைமை இருக்குது. பூமியில் பல இடங்கள்ல பெற்றுக்கொள்ளப்படத்தான் செய்கிறது. பூமியில பல இடங்கள்ல இந்த நிலைமை இருக்குது. நம்ம பல இடங்கள்ல பயணம் செஞ்ச வகையில இஸ்லாம் எந்த அளவிற்கு அங்கே மக்களிடத்துல அடிச்சூடே இல்லாமல் மறைஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த கிராமங்கள்ல குறிப்பா நீங்க வடநாடுகள்ல போனீங்கன்னா இதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம், இப்ப அலஹம்துல்லா அவரோட இருக்காதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்துச்சு. அதாவது இந்தியா சுதந்திரமானதுக்கு சமயத்துல பல முஸ்லீம்கள் இங்கிருந்து வெளியூர் பாகிஸ்தான் போனாங்க, பங்களாதேஷ் போயிட்டாங்க, பல பேர் தங்கினாங்க, பல கிராமங்கள்ல கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப பல கிராமங்கள்ல உயிர் கொலைக்கு பயந்துகிட்டு தங்கள்கிட்ட இருந்த இஸ்லாமிய அடையாளங்களை மக்கள் மறைச்சாங்க. முஸ்லீம்னு தெரிஞ்சா கொல்லப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த அடையாளங்களை மறைச்சாங்க. இன்னும் சில இடங்கள்ல வந்து திரும்ப வந்து இந்துவாகவே மாறினாங்க. அப்ப அவங்களுடைய இந்திய ஜெனரேஷன் அந்த கிராமங்கள்ல போனீங்கன்னா இதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க முழுசா இந்துக்கள்ல போய் சேரல, கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டதுக்கு பின்னாடி தங்களை முஸ்லிம்கள்னு சொல்லுவாங்க, ஆனா இஸ்லாம்னா என்ன நல்லவே தெரியாது. தங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவாங்க, படிச்சாங்க என்று அவர்கள் சொல்லுவாங்க, ஆனா அதனுடைய விவரமும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இன்றும் பல இடங்கள்ல இருக்கத்தான் செய்து, கியாமத்துக்கு முன்னாடி முழு உலகத்திலையும் இந்த நிலைமை ஆகிவிடும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையின் அடையாளங்கள் ஒன்று, யகூனு ஃபி ஹாதிஹி உம்மத்தி ஃபி ஆகிரி ஸமான் ரிஜாலுன் அவ் கால யக்ருஜு ரிஜாலு மின் ஹாதிஹி உம்மத்தி ஃபி ஆகிரி ஸமான் மஅஹும் ஸியாதுன் كأنها أذناب البقر يغدون في سخط الله ويروحون في غضبه. அநியாயம் செய்யக்கூடிய, மக்களை துன்புறுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாகுவது, அதிகாரிகள் தோன்றுவது, அவர்களின் நோக்கம் என்ன? மக்களுக்கு நன்மை செய்வது என்றில்லாமல் மக்களை துன்புறுத்துவது, மக்களை அடிப்பது, மக்களை கைது செய்வது, அவர்களை நோவினை செய்வது, அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய பொருள்களை சூறையாடுவது, அபகரிப்பது, இது அவர்களுடைய பழக்கமாக பண்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகவாதிகளில் இரண்டு கூட்டத்தார்களை, லம் அரஹுமா, நான் இப்போது பார்க்கவில்லை, அவர்களிடத்திலே மாட்டின் வாளை போன்று சாட்டைகள் இருக்கும், அதை கொண்டு மக்களை அடிப்பார்கள். இன்றைக்கு இந்த போலீஸ்காரங்க லத்தி வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்கல்ல, அதுவும் இதுல கட்டுப்படும். ஒரு கலவரம் பிரச்சனை அந்த மாதிரி வரும் பொழுது யாரையெல்லாம் அடிக்கிறாங்க? கலவரத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் சாமான் வாங்குறதுக்காண்டி, பசிக்காக வேண்டி, பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்காக வேண்டி கடைக்கு வந்திருப்பான், அவனையும் சேர்த்து அடிக்கப்படுது. இந்த மாதிரி அதாவது மக்களை துன்புறுத்தக்கூடிய அதிகாரிகள், மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அதிகாரிகள் உருவாகுவது இதுவும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்களுடைய காலையும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் தான் இருக்கும், அவர்களுடைய மாலையும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் தான் இருக்கும். அதாவது அவர்களுடைய முழு ஆட்சி அதிகாரமே அல்லாஹ்வுக்கு அதாவது கோபமூட்டக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يكون عليكم امراء هم شر من المجوس. இதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். இந்த ஹதீஸ் வச்சு என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொன்னாங்க. அதாவது அந்த குணம் இருக்கிறதே முஸ்லிம்கள்லையும் ஏற்படும், முஸ்லீம் அல்லாதவர்களையும் ஏற்படும். பொதுவா உலக மக்கள்ல அந்த தாக்கங்கள் ஏற்படும். சில விஷயங்களை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை வைத்து குறிப்பிட்டு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அறியாமை மிகைத்து விடும், இது யார வச்சு சொன்னாங்க? முஸ்லிம்கள் மார்க் கல்வியை விட்டு விடுவார்கள். இது உதாரணத்துக்கு இப்ப ரொம்ப அழுத்தமா சொல்ல வேண்டிய நிலைமை. இப்ப தமிழ்நாட்டில் பல மதரசாக்களை இழுத்து பூட்ட வேண்டிய அளவுக்கு ஆகி போச்சு. படிக்கிறதுக்கு ஆளுகள் வர்றதில்ல. 100 பேர் படிச்ச இடத்துல 10 பேர் படிக்கிறாங்க, 10 பேர் படிச்ச இடத்துல 1 பேர் படிக்கிறாங்க. அதையும் சேர்த்து வருஷத்துல ஆரம்பிச்சுட்டு அடுத்த 2 மாசத்துல மூடி போயிடுறாங்க. நிறைய முந்தி ஒரு காலம் இருந்துச்சு குர்ஆனை மரணம் செய்தல், ஹாஃபிழ் மக்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. அதே போல மார்க்கு கல்வி, வீட்டில் ஒரு ஆலிமாவது இருக்கணும், நம்ம ஊர்ல ஒரு 10 ஆலிமாவது இருக்கணும் என்று மக்கள் மார்க்கு கல்வியின் மீது ஆர்வமா இருந்தாங்க. எப்ப இந்த உலக படிப்புகள், அதுவும் குறிப்பா இந்த கம்ப்யூட்டர் துறை எப்ப மக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிச்சிச்சோ, அப்ப முற்றிலுமாக மார்க்கு கல்வியின் மேல உள்ள அந்த மகத்துவமும் அந்த ஒரு மதிப்பும் குறைஞ்சு போய், எங்க இந்த கல்வியை படிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது, சமுதாயத்தில் என்ன மதிப்பு கிடைக்க போகுது, அல்லது என்ன ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பெரும்பாலான முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த கல்வி முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுது. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஊர்ல இருந்து ஒருத்தங்க 2 பேர் படிக்கத்தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவல்ல இங்க நோக்கம், யார நீங்க படிக்க அனுப்புறீங்க? யார படிக்க அனுப்புறீங்க? யாரிடத்துல கல்வியில திறமை இருக்குதோ, யாரிடத்துல நற்பண்பு இருக்குதோ, எந்த ஒரு குடும்பம் ஒழுக்கமான ஒரு நல்ல குடும்பமாக பிரபலியமாக இருக்குதோ அந்த குடும்பத்திலிருந்து மார்க்க கல்விக்கு ஆள் அனுப்புறீங்களா? அல்லது ஊர்ல யாராவது ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தான், சேட்டை தாங்க முடியல, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை, படிப்பு ஏறல அவனுக்கு, சரி மார்க்காக்கு போ, இது அல்லாஹ் மேல செஞ்ச ஒரு பெரிய கிருபை. அப்ப இந்த இல்முல உள்ள ஒரு பெரிய ரஹமத்தை பாருங்க, அப்படிப்பட்டவர்களை கூட நல்லவங்களா மாத்துதுன்னு சொன்னா நல்லவர்கள் போனா எப்படி வருவாங்க? என்னங்க, ஊர்ல சேட்டை செய்யறவனோ திருடுறவனோ அல்லது வந்து மக்களுக்கு வந்து படிக்காத மக்கள் அங்க அனுப்பி அவர்கள் நல்லவர்களாக மாத்தப்படுறாங்கன்னு சொன்னா நல்லவங்க போனாங்கன்னா எவ்வளவு சமுதாயத்துக்கு பயன் வரும்? இப்ப கல்விக்கு அனுப்புறாங்க, ஆனா யார் அனுப்பப்படுறா, எப்படிப்பட்ட மக்கள் அனுப்பப்படுறாங்க? அப்ப தகுதி உள்ளவர்களும் நல்ல சிறந்த மக்கள் அனுப்பப்பட்டால் அதே போல சமுதாயத்துக்கு அந்த பலன்களை நாம் பார்க்கலாம். அப்ப அந்த மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அதிகாரிகள் தோன்றுது. இப்ப நம்ம எதுக்கு இதை சொல்லிட்டு இடையில வந்தோம் சொன்னா, சில விஷயங்கள் முஸ்லிம்களுக்கு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சில விஷயங்கள் பொதுவா சொன்னது. இப்ப அநியாயக்கார மக்கள் தோன்றுவார்கள், அதே போல மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அதிகாரிகள் வருவது, இது ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொன்னாங்க. அதாவது முஸ்லீம்கள்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க, காஃபிர்களையும் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, சில சமயங்கள்ல முஸ்லிம் அதிகாரிகள் முஸ்லிம் மன்னர்கள் மாற்றார்களை விட மோசமாக ஆகிவிடுவார்கள். இப்ர அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு அலைக்கும் உமரா ஹும் ஷர்ரும் மினல் மஜூஸ், உங்கள் மீது சில அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள், அவர்கள் மஜூசிகளை விட மோசமாக இருப்பார்கள், மஜூசிகளை விட மோசமாக இருப்பார்கள். இப்ப இந்த ஹதீஸ கொஞ்சம் விரிவா பாருங்க. அதிகாரிகள் இது மேல மன்னர்ல இருந்து எடுத்துக்கங்க, எங்க இருந்து மன்னர் அரசர்ல இருந்து எடுத்துக்கங்க. முஸ்லிம் நாடுகள்ல சில இடங்கள்ல அந்த மன்னர்களுடைய போக்கு, அல்லாஹு அக்பர், ஒரு மஜூசியோ ஒரு காஃபிரோ ஒரு யகூதியோ ஒரு நசரானியோ அங்கே மன்னராக இருப்பது மேல், அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. தேர் சொல்ல விரும்பல, சமீப காலத்து வரைக்கும் இப்ப கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்குது பல நாடுகளுடைய ஒரு அதாவது அழுத்தத்தின் காரணமாக. முஸ்லிம்கள் அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்கள், அந்த நாட்டில் 99 பேர் முஸ்லிம்ஸ் தான், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் ரமதான் மாசத்தில் நோன்பு வைக்கக்கூடாது. எப்படி நோன்பு வச்சா அரசாங்க வேலை கிடையாது? ஏன் நீ நோன்பு வைக்கிறதுனால பலவீனமாயிடுற, அதனால வேலை பாதிக்குது, நோன்பு வைக்காத. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபு போடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது, முழு டிரெஸ் கூட போடக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, 50 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. எப்படி 50 வயசுக்கு மேலதான் ஹஜ்ஜை பத்தி யோசிக்கணுமா? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யார் போட்ட சட்டம்? காஃபிர் யஹூதி போட்ட சட்டம் கிடையாது, இதெல்லாம் யார் போட்ட சட்டம்? முஸ்லிம் ஆட்சியாளர்கள் போட்ட சட்டங்கள். அல்லாஹ் அக்பர். இது போன்ற ஆட்சியாளர்களை குறித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூனு அலைஹிம் உமரா ஹும் ஷர்ரும் மினல் மஜூஸ். அந்த வகையில பார்த்தா இது போன்ற நாடுகளில் வாழ்வது நமக்கு எவ்வளவு மேல், இஸ்லாமுடைய இபாதத்துகளையும் கடமைகளையும் நம்ம சுதந்திரமா செய்ய முடியுது. தாடி வைக்க விரும்புறவங்க தாடி வைக்கலாம், ஹிஜாபு போட விரும்பக்கூடிய பெண்கள் ஹிஜாபு வைக்கலாம், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய விரும்புகிறவர்கள் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யலாம். எப்ப விருப்பப்படுதோ, அல்லாஹ் விருப்பப்படுறோமோ, அல்லாஹ் வசதியை கொடுக்கறானோ, ஹஜ்ஜுக்கு போலாம், உம்ராக்கு போலாம், மக்களுக்கு தாவா கொடுக்கலாம், நம்ம எங்க வேணாலும் ஜமாத்தா தொழுகலாம். அதை யோசிச்சு பாருங்க. இந்தியா இது போன்ற நாடுகள்ல நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் வச்சிருக்கோம், பஸ்ல போயிட்டு இருக்கோம், 4 பேர் 5 பேர் இறங்கி ஒரு ஓரத்துல தொழுக முடியுமா முடியாதா? இன்னும் சில முஸ்லீம் நாடுகள் இருக்குது, பப்ளிக்ல ஜமாத்தா நீங்க தொழுத அரெஸ்ட் ஆயிடுவீங்க, இன்னும் சில நாடுகள் இருக்குது, அரசாங்க அலுவல்கள் வேலை செய்யறவங்க, அரசாங்க அலுவல்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் பள்ளி ஜமாத்துக்கு தொடர்ந்து சரியா போறதை பார்த்து அவர்கள் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு அரசாங்க இடத்துல பக்கத்தில் பள்ளிவாசல் இல்ல, தூரமான இடத்துல டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேர் சேர்ந்து ஜமாத்தா தொழுதா நடவடிக்கை, புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்றைக்கு நம்முடைய நாடுகள்ல பாக்குறோம், எந்த இடத்துல வேணாலும் அரசாங்க ஆபீஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல 4 பேர் நின்று அங்க நம்ம ஜமாத்து வைக்கலாம், பப்ளிக் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் சரி அங்க நம்ம ஜமாத்து வைக்கலாம், தொழுகலாம், அங்க மக்களுக்கு நல்லதை சொல்லலாம். இப்ப இதுதான் குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யகூனு அலைக்கும் உமரா ஹும் ஷர்ரும் மினல் மஜூஸ், உங்கள் மீது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஏற்படுத்தப்படுவார்கள், அவர்கள் மஜூசிகளை விட மோசமாக இருப்பார்கள். அதாவது மன்னர்கள் இருந்து ஆட்சியாளர்கள் இருந்து எடுத்துங்க, அதுக்கு பிறகு நீங்க அப்படியே இத அடுத்து அடுத்து கீழே கொண்டு வாங்க. முதல் அதிகாரி, பெரிய அதிகாரி, ஆட்சியாளர், மன்னர், அதற்கு அடுத்து அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள். இப்ப உதாரணத்துக்கு இந்தியா அல்லது இதே போல சில நாடுகள் இருக்குது, அதாவது பல மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய நாடுகள், சில இடங்கள்ல போலீஸ் அதிகாரிகளாக நியமிக்கப்படுறாங்க. போலீஸ் அதிகாரிகளாக முஸ்லீம்கள் சில பேர் நியமிக்கப்படுறாங்க. அந்த முஸ்லீம் அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு காபிர் இருந்தா கூட அப்படி நடந்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு மோசமாக, அதை விட கொடுமையாக அந்த முஸ்லீம் அதிகாரிகள் நடக்கிறாங்க. யாரோட? மாற்றார்களோட மட்டும் கிடையாது, முஸ்லீம்களோடையும். மஸ்ஜிதுகளோட அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையினால் நிகழ்வதற்கு முன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அடையாளங்கள் என்னென்ன நிகழும் என்று கூறினார்களோ அவற்றை நாம் படித்து வருகிறோம். அதில் ஒரு அடையாளம்தான் மக்களிடத்திலே வெட்க உணர்வு குறைந்து ஈமானிய ரோஷம் எடுபட்டு மனிதனுக்கு என்று அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒரு இயற்கை பண்பு, அதாவது தன் சுய தேவையை மற்றவர்களிடமிருந்து மறைத்து செய்தல், இந்த பண்பு எடுபட்டுவிடும். அதாவது வெட்கம் குறைந்துவிடும், அவர்களுடைய ரோஷம் எடுபட்டுவிடும், மிருகங்களைப் போன்று கால்நடைகளைப் போன்று அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா ஏனைய படைப்புகளை பார்க்கிலும் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். அந்த மனிதனுக்கு சில உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொதுவாக முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சில நேரிய பண்புகளை இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் வெட்க உணர்வு, தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுதல். ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று கற்பு, அதாவது அல்லாஹ் அனுமதித்த அந்த வழியிலே தவிர தன்னுடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்யாமல் இருத்தல், அல்லாஹ் அனுமதித்த வழிகளில் தன்னுடைய ஆசையை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுதல். வறுமையினால் நிகழ்வதற்கு முன்பு இந்த வெட்க உணர்வு, ரோஷ உணர்வு மக்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஜினா, விபச்சாரம், தவறான தொடர்புகள், கள்ள உறவுகள் அதாவது பரவலாக ஆகிவிடும். மக்களிடத்திலே இந்த ஒரு மானக்கேடான அசிங்கமான காரியம் பரவலாக ஆகி இதை குற்றம் என பார்ப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். இதை தங்களது அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சகஜமான, ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக பார்க்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ன மின் அஷ்ராஃபி ஸாஅ ஃபதகர மின்ஹா வயத்ஹரு ஸினா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஹதீஸ், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று ஸினா பரவலாக ஆகிவிடும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்தத்ரகுல் ஹாகிமில் பதிவான ஹதீஸ், سيأتي على الناس سنوات خداعات وتشيع فيها الفاحشة. மறுமையினால் நிகழ்வதற்கு முன்னால் பல ஆண்டுகள் வரும், பல வருடங்கள் தோன்றும். அந்த ஆண்டுகள் மக்களை ஏமாற்றிவிடும். அதனை ஏமாற்றக்கூடிய ஆண்டுகள், ஏமாற்றக்கூடிய வருடங்கள் என்றால் என்ன? பொதுவாக அல்லாஹு தஆலா மழை பொழிவதற்கு, வெயிலுக்கு காற்றடிப்பதற்கு என்று ஒரு கால அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லவா, அது மாறிவிடும். வெயில் காலங்களிலே மழை பொழியும், மழை காலங்களிலே மழை பொழியாது, பொய்த்துவிடும். அதுபோன்று காற்றடிக்க வேண்டிய காலங்களிலே காற்றடிக்காது, மாறி காற்று வீசும். அதுவும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள், இப்போது விவசாயங்கள்லாம் செய்திருக்கிறோம், பருவமழை வரும், மழை பொழியும் என்பதாக. இந்த அளவுக்கு மழை பொழியும் என்று எண்ணியிருப்பார்கள், ஆனால் அதை விட அதிகமாக மழை பொழியும். இப்ப எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அழிவை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டுகளாக மாறிவிடும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறதுதான், மழை பொழிந்தால் அளவை விட அதிகமாக, மழை நின்றுவிட்டால் தேவைக்கும் தண்ணீர் இல்லாத அளவிற்கு அங்கே மழை நின்று விடுவதை பார்க்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனவாத்துன் ஹத்தாஆத், ஏமாற்றக்கூடிய ஆண்டுகள். விவசாயிகள் எல்லாம் நம்பி இருப்பாங்க மழை பொழியும் சொல்லிட்டு, ஆனா மழை பொழியாது. மழை பொழியும், நல்லபடியா இந்த வருஷம் விவசாயம் பண்ணிடுவோம், அறுவடை செஞ்சிருவோம், நல்லா பொழிஞ்சிருக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் எந்த அளவு நினைச்சாங்களோ அதை விட அதிகமாக பெய்துவிடும். இப்ப வானத்திலிருந்து பெய்யற மழை எதை வச்சு தடுக்க முடியும்? அல்லாஹ் நாடினாலன்றி மனித சக்தியால் அதை தடுக்க முடியாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனவாத் ஹத்தாஆத், ஏமாற்றுகிற ஆண்டுகள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், வதஷீஉ ஃபீஹல் ஃபாஹிஷது, அல் ஃபாஹிஷா, அசிங்கமான செயல்கள். அதாவது மனிதன் இயற்கையாக தூய நெறி உள்ளவன், தூய பண்புள்ளவன், எதை பார்த்து அசிங்கமாக அருவறுப்பாக பார்ப்பானோ அந்த செயல்கள் மக்களிடத்திலே பரவலாக ஆகிவிடும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹதீஸை எழுதியதற்கு பிறகு 656 மரணித்தவர்கள், ஹிஜ்ரி 656, ஏழாவது நூற்றாண்டுல வசிச்சவங்க, இன்றைக்கு ஏறக்குறைய 700 ஆயிடுச்சு. அவர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செயலை, இந்த ஒரு அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக பார்க்கிறோம் என்று. 7வது நூற்றாண்டுல, இன்றைக்கு 14வது நூற்றாண்டு, 15வது நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம். அவர்களுடைய காலத்திலேயே இதை பார்த்தார்கள் என்று சொன்னால், மக்கள் இந்த மாதிரி இந்த செயல்கள் பரவலாகிவிட்டது என்று சொன்னார்கள் என்றால், நம்முடைய காலத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கு பார்த்தாலும் குறிப்பாக இந்த ஊடகத்துறை ஒரு நூற்றாண்டிற்கு முன்பதாக எப்போது ஆரம்பமானதோ, ஊடகத்துறை என்றால் டிவி பத்திரிகை கலாச்சாரம், அதிலிருந்து ஜினா என்பது ஒரு மக்களிடத்திலே சமூக கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜினாவுடைய பெருக்கம், இதன் அதிகரிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் எல்லாம் அதில் எப்படி ஆகிவிடுவார்கள் என்றால், கழுதைகளைப் போல, மிருகங்களைப் போல ஆகிவிடுவார்கள். இதையும் கூட நம்ம பரவலாக இல்லை என்றாலும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான அசிங்கங்களும் இருக்கத்தான் செய்யுது. பாதுகாக்க நிறைய, என்னை விட அதிகமா நீங்க பத்திரிகைகள் செய்திகள் படிப்பீங்க, உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும். அதனால நான் படித்த செய்திகள்லாம் உங்களோட சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யபகா ஷிராருன் நாஸ் யதஹாரஜூன தஹாருஜல் ஹுபர் ஃபஅலைஹிம் தகுமுஸ் ஸாஅ. கடைசி காலத்திலே கழுதைகளை போன்று உறவு வைத்துக் கொள்கிற மக்கள் தோன்றுவார்கள். அந்த மக்களின் மீதுதான் மறுமை நிகழும். இதே ஹதீஸ் இன்னும் விளக்கமாக இப்படி பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தஃப்னா ஹாதிஹி உம்மா ஹத்தா யகூம அர்ரஜுலு இலல் மர்ஆ ஃபயஃப்தரிஷுஹா ஃபி அத்-தரீக் فيكون خيارهم يومئذ من يقول لو واريتها وراء هذا الرحائط. இந்த உம்மத் அழியாது எதுவரை ஒருவன் ஒரு பெண்ணை இழுத்து வருவான். தன் மனைவியின் கூட சொல்லல, ஒரு பெண், ரோட்ல போற ஒருத்தர் ஒரு பெண்ணை பிடிப்பான், அந்த பெண்ணை பாதையில் வைத்து தன் தேவையை நிறைவேற்றுவான். அப்போது அந்த மக்களிலே சிறந்தவர்களே எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நீ சிவற்றுக்கு பின்னால் இந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கலாம் அல்லவா, சிவற்றுக்கு பின்னால் நீ இந்த பெண்ணை அழைத்து சென்றிருக்கலாமா என்று சொல்பவன் அவர்களில் சிறந்தவனாக இருப்பான், அவர்களில் கொஞ்ச வெட்க உணர்வு உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சமூக மக்களிலே, முஸ்லீம் மக்களிடத்திலும் சரி, இந்த ஊடகத்துறைகள் பரவிவிட்ட காரணத்தால் டெலிவிஷன் இல்லாத வீடுகளே இல்லை. அந்த டெலிவிஷன்ல சினிமாக்களும் சீரியல்களும் பார்க்கப்படாத வீடுகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சமூகம் சீர்கெட்டிருப்பதால் இந்த ஜினாவை குற்றமாகவே கருதுவது கிடையாது. சினிமாவிலோ டெலிவிஷன் சீரியல்களிலோ அவர்களுடைய மைய கருத்து என்ன? அனுமதியற்ற ஹலால் இல்லாத ஒரு ஆண் பெண்ணோடு சேர்ந்து நடித்தல், காட்சிகளை அமைத்தல் ஜினாவுடைய முக்கத்தமா, ஜினாவுடைய முக்கத்தமா. அப்ப இதுதான் அவர்களுடைய அந்த மைய கருத்தாக இருப்பதால் எத்தனை சினிமாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனை சீரியல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய கருத்து என்ன, இந்த ஜினா, காதல், ஜினா இவற்றை அடிப்படையாக வைத்துதான் அவர்களுடைய அந்த முழு கதாபாத்திரங்களை. இது இந்த மக்களிடம் பார்த்து 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 அவர்களுக்கு அது ஒரு அவர்களுடைய உணர்வோடு சேர்ந்து விட்டதால் இதை தவறென்று கருதக்கூடிய மக்கள் நம் முஸ்லிம் சமூகத்திலும் குறைந்து வருவதை பார்க்கிறோம். அடுத்ததாக முறையற்ற வியாபாரங்கள், வியாபாரம் செய்வார்கள் ஆனால் அதில் ஹலால் ஹராமை பேணுவது இருக்காது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வியாபாரம் செய்யறோம், நம்முடைய கல்லா நிரம்பணும், நம்முடைய கைக்கு காசு வரணும், ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நமக்கு சம்பளம் கிடைக்கணும், ஹலாலா அது, அனுமதிக்கப்பட்டதா, அதை பற்றி எல்லாம் அவர் யோசிக்க மாட்டார். அவர்களுக்கு அவர்களே திருப்தி சொல்லிக் கொள்வாங்க, திருப்தி படுத்திக் கொள்வார்கள். இந்த விஷயத்துல நம்ம இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ நம்ம கவனமா கேட்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலு இம்ரான்ல 130வது வசனத்தில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தாக்குலுர் ரிபா அத்ஆஃபன் முதாஅஃபா. நம்பிக்கையாளர்களே, வட்டியை பல மடங்காக பெருக்கி நீங்கள் சாப்பிடாதீர்கள், வட்டியை பல மடங்காக பெருக்கி சாப்பிடாதீர்கள். வட்டி பொதுவாகவே அது தடுக்கப்பட்ட ஒரு பெரும்பாவம், கூடாது. எப்படி 100 ரூபாயை கொடுத்துட்டு 110 ரூபாயை கேட்கறது ஒரு மாசத்திலேயோ ஒரு நாள்லயோ, இது ஒரு வட்டி. இன்னொரு வட்டி இருக்கு, கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. கந்து வட்டினா என்ன, 100 ரூபாய் கொடுத்தாங்களா, 110 ரூபாய் ஆயிடுச்சா ஒரு நாளில, அந்த 10 ரூபாய் அன்னைக்கு கொண்டாந்து நிறைவேற்றலன்னு சொன்னா அந்த 10 ரூபாய் முதல்ல வந்து சேர்ந்துடும், கொடுத்தது 110 ரூபாய் ஆயிடும், வட்டி 110 ரூபாய்க்கு போடுவாங்க. வட்டி கொடுக்கலன்னு சொன்னா அந்த வட்டி தொகையும் முதல்ல சேர்ந்துடும், அதுக்கு சேர்த்து வட்டி போடுவாங்க, வட்டிக்கு வட்டி, வட்டி குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, வட்டிக்கு வட்டி. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாக்குலு ரிபா அத்ஆஃபன் முதாஅஃபன், வட்டியை நீங்கள் பெருக்கி சாப்பிடாதீர்கள். வட்டியே பெரிய பாவம், அதுல அதை பெருக்குவது, அதை அதிகப்படுத்துவது, அதை பன்மடங்காக ஆக்குவது அதை விட பயங்கரமான குற்றம். சரி, தங்களுடைய கிதாப் சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸை பதிவு செய்கிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு கீழே ஒரு ஹதீஸ எழுதுறாங்க. என்ன ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا ياتين على الناس زمان لا يبالي المرء بما اخذ المال امن ام من حلال ام من حرام. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் தான் பொருளை எங்கிருந்து சம்பாதிக்கிறோம், ஹலாலான வழியில் சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமில் சம்பாதிக்கிறோமா என்பதை பற்றி எல்லாம் கவனிக்க மாட்டார். இப்ப இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த வசனத்துக்கு கீழே பதிவு செய்றாங்க, சூரா ஆல இம்ரானுடைய 130வது வசனத்துக்கு கீழே, வட்டியை பன்மடங்காக பெருக்கி சாப்பிடாதீர்கள் என்ற ஆயத்துக்கு கீழே இந்த ஹதீஸ பதிவு செய்றாங்க. அதிலிருந்து அவர்கள் புரிந்த செய்தியை நமக்கு சொல்ல வருவது என்ன, மக்கள் வியாபாரத்திலே ஹராமில் எப்போது சிக்குவார்கள் என்று சொன்னால் வட்டியிலே ஈடுபடும் போது, இந்த வட்டி பரவலாகி விடும் போது. இந்த வட்டி பரவலாகுவதை குறித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் பொருள் சம்பாதிப்பார்கள் அது ஹலாலா ஹராமா என்று பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமுக்கு எதிராக செய்யப்படுகிற சதித்திட்டங்கள் ஒன்று என்ன, முஸ்லிம்களுடைய எல்லா வியாபாரங்களிலையும் வட்டியை கலந்து விடுதல். வட்டி இல்லாம எந்த அரசாங்கமும் இருக்கக்கூடாது, எந்த பேங்கும் இருக்கக்கூடாது, எந்த நிறுவனமும் இருக்கக்கூடாது, எந்த தனி மனிதனுடைய தொழிலும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் அதிலே முயற்சி செய்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் தன்னை எந்த அளவு பாதுகாத்துக் கொள்வானோ அது அவனுடைய இறை அச்சத்திற்கும், அவனுடைய இறை வழிபாடு தூய்மையாக அமைவதற்கும், அவனுடைய இறை வழிபாட்டிலே இறை திருப்தி அல்லாஹுடைய அன்பு கிடைப்பதற்கும் காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வபைனஹுமா உமூரு முஷ்தபஹாத். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, இவ்விரண்டுக்கும் இடையிலே சில சந்தேகமான செயல்கள் இருக்கின்றன. லிகுல்லி மலிக்கின் ஹிமா, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பாதுகாப்பு எல்லை இருக்கிறது. ஃபமன் ரஅ ஹௌலல் ஹிமா யூஷிகு அன் யகஅ ஃபீஹி அலா இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமுஹு. ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை இருக்கும். சரி, ஆடு மேய்க்கிறவர் எல்லை வரைக்கும் போய் மேய்ப்போன் என்று நினைத்தால் அவர் எல்லையை தாண்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்றுதான் அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லைகள் அல்லாஹ் தடுத்த ஹராமான செயல்கள். அலா இன்ன மஹாரிம் அல்லாஹி, அலா இன்ன மஹாரிம் அல்லாஹ் ஹுதூதுஹு, அல்லாஹ் தடுத்த அல்லாஹ்வுடைய ஹர்ம, அலா இன்ன ஹிம அல்லாஹ் மஹாரிமுஹு, அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லை என்ன, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய அந்த ஹராம்கள் அந்த புனிதங்கள், இதை தாண்டிடாதீங்க, இதை தாண்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப யார் வந்து ஹலாலை விட்டு சந்தேகமான காரியங்களில் இறங்குறாங்களோ போலாம் போலாம் சொல்லி கடைசியில் அவங்க எதுல போய் விழுந்துருவாங்க, ஹராமில் போய் விழுந்து விடுவார்கள். அடுத்து ظُهُورُ الْمَعَازِفِ وَاسْتِحْلَالُهَا, இசை இசை பரவலாகி விடுதல், இதை மக்கள் அனுமதிக்கப்பட்டதாக கருத ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்ஸஈதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுனன் இப்னு மாஜாவில் பதிவான ஹதீஸ், சயகூனு ஃபி ஆஹிரி ஸமானி ஹஸ்ஃபுன் வகஸ்ஃபுன் வமஸ்ஃபுன், இறுதி நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை இறக்குவான். அந்த வேதனை எப்படி? பூமியில வசித்துக் கொண்டிருப்பார்கள், அப்படியே உலர போயிடுவாங்க, இரவுல தூங்குவாங்க, காலையில எழுந்திரிச்சா இருக்க மாட்டாங்க, நிலச்சரிவு நிலநடுக்கங்கள் இதெல்லாம் வரும். கல்ஃபுன், வானத்திலிருந்து மழையை இறக்கி அல்லாஹ் அடிப்பார், அது கல்மழையாக இருக்கலாம் அல்லது இந்த மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய அளவை அதிகப்படுத்தி அழிப்பான். உருவங்கள் மாற்றப்படும், இந்த உருவம் மாற்றப்படுவதை குறித்து மார்க்க அறிஞர்கள் இரண்டு விதமா சொல்றாங்க. ஒன்று என்ன, அவர்களுடைய அந்த உடல் அமைப்பே மாற்றப்படலாம். இன்னொன்று என்ன, அவர்களுடைய உள்ளங்கள் மிருகங்களின் உள்ளமாக மாற்றப்பட்டுவிடும். இந்த ரெண்டுமே இந்த மஸ்க் என்பதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மஸ்க் என்பதில் இன்னொரு விளக்கமும் நம்ம சொல்லலாம். அதாவது முந்தைய காலத்தில் கேள்விப்படாத வகையிலே இன்று குழந்தைகளின் பிறப்பை நாம் பார்க்கிறோம். மூணு கையில குழந்தை, நாலு கையில குழந்தை, மூணு நாலு குழந்தை ஒட்டி பிறக்கிறது, ரெண்டு முகத்தோட குழந்தைகள், ரெண்டு வயிற்றோட குழந்தைகள், இந்த மாதிரியான ஒரு கோரமாக இதனால் வரை முந்தைய நூற்றாண்டுகளிலே பதிவு செய்யப்படாத குழந்தை பிறப்புகளும் இந்த மஸ் உருவமாற்றுதல், அதாவது யார் அந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய அவர்களுக்கு பிறப்புகள்ல இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஏற்படலாம், அதுவும் இதுல வரும். எவ்வளவு பயங்கரமான அதாவது பாருங்க, நிலநடுக்கங்கள், பூமி ஈர்த்துக் கொள்ளுதல், நிலச்சரிவுகள், அதே போல வானத்தினுடைய மழை கல்மழைகள், ஒமஸ்கொன் உருவங்கள் மாற்றப்படுதல். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மசாலிக்கு யார சூழலா, இப்படிப்பட்ட இறை தண்டனைகள் எப்போது ஏற்படும்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா லஹரத்தில் மஆஸிஃபு வல் கீனாத், இசை கருவிகள் பரவலாகி விடும் போதும், அதை இசைப்பவர்கள் பாடுபவர்கள் ஆண்கள் பெண்கள், பாடக்கூடிய ஆண்கள் பெண்கள் பரவலாகி விடும்போதும் இந்த சோதனை ஏற்படும். இன்று இது பரவலானது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எச்சரிக்கை செய்தது போன்று இதை ஆகுமானது என்று சொல்லும் அளவுக்கு கூட மக்கள் வந்துவிட்டதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவான ஹதீஸ், லயகூனன்ன மின் உம்மத்தி أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف ولينزلن أقوام إلى جنب علم يروح عليهم بسارحة لهم
يعني الفقير لحاجة فيقول يرجع إلينا غدا فيبيدهم الله ويضع العلم ويمسخ آخرين قردة وخنازير إلى يوم القيامة. قيامة نالي كنت مروا الله لأن أمت لرند نرية فاوانك لتشلران رسول الله صلى الله عليه وسلم أذل أمري أن அவர்கள் மது அருந்துவதையும் இசை கருவிகளையும் ஆகுமானது என கூறுவார்கள். இஸ்லாமிய இசை, என்னங்க இஸ்லாமிய இசை, இஸ்லாமிய பாட்டு. அல்லாஹ் பாருங்க, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி சோதனை இறக்குவான். ஒரு ஏழை வந்து தன்னுடைய தேவையை கேட்பார். அப்ப அந்த காசு படைத்து செல்வந்தர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய இரவிலேயே அல்லாஹ் அவர்களை ஒன்று அழித்திருப்பான். அழிவு முற்றிலுமாக அவர்கள் பூமியில் சொருகப்பட்டிருப்பார்கள், இல்லை என்றால் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருப்பார்கள். அடுத்து மது பரவலாகிவிடுதல், மது மது குடிப்பதும் மதுவை ஆகும் என கூறுவதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், மின் அஷ்ராஃபிஸ் ஸாஆ, மறுமையின் அடையாளங்களில் ஒன்று, வயுஷ்ரபுல் கம்ரு, நிறைய அடையாளங்களை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை சொல்கிறார்கள், மது குடிக்கப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹதீஸ், அதாவது அபு மாலிக் அஷ்ஜாஇ ரழி அபு மாலிக் அஷ்ஜாஇ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு கூட்டம் வரும், இசையையும் மதுவையும் ஆகும் என கூறுவார்கள். அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த பாவம் எந்த அளவுக்கு மக்களிடத்துல பரவலாக இருக்கிறது. காபிர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போட்டிக்கு முஸ்லிம்களும். இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளிலேயே இந்த பாவம், இந்த பெரும் பாவம், பாவத்திலேயே பயங்கரமான பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இன்னமல் ஹம்ரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ருஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், மது குறிப்பார்ப்பது சிலை வணங்குவது இது ஷைத்தானுடைய செயலை சேர்ந்த ஒரு அசுத்தமான செயல். பஜித்தனி பூகு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல் ஹம்ர் உம்முல் மூபிகா, நாசத்தை ஏற்படுத்தும் பாவங்களுக்கெல்லாம் தாய் மதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை ஒருத்தர் மது குடிச்சிட்டு வந்தானா அவனை அடிங்க, ரெண்டாவது தடவை குடிச்சானா அடிங்க, மூணாவது தடவை குடிச்சானா அடிங்க, நாலாவது தடவை குடிச்சானா கொன்னுருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கடுமையாகும் ரசூல் ஹபாயிஸ், எல்லா பாவங்களுக்கும் தலையான பாவம் இது. அல் முதுமினுல் ஹம்ர், யார் ஒருவன் மதுவை தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறானோ அல்லாஹு தஆலா நாளைக்கு அவனுக்கு மறுமையிலே தீனத்துல் ஹபால் என்ற ஒரு நரக ஓடையிலிருந்து குடிக்க கொடுப்பான். அந்த தீனத்துல் ஹபால் என்ற நரக ஓடை என்ன, நாளைக்கு மறுமையில காஃபிர்கள் பெரும்பாவிகள் முனாஃபிக்குகள் நரகத்தில் கொதிக்க அவர்கள் எரிக்கப்படுவார்கள் அல்லவா, அவர்களுடைய உடல்களிலிருந்து வழியக்கூடிய சீல் சலங்கள் அந்த வேர்வைகள் எல்லாம் கொதிக்க வைக்கப்பட்டு அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நரகத்துடைய விஷயங்கள் எல்லாம் கலக்கப்பட்ட அந்த ஒரு ஓடை அல்லது அந்த ஒரு பெரிய கிணறுக்கு பேர் தான் சீனத்துல் ஹபால், அது அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நல்லா பாதுகாக்கணும். எப்படி உபச்சாரம் செய்தவர்களுடைய மர்மஸ்தானங்களிலிருந்து மறுமையிலே நிற்கும் பொழுது பயங்கரமான ஒரு துரு வாடை வீசுமோ, அந்த துருவாடையால் மஹ்ஷர்ல உள்ளவங்கள் எல்லாம் எல்லாம் இவனை தூக்கி நரகத்துல போடுறியே இல்லையே, எங்களால தாங்க முடியல, எங்களையாவது தூக்கி நரகத்துல போட்டு எங்களுக்கு ராகத்தை கொடு என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த துருவாடை அசிங்கம் மோசமாக இருக்கும். அதுபோன்றுதான் மது அருந்தியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உபாதா இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை, இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், لَتَسْتَحِلَّنَّ طَائِفَةٌ مِّنْ أُمَّتِي الْخَمْرُ بِإِسْمٍ يُسَمُّونَهَا إِيَّاهُ. இந்த மது அருந்துவதில் இன்றைக்கு அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் தெளிவா நமக்கு அதை சொல்லிட்டாங்க. அந்த சாராயம் மது ஹம்ர் என்ற பெயரை எடுத்துவிட்டு அதற்கு வேற பெயரை வைத்து விடுவார்கள். என்ன ஆன்மீக டானிக், அல் கதாவு ரூஹானி, அல் கதாவு ரூஹானி, அல் குவத்துல் முன்ஷிதா, அதாவது உற்சாகமூட்டக்கூடிய பானம். எந்த அளவு பாருங்க, அல்லாஹு அக்பர், இந்த மார்க்க அல்லாஹு தாலா எதையும் சொல்வதற்கு அவன் மறக்க மாட்டான், மறக்கவில்லை. இந்த உம்மத்தில் என்ன தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். மது இது பொதுவாக திராட்சையிலிருந்து செய்கிற போதை பானம். சரிங்களா, யமன் நாட்டிலிருந்து ஒருத்தர் வர்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய நாட்டில் கோதுமையிலிருந்து நாங்கள் ஒரு பானம் செய்கிறோம், அந்த பானத்தை நாங்கள் குடிக்கலாமா, அந்த பானத்தை நாங்கள் குடிக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதை குடிப்பதால் உங்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறதா? சொன்னாங்க, ஆமாம் ஏற்படுகிறது. அல் ஹம்ரு மகாமர் அல் அக்ல், அறிவிலே மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் மது. அது நீங்க திராட்சையிலிருந்து செய்யுங்க, கோதுமையிலிருந்து செய்யுங்க, எதிலிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இன்று பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்னது, இன்றைக்கு நம்முடைய காலத்தில் பார்க்கிறோம். இந்த சாராயத்தை தான் ஹராம் என்று சொல்லிக்கொண்டு கோதுமையிலிருந்து செய்யக்கூடிய மற்ற அந்த உணவுப் பொருட்களிலிருந்து செய்யக்கூடிய அந்த பானங்களை எல்லாம் குடிக்கக்கூடிய மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். எது மனிதனுடைய அறிவிலே ஒரு மயக்கத்தை, ஒரு தடுமாற்றத்தை, ஒரு நிலை தடுமாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறதோ அது அனைத்துமே தடுக்கப்பட்டது. அது தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணினா திராவமா லிக்விடா இருந்தாலும் சரி, அல்லது புகையிலை போன்ற பொருட்களாக இருந்தாலும் சரியே, சிகரெட் போன்ற பொருட்களாக இருந்தாலும் சரியே, அதுவும் இதுல வரும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறது ஹராம், மது அருந்துறது ஹராம், இவர்கள் பயன்படுத்துகிற புகையிலையிலும் இன்னும் இந்த புகையிலை சார்ந்த சில பொருட்கள் தமிழ்நாட்டில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இங்க கூட வருதான்னு தெரியல, வரும். குட்கா, சுவானு, பான்புராக்கு, இந்த மாதிரியான பொருட்கள், இது போதையை விட சாராயத்தை விட அதிகமான போதை உடையது. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, முஸ்லீம்கள் தொழுகையாளிகள் சாராயம் குடிக்கிறத ஹராம்னு பார்ப்பாங்க, மதுக்கடையில போய் பாட்டில் வாங்கிட்டு வரத ஹராம்னு பார்ப்பாங்க, ஆனா பள்ளிவாசலுக்கு வரும்போதே பான்புராக்கு போட்டு வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வரும்போதே குட்கா போட்டு வருவாங்க, பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அதே போல சிகரெட் பாக்கெட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டே தொழுவாங்க, தொழுது முடிஞ்சு சிகரெட் பாக்கெட் கீழே விழுவும், தொழுது முடிஞ்சுன்னு எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பாங்க. இதுவும் ஒண்ணுதான், ஒரு சாராய கடையில போய் ரெண்டு பாட்டில வாங்கி பையில கையில வச்சுட்டு வர்றதும் ஒண்ணுதான். அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. அடுத்து ஜுஹ்ருஃபத்துல் மசாஜித் வத்தபாஹி பிஹா, இது இந்த மார்க்கத்துல வரவும் இருந்தது. நம்ம முதல்ல சொன்னோம் பாருங்க, ஒன்று மார்க்கத்தை மீறுவது, இன்னொன்று மார்க்கத்தில் மீறுவது, அந்த ஒரு பாவத்தில் இது அடங்கும். என்ன அது? மக்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தீனை எந்த ஒரு நிலையில் வைத்துவிட்டு சென்றார்களோ அந்த நிலையில் அவர்கள் பின்பற்றுவதை விட்டுவிட்டு வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு தங்களின் மார்க்க பற்றி நிரூபிப்பதற்கு பதிலாக, இப்போ ஒருத்தர் மார்க்க பற்றுள்ளவர்னா என்ன, அங்கால தொழுகை ஜமாத்தோட தொழுகணும், குரான் ஓதணும், திக்ர் செய்யணும், ஹலால் ஹராம பேணணும், இஸ்லாமிய அடையாளங்களை இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றணும், இது அவருடைய மார்க்க பற்றுக்குள்ள அடையாளம். இதையெல்லாம் புறக்கணித்து விடுவார்கள். புறக்கணித்து விட்டு தங்களுக்கு என சில அடையாளங்களையும் தங்களுக்கு என சில கலாச்சாரத்தையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள், அதிலே அவர்கள் திருப்தி தேடுவார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும், இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், லா தகூமு ஸாஅது ஹத்தா யதபாஹன் நாஸ் ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளை கட்டுவதிலே மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள், மஸ்ஜிதுகளை எழுப்புவதிலே, மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதிலே மக்கள் ஒருவருக்கொருவர் பெருமை சேடுவார்கள். எங்க ஊர் பள்ளி பாத்தீங்களா, இத்தனை கோடி ரூபாயில கட்டி முடிச்சோம், மினாராவை பாத்தீங்களா, இத்தனை லட்சம் ரூபாயில கட்டி முடிச்சோம். ஒரு ஊர்ல ஒரு மஸ்ஜித் கட்டினா அதை விட பெரிய மஸ்ஜிதாக எங்களுடைய ஊர்ல கட்டப்படணும். ஒரு ஊர்ல ஒரு மினாரா இத்தனை லட்சம் ரூபாயில செலவுல கட்டினாங்கன்னு சொன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊர்ல கட்டணும், எங்க ஊர்ல இத்தனை மீட்டர், எங்க ஊர்ல இத்தனை மீட்டர் சொல்லி கடைசியில உட்கார்ந்து திண்ணையில உட்கார்ந்து பேசிக் கொள்வதற்கு தான் அது அவர்களுக்கு பயன்படும் அளவுக்கு ஆகிவிட்டது. எத்தனையோ மசீதிகள்ல பாருங்க, நீங்க தொழுகையாளிகளுக்காக கட்டியிருக்க மாட்டாங்க, ஊருடைய பணப்பெருமையை காட்டுவதற்காக, ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் மஸ்ஜிதுகளிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்கள் என்று சொன்னார்கள். லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது எதுவரை மக்கள் மஸ்ஜிதுகளை எழுப்புவதிலே பெருமை அடிப்பார்களோ. وفي روايه النسائي وابن خزيمه عنه رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم قال من اشراط الساعه ان يتباهى الناس في المساجد. மறுமையின் அடையாளங்களில் ஒன்று மஸ்ஜிதுகளிலே மக்கள் பெருமை அடிப்பார்கள். அனஸ் رضي الله عنه அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம், அதாவது يتباهون بها ثم لا يعمرونها الا قليلا. மஸ்ஜிதை கட்டுவதில என்ன ஒரு போட்டி பொறாமை பெருமையை காட்டினார்களோ அதில் வணக்க வழிபாடு செய்வதில் காட்ட மாட்டார்கள். எத்தனை முத்தவள்ளிகள், எத்தனை செக்ரட்டரிகள் மஸ்ஜிது கட்டுறதுக்கு என்னுடைய காசு எல்லாம் வச்சுக்க வந்து நின்று கட்டுவாங்க, அதுக்கு திறப்பு விழா நடத்துவாங்க, பிரபல்யப்படுத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மஸ்ஜிதுல இருந்து நாலு வீடு தள்ளிதான் வீடு இருக்கும், அஞ்சு வருஷம் ஜமாத்துக்கு வரமாட்டாங்க, திரும்ப ஏதாவது ஒரு விசேஷம்னா வந்து முன்னாடி நிற்பாங்க. அனசரது எல்லாம் வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுகளை கட்டுவதிலே அவர்கள் போட்டி போட்டு பெருமை அடிப்பார்கள். ஆனால் அதில் வணக்க வழிபாடு செய்து அதை செழிப்பாக்க மாட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களின் தேவாலயங்களை அலங்கரிப்பது போன்று வேலைப்பாடுகள் செய்து நிறங்களை கொடுத்து அதை அவர்கள் அலங்கரிப்பது போன்று நீங்கள் மஸ்ஜிதை அலங்கரிப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். பார்க்கிறோம் பள்ளிவாசலை சுத்தி குரானுடைய ஆயத்துகள், கலர் கலரான பெயிண்ட்கள், பூ வேலைப்பாடுகள், லைட் டூம், இன்னும் என்னென்ன இருக்குமோ. இவற்றால் தொழிலாளிகளுக்கு பயனா அல்லது நஷ்டமா? இவற்றால் உண்மையிலே உள்ளச்சத்தோடு தொட வரக்கூடிய மக்களுக்கு நஷ்டம்தான். அதை பார்க்கும் பொழுது மனதிலே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், அதனுடைய அழகை பார்த்து ரசிப்பதிலே மனம் ஈடுபடும் பொழுது தொழுகையிலிருந்து சைத்தான் அவர்களுடைய கவனத்தை திருப்புகிறான். ஒரு துணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தோழர் ஒரு போர்வையே ஒரு டிரெஸ் ஒரு ஆடையை கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுக்கிறாங்க. அபு ஜுஹம் என்று நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போட்டுட்டு தொழுகிறாங்க. தொழுத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தொழுகையை அவசரமா முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளார போறாங்க. வீட்டுக்குள்ளார போய் அந்த ஆடையை கழட்டிட்டு தன்னுடைய பழைய ஆடையை போட்டுக்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் அந்த ஆடை உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, இவ்வளவு அவசரமா தொழுகையை முடிச்சுட்டு போய் அந்த ஆடையை கழட்டிட்டு வரீங்களே, அதில் உள்ள நிறங்களும் அதில் உள்ள அந்த பூ வேலைகளும் என்னுடைய தொழுகையில் என்னை மறக்க செய்து விட்டது. அல்லாஹ் பாருங்க யார் சொல்றது இந்த வார்த்தையை, யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய தொழுகைக்கு நம்ம எந்த ஒரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அவர்களுடைய அந்த ஈமானையும் அந்த ஹாலத்தையும் தெரிஞ்சவன். அந்த நபி என்ன சொல்றாங்க, அவர்களையே அவர்களுடைய கல்வையே அதில் இருக்கக்கூடிய நிறங்கள் வேலைப்பாடுகள் மறதியை தொழுகையினுடைய கவனத்தை திருப்புகிறது என்று சொன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக, புதிய மஸ்ஜிதுகளையும் பழைய மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செய்வதற்காக கட்டளைகளை பிறப்பிக்கிறாங்க. அப்ப பிறப்பிக்கும் போது பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறாங்களோ அவருக்கு விசேஷமா ஒரு கட்டளைய சொல்றாங்க. மஸ்ஜித நீங்க எதுக்கு கட்டுங்கன்னு சொன்னா மழை பொழிந்தால் அந்த தண்ணி உள்ளார வரக்கூடாது, மழையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குள்ள கட்டிடமாக அது இருக்கட்டும். மழையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குள்ள கட்டிடமாக இருக்கட்டும். وَإِيَّاكَ أَن تُحَمِّرَ أَوْ تُصَفِّرَ فَتَفْسِدَ النَّاسِ. அதுல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், இப்படி நிற நிறங்களாக அதுல கலர்களை அடித்து நிறங்களை அடித்து மக்களை குழப்பி விடாதீர்கள், மக்களின் சிந்தனைகளை சிதறடித்து விடாதீர்கள். இன்றைக்கு மஸ்ஜிதுகள் கட்டி அது கடைசியில ஒரு விளம்பர பொருளாகவும் ஒரு எக்ஸிபிஷனாகவும் ஆயிடுச்சு. அந்த ஊர் பள்ளிவாசல போய் பார்த்துட்டு வருவோம், ரொம்ப அழகா கட்டிருக்கிறாங்க, ரொம்ப அழகா வேலைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஊர்ல இப்ப உதாரணத்துக்கு மக்கள் போய் தாஜ்மஹாலை பாக்குறாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு அற்புதம் ஒரு வித்தியாசமான பொருளை போய் பார்த்துட்டு வராங்களா இல்லையா, அந்த மாதிரி மஸ்ஜிதுகளை ஜியாரத்து பண்ணுவதற்காக வேண்டி, அதை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி பயணம் செய்யும் அளவுக்கு இந்த மஸ்ஜிதுகளிலே மக்கள் போட்டி போட்டுக் கொள்வதை பெருமை அடிப்பதை பார்க்கிறோம். மஸ்ஜிதுக்கு செல்லணும் எதுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி, அங்க நடக்கக்கூடிய மார்க்க சபைகளிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி. இன்றைக்கு மஸ்ஜிது போய் அந்த ஊர் பள்ளியாசில போய் பார்த்துட்டு வரும், ரொம்ப அழகா கட்டிருக்கிறாங்க, ரொம்ப பெருசா கட்டிருக்கிறாங்க, மினாரா ரொம்ப பெருசா இருக்குது, அந்த மினாரிலிருந்து பார்த்தா அடுத்த ஊர் தெரியுது. இதெல்லாம் என்ன, தூரத்திலிருந்து வரும்போது ஹைவேல இருந்து பார்த்தாலே மினாரா தெரியும். இப்படி பெருமை எடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் மஸ்ஜிதுகளை கட்டுவதை பார்க்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு எந்த அளவு சொன்னாங்க, மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு, அதே போல வெயில், அதுக்கு ஆப்போசிட்டா வந்துடும், அரபியில ஒன்னு சொன்னா இன்னொன்னு வந்துடும், அதுக்குள்ள கட்டிடம் தான் மஸ்ஜித். அதுல போய் கோடிக்கணக்கான காசு கொட்டி அதை டெக்கரேஷன் பண்றது, தேவையான அளவை விட அதை பெருசுபடுத்துறது, அல்லது தேவையான பொருட்களை விட பயன்படுத்த தேவையற்ற பொருட்களை அதுல கொண்டு வந்து குமிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது. எப்போது முஸ்லிம்கள் அல்லாஹ் கொடுத்த பொருள்களை அதனுடைய சரியான வழியிலே செலவு செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லையோ, இது போன்ற காரியங்களில் அவர்கள் வீணடிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊர்ல எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, தேவை உள்ளவங்க, ஃபக்கீர்கள், மிஸ்கின்கள், கல்வி தேவை உள்ளவர்கள், மருத்துவ உதவி தேவை உள்ளவர்கள், ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த பொருள் போய் சேராது, செங்கல்லையும் மண்ணிலையும் கொண்டு போய் அவர்கள் கொட்டுவதை பார்க்கிறோம். அபுத்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா ஸவ்வக்தும் மசாஜிதகும் வஹல்லைதும் மசாஹிஃபகும் ஃபத்திமார அலைகும், நீங்கள் உங்களுடைய பள்ளிகளை அலங்கரித்தால், உங்களுடைய குர்ஆன் முஸ்ஹஃப்களை நீங்கள் தங்கங்களை கொண்டு வெள்ளிகளை கொண்டு நீங்கள் முலாம் பூசினால், அந்த எழுத்துகள் இருக்க இல்லையா ரொம்ப காஸ்ட்லியான குர்ஆன், இது போன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் ஃபத்திமார அலைக்கும், உங்களுக்கு நாசம்தான், வேறெதுவும் மிச்சம் கிடையாது. அப்போ பள்ளிகளை அலங்கரிப்பதும் குர்ஆனை அதற்குள்ள அந்த மதிப்பை கூட்டி அதை தங்க எழுத்துக்களால் எழுதுறது, வெள்ளி எழுத்துக்களால் எழுதுறது, இது போன்று செய்வது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னும் எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, காபத்துல்லாவுடைய கதவை கூட தங்கத்தை கொண்டு பூசுவதோ தங்கத்தால் செய்வதோ கூடாது என்று, காபத்துல்லாவுடைய கதவை கூட தங்கத்தால் ஏற்படுத்துவது கூடாது என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தை இந்த பாவங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும். யார் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு, காதுல ஏறுதான ஏற, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, கஷ்டப்பட்டு எப்படியாவது வருத்தி வலுக்கட்டாயம் பண்ணி எங்கேயாவது ஓடி ஆடி இழுத்து கொண்டு வந்து தான் விரும்பின மாதிரி அந்த மஸ்ஜிதை கட்டி முடிச்சிடணும், எவ்வளவுதான் அதுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டாலும் சரி, முயற்சி செய்வாங்களே தவிர, நம்ம ஊருக்கு எவ்வளவு எத்தனை எவ்வளவு பெரிய பள்ளி தேவை, அதை எவ்வளவு சிக்கனமா தரமாவும் இருக்கணும், உறுதி இருக்கணும், ஆனா எவ்வளவு சிக்கனமா செய்யலாம் என்பதை பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு அழகுபடுத்தலாம், அதை அந்த டெக்கரேஷனுக்கு தான் அவர்களுடைய 1/4 செலவினங்கள் அல்லது அதை விட அதிகமாக செலவழிக்கிறாங்களே தவிர, மற்றபடி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல அதுல ஏதாவது சிந்திப்பாங்களான்னு சொன்னா அதுல சிந்திக்க மாட்டாங்க. அடுத்த அடையாளங்கள் ஒன்று, மக்கள் உயர உயரமான கட்டிடங்களை வீடுகளை எழுப்புதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையுடைய மறுமை எப்போது வரும்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மின அஸ்ஸாயில், யாரிடத்துல கேக்குறீங்களோ அவர் கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் அல்ல, ரெண்டு பேரும் சமம்தான், உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு, வலாக்கின் ஸவ்ஹதிஸுகா அன் அஸ்ராதிஹா, அதனுடைய அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இதா தஃபாவல ரியாவுல் பஹைம் ஃபில் புன்யான் ஃபதாக மின் அஸ்ராதிஹா, ஆடு மேய்க்கின்ற இளையர்கள் உயரமான கட்டிடங்களை எழுப்பினால் அது ஒரு முக்கியமான அடையாளம். இதே ஹதீஸ் முஸ்லீம்ல أن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان செருப்பு அணியாதவங்க, சரியான ஆடை இல்லாதவர்கள், ஏழ்மையில உள்ளவங்க, ஆடுமைப்பவர்கள் உயரமான கட்டிடங்களை எழுப்புவார்கள். இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் யாருக்கு பொருந்தது? அரபுகளுக்கு பொருந்தது. எல்லா வார்த்தைகளுமே அப்படி அரபுகளுக்கு பொருந்தமான வார்த்தையா இருக்கு. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லல அல்ல அரபுகளையா நீங்க சொல்றீங்க? அப்ப நபிசுல்லா அலிஸ்லம் சொன்னாங்க, அவர்கள் இல்லை என்றால் வேற யாரா இருக்க முடியும்? என்ன அவங்கதான். இதை பற்றி விளக்கம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எப்படி உயர உயரமான கட்டிடங்கள், ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொள்ளு, இந்த நாட்டில் ரொம்ப உயரமான கட்டிடம் இருக்குன்னு சொல்லி, அதுலயும் குறிப்பா இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள் அதுல நாங்க எல்லாத்தையும் விட முன்னாடி போயிடுவோம் சொல்லி அவர்கள் முந்தி நிக்கிறாங்க. அடுத்து விலாதத்துல் அமதி லிரப்பத்திஹா, ஒரு தாய் தன் எஜமானியை பெற்றெடுப்பால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சென்ற முஸ்லிமுடைய ஹதீஸ்ல, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இந்த ஒரு அடையாளமும் குறிப்பிடப்படுகிறது. இதா வலதத்தில் அமது ரப்பஹா, அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுத்தால். இப்ப இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க மார்க்கறிஞர்கள், அதிகமான விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல 4-5 விளக்கங்கள்ல குறிப்பாக ஒரு விளக்கம் ரொம்ப பொருத்தமானது, இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஹதீஸுடைய கருத்துக்கு சரியானதாக இருக்கும். என்னவென்று சொன்னால், இன்னும் சில ஹதீஸுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நிகழ்வதற்கு முன்னால் குடும்ப உறவு பாதிப்பு ஏற்பட்டு, குடும்ப உறவிலே பாதிப்பு ஏற்பட்டு, சமூக கட்டுப்பாட்டிலே பாதிப்பு ஏற்பட்டு, மக்களிடத்திலே ஒருவர் மற்றவரை மதித்தல், அதாவது பிள்ளைகள் பெற்றோரை மதித்தல், பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது பாசம் பொழிதல், இது முற்றிலுமாக எடுக்கப்பட்டுவிடும். எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், ஒருவன் தன் நண்பனை நேசிப்பான் ஆனால் தன் தகப்பனை நேசிக்க மாட்டான். நண்பன் மேல காட்டக்கூடிய அக்கறைய யார் மேல காட்ட மாட்டாங்க? தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தந்தை மீது காட்ட மாட்டார்கள். நண்பனோட பாசமா இருப்பான், பிரியமா இருப்பான், அவனோட பேசுறது, அவனோட போறது, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுறது, அவங்க கூப்பிட்டா உடனே போறது, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். ஆனா தந்தைய கவனிக்க மாட்டான். அதே போலதான் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், மனைவியின் மீது அதிகம் கவனம் செலுத்துவான், தன் தாயை கவனிப்பதை விட்டு விடுவான். இந்த ஹதீஸ் அதற்கு நெருக்கமான பொருளை தரக்கூடிய ஹதீஸ் என்று மார்க்கறிஞர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அது ரொம்ப பொருத்தமானது. அதாவது என்னன்னு சொன்னா, பெற்ற பிள்ளை இருக்கிறாங்களே, அதிலும் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க தங்களுடைய தாயை எப்படி அவர்கள் மதிப்பார்கள் என்று சொன்னா, வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல, வீட்டில் ஒரு வேலைக்காரியை போன்று தன் தாயை பெண் பிள்ளைகள், குறிப்பா ஆண் பிள்ளையை மதிக்கிறது அதுவும் பெரிய பாவம் தான். பெண் பிள்ளைகள் அவர்கள் உண்மையிலேயே தன் தாய் தந்தைகளை மதிப்பதற்கு மிக அக்கறை உள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள். அவர்களிடத்திலேயே இந்த மனப்பக்குவம் எப்படி ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், தன் தாயை ஒரு வேலைக்காரியை போன்று பார்ப்பார்கள். இதை நம்ம முஸ்லிம் வீடுகளில் கண்கூட பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக தன் பெண் பிள்ளைகளை படித்து ஆளாக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த உலக கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், தன் புள்ள நாளைக்கு வீட்டில் தங்கிடக்கூடாது, அந்த புள்ள நாளைக்கு ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த தாய் என்ன செய்யறாங்க, தான் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, என் புள்ள நல்லபடியா படிக்கணும்னு சொல்லி புள்ள படிக்கட்டும், படிப்பு படிப்பு, ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ரெஸ்ட் எடுமா, ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கீங்க, களைச்சிருக்கிறீங்க, சாப்பிடுங்க, இப்படி அவர்களை பழக்கி பழக்கி கடைசியில அந்த தாய் அந்த குழந்தைக்கு எப்படி ஆகிறாங்க, ஒரு வேலைக்காரியாக ஆகிவிடுகிறாள். ஒரு வேலைக்காரியிடத்தில் எப்படி வேலை சொல்வாளோ அது போன்று தன் தாயிடத்திலே வேலை சொல்வாள். அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு வகையில உதவியா இருப்பாங்களா என்று சொன்னால் இருக்க மாட்டாங்க. தான் சாப்பிட்ட பாத்திரங்களை கூட, தான் உடுத்திய உடைகளை கூட தன் தாய் தான் கழுகி சுத்தம் செய்து தனக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்ப்போட மட்டும் நிறுத்துறது கிடையாது, அதுல தன் தாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது வேலையினால ஒரு கவனக்குறைவோ அல்லது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோ ஏற்பட்டு விட்டால் கடிந்து கொள்கிற அளவுக்கு கூட பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒரு உடல் சரியாத நிலையில கூட இவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. இம்மா உடம்பு சரியில்லம்மா, அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிரு, இம்மா இந்த மாதிரி இருக்குதா, உனக்கு ஒரு வேலை இல்லையா, எனக்கு படிப்பு இருக்குது, போயிடும். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தாய், ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். அடுத்த அடையாளம் கஸ்ரத்துல் கத்ல், கொலை அதிகமாகி விடுதல், உயிர் பலி அதிகமாகி விடுதல். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், لا تقوم الساعة حتى يكثر الهرج. قالوا وما الهرج يا رسول الله؟ قال القتل. القتل மறுமை நிகழாது, அல்ஹர்ஜ் அதிகமாகும் வரை. இப்ப சஹாபாக்களுக்கு புரியல, என்ன அல்ஹர்ஜ் சொல்றாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அல்ஹர்ஜ் என்பது அரபி வார்த்தை இல்ல, ஹபஷாக்களுடைய வார்த்தை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொலை என்ற செயலின் மீது உள்ள அந்த வெறுப்பை காட்டுவதற்காக அதற்கு அரபியிலே சொல்லப்படும் பதத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு மொழியில சொல்லப்படக்கூடிய பதத்தை அரபியிலே பயன்படுத்தி சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, புரியாதவங்க எல்லாம், யார சொல்லா புதுசா ஹர்ஜன் ஒரு வார்த்தையை சொல்லீங்களே, அது என்ன வார்த்தை என்பதாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கத்ல், அல் கத்ல், கொலை 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 என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அறிவிக்கின்றார்கள், பைன யதை ஸாஅதி அய்யாமுல் ஹர்ஜி, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் நாட்கள் எல்லாம் கொலை செய்திகளாகவே இருக்கும், நாட்கள் எல்லாம் கொலை செய்திகளாகவே இருக்கும். அப்படியே பாக்கிறோமா இல்லையா, பத்திரிகையை திறந்தா ஊடகங்களை பார்த்தால் அதுல முதல் தலைப்பு செய்தி என்ன, கொலைகள் தான். மோத் யஸூலு ஃபீஹல் இல்மு, இல்மு இருக்காது, வயதஹரு ஃபீஹல் ஜஹலு, அறியாமை மிகுத்திருக்கும். இது எது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இல்மு, மறுமையுடைய இல்மை குறித்து சொன்னார்கள், குர்ஆன் சுன்னா ஆகிரத்துடைய இல்மை குறித்து சொன்னார்கள். ஜஹில் அறியாமை என்றால் எதை குறித்து அறியாமை, மறுமையை குறித்து அறியாமை, அல்லாஹுவின் மார்க்கத்தை குறித்து அறியாமை. இன்றைக்கு முந்தைய காலத்தை விட உலக துறைகளில், உலக அறிவியல்களிலே மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள், இருக்காங்களா இல்லையா? ஆனால் அந்த கல்வி அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்ததா, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்ததா, அவர்களுக்கு திருப்தியான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை தந்ததா என்றால் இல்லை. எந்த அளவு அந்த கல்வியை அவர்கள் முன்னேறி கொண்டே செல்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு நாளுக்கு நாள் சோதனைகளும் நிம்மதியற்ற தன்மையும் தான் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அப்ப அபு மூசா அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், கொலை என்று சொல்றீங்களே, இப்ப ஜிஹாதுக்காக வேண்டி நாங்க போறோம், அப்படி போகும் பொழுது அப்ப காஃபிர்களை கொல்றோமே, இந்த கொலையை குறித்து சொல்றீங்களா நீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதிலே நீங்கள் முஷ்ரிக்குகளை கொல்கிறீர்களே அது குறித்து நான் சொல்லவில்லை. நீங்கள் உங்களையே கொல்ல ஆரம்பிப்பீர்கள். இப்ப இது இந்த ஹதீஸினுடைய அடுத்த பிரிவுக்கு நம்ம பார்க்கிறோம். கொலை அதிகமாகிவிடும் என்று சொன்னால் முதல்ல முழு உலகம் ஃபுல்லா கொலை ஏற்பட்டு விடுதல், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுதல், அதுவும் இந்த ஹதீஸுடைய பொதுவான கருத்துல வரும். அடுத்து அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு எதை சொல்கிறார்கள், உங்களுக்குள் அடிதடி. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிரை குடிப்பதற்கு தீவிரம் காட்டுவான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்டுவதற்கு தீவிரம் காட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, அபூ மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப புத்தி இருக்குமா, அறிவு இருக்குமா எங்களுக்கு அந்த நேரத்தில்? காலுவோ மானா உகூலுனா யௌமைதீன், எங்களுக்கு அந்நாளிலே அக்கல், எங்களுடைய அக்கல் அறிவு இருக்குமா, அறிவு வேலை செய்யுமா? இப்ப எங்களுக்கு சொன்னா என்ன அர்த்தம், யார் அந்த காலத்துல உயிரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய அறிவுகளை பிடுங்கி விடுவார், புத்திகள் அவர்களுக்கு வேலை செய்யாது. வயகுலுஃபு லஹும் ஹதாவும் மினன்நாஸ், வீணர்கள் தான் அப்போது அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். யஹ்சிபு அக்ஸரஹும் அன்னஹும் அலா ஷை, தங்களை ரொம்ப பெரிதாக நினைப்பார்கள், வலைசு அலா ஷை, ஒண்ணுமே கிடையாது அவங்க, குப்பை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், இயக்கங்களின் பெயர்களால், பிரிவினையின் பெயர்களால், தேசவாதங்களின் பெயர்களால், இன்னும் எத்தனை பெயர்களால் மக்களுடைய உயிர்களை கொன்று குவிக்கிறார்கள். யாரு அந்நியர்களுடைய உயிரை அல்ல, தங்கள் இன மக்களை, தங்கள் சமூக மக்களை. வல்லதி நஃப்ஸு பியதிஹி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, லா தஸ்ஹபு அத்துன்யா ஹத்தா யாத்தி அலா அன்னாஸி யௌமுன் லா யத்ரில் காதிலு ஃபீமா கதல் வலல் மக்தூலு ஃபீமா குதில் ஃபகீல கைஃப யகூனு தாலிக் கால் அல் ஹர்ஜு அல் காதிலு வல் மக்தூலு ஃபின் நார். உலகம் அறியாது, ஒரு நாள் மக்களுக்கு வரும் வரை அந்த நாளிலே கொன்னவருக்கு கொன்றவருக்கும் தெரியாது தான் ஏன் கொன்றேன் என்பதாக, கொல்லப்பட்டவருக்கும் தெரியாது தான் ஏன் கொல்லப்பட்டோம் என்பதாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யகூனு தாலிக், யா ரசூலுல்லாஹ், அது எப்படி ஏற்படும்? அதான் சொன்னாங்க, கால் அல் ஹர்ஜ், கண்மூடித்தனமான கொலைகள், கண்மூடித்தனமான கொலைகள். அந்த காலத்திலே கொல்பவரும் நரகத்திற்குள் நுழைவார், கொல்லப்படுபவரும் நரகத்திற்குள் நுழைவார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், கொல்றவன் நரகத்துக்கு போறான் தெரியுது, கொல்லப்படுறவன் ஏன் நரகத்துக்கு போனோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனும் உள்ளத்திலே எண்ணம் கொண்டிருந்தான் அவனை கொல்ல வேண்டும் என்று. அவன் வாள் மிகைத்து விட்டது, அதனால அவன் கொண்டுட்டான், இவன் கொல்லப்பட்டுட்டான். இவன் வாள் ஓங்கியிருந்தா, அவனுக்கு முன்னாடி இவன் கையை தூக்கி இருந்தாலோ, அவனுக்கு முன்னாடி இவன் சுவிட்ச் ஆன் பண்ணிருந்தாலோ, யார் போயிருப்பான்? அவன் போயிருப்பான், இவன் கொண்டிருப்பான். அதனால ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் ரெண்டு பேருமே நரகத்துக்கு போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எச்சரிக்கைகளை நம்முடைய காலத்துல நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம். என்ன, ஒரு பக்கம் முஸ்லீம் அரசாங்கங்கள் தீவிரவாதங்களை ஒடுக்கணும், பயங்கரவாதங்களை ஒடுக்கணும் என்பதாக இவர்கள் கொலைகள் செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் தங்களுக்கு தாங்களே ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டு, இதுக்கு முன்னாடி நம்ம விரிவா சொன்னது போல சில ஹதீஸ்களை, குர்ஆன் ஆயத்துகளை வைத்துக் கொண்டு முஸ்லீம் அரசர்களை எல்லாம் தாகூத்துகள், இவர்களெல்லாம் வரம்பு மீறியவர்கள், இவர்களெல்லாம் ஷைத்தான்கள், இவர்களெல்லாம் யஹூதி நசராணிகளிடத்தில் விலை போனவர்கள், இவர்களை ஆட்சியை விட்டு தூக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி செய்யக்கூடியவர்கள். இப்படி ரெண்டு பக்கத்திலையும் முறையற்ற அந்த அணுகுமுறைகளின் காரணமாக முஸ்லீம் உயிர்கள் நாளுக்கு நாள் கொல்லப்படுவதை பார்க்கிறோம். அபு புர்தா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், ரொம்ப நெருக்கமான தோழர்கள் இவங்களும் ஒருத்தங்க. இது வந்து அந்த மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி பல சஹாபாக்கள் இந்த ரெண்டு பிரச்சனையிலுமே அவங்க சம்பந்தப்படல. அதாவது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சுபைர், தல்ஹா, ஆயிஷா அவர்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையிலையும் சரி, அதுக்கு பிறகு ஹஜரத் அலி அவங்களுக்கும் ஹஜரத் மாவியா அவங்களுக்கும் நடந்த பிரச்சனையிலையும் சரி, பல மூத்த சஹாபாக்களை நாங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்று விலகி இருந்தாங்க. அதுல இவங்களும் ஒருத்தனர். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தடவை கடை தெருவில் போகும் பொழுது அந்த நினைப்பு இவங்களுக்கு, முஸ்லீம்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்களே, இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்களேங்கிற அந்த வேதனையில இவங்க ஒரு நாள் கடை தெருவில் இருக்கும் பொழுது, இது வரத்து பிஹதா எதையால லூத்ரா தஅஜ்ஜுபன், இது நடந்து போச்சே, இந்த மாதிரி ஆகி போச்சே, அந்த ஒரு வேதனை உங்களுடைய உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களை அறியாமலே நீங்க என்ன செய்வீங்க, ஒரு நேரத்தில் அதை நினைச்சு டேபிள் அடிப்பீங்க, அல்லது கையை உதறுவீங்க, அல்லது ஒரு மாதிரியா உங்களுடைய ஒரு ஆக்ஷனை நீங்க வெளிப்படுத்துவீங்க, அந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அப்ப அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர், அவர் வந்து ஒரு சஹாபியுடைய மகனார், அவர் கேட்கிறாரு, பெரியவங்களே அபு புர்தாவே, ஏன் நீங்க வந்து இப்படி ஆச்சரியப்பட்டீங்க, உங்களுடைய கையை கையோட அடிச்சீங்க, ஏன் இப்படி நீங்க துடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அபு புர்தா கேக்குற சொல்றாங்க, அஜபு மின் கௌமின், அஜபு மின் கௌமின், தீனுஹும் வாஹித் வ நபியுஹும் வாஹித் வ தஅவத்துஹும் வாஹிதா வ ஹஜ்ஜுஹும் வாஹித் வ கஸ்புஹும் வாஹித் யஸ்தஹில்லு பஅதுஹும் கத்ல பஅதின். தம்பி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த முஸ்லிம்களை பார்த்தா அவங்களுடைய தீனும் ஒன்று, அவங்களுடைய நபியும் ஒன்று, அவர்கள் சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவும் ஒன்று, அவங்க செய்கிற ஹஜ் காபத்துல்லா அதுவும் ஒன்று, அவங்க அல்லாஹுடைய பாதையில கலிமத்துல்லாஹை உயர்த்த வேண்டும் என்று செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஒன்று. ஆனால் அப்படி இருக்க எப்படி ஒருவர் மற்றவரின் உயிரை தனக்கு ஆகும் என நினைக்கிறார், ஒருவர் மற்றவரை கொள்வதை ஆகும் என நினைக்கிறார், இதை நினைச்சு என்னால் ஆச்சரியமா இருக்கு, தாங்க முடியல. அப்ப அந்த தாபிஈ சொல்கின்றார்கள், பெரியவர் அவர்களே, என் தந்தை கூற நான் கேட்டிருக்கிறேன், இந்த உம்மத்தி உம்மத்தும் மர்ஹூமா, என்னுடைய உம்மத் அல்லாஹுவால் கருணை காட்டப்பட்ட உம்மத், லைஸ அலைஹா ஃபில் ஆகிரத்தி ஹிஸாபுன் வலா அதாப், இந்த உம்மத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகிரத்திலே வேதனை செய்ய மாட்டான், இந்த உம்மத்துடைய வேதனைகள் என்ன இது போன்ற குழப்பங்களிலே, இது போன்ற சண்டை சச்சரவுகளிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனை அவர்களுக்கு ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அதாபாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே நம்ம நிறைய பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பங்களை பற்றி, இது போன்ற அதாபுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போல துஆவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஃபிதனி மா ظஹர மின்ஹா வமா பதன். யா அல்லாஹ், குழப்பங்கள் வெளிப்படையானது மறைந்தது, எல்லா குழப்பங்களை விட்டு நான் உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையின் அடையாளங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் அச்சத்தை ஏற்படுத்துவானாக. கேட்கின்ற நல்ல விஷயங்களுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவுவானாக. சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டு அல்லாஹ் நம் சமூகத்தையும் நம்மையும் பாதுகாத்து அருள்வானாக. மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, தகார்புஸ் ஜமான், அதாவது காலம் சுருங்கிவிடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், لا تقوم الساعة حتى يتقارب الزمان. மறுமை நிகழாது காலம் நெருக்கமாகும் வரை. இதற்கு மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். குறிப்பாக ஹதீஸிலேயே இதற்கு ஒரு கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஹதீஸையும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவான ஹதீஸ், لا تقوم الساعة حتى يتقارب الزمان فتكون السنة كالشهر ويكون الشهر كالجمعة وتكون الجمعة كاليوم ويكون اليوم كالساعة وتكون الساعة كاحتراق السعفة. அதாவது முந்தைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவானது, இரண்டாவது ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவானது. மறுமை நிகழாது காலம் நெருக்கமாகும் வரை, அதாவது ஆண்டு மாதத்தை போன்றும், மாதம் வாரத்தை போன்றும், வாரம் நாளை போன்றும், நாள் மணியை போன்றும் ஆகிவிடும். ஒரு மணி ஒரு காய்ந்த அல்லது பழைய ஒரு துணி எரிவதற்கு எவ்வளவு நேரமாகும், ஒரு சின்ன விட்டு துணி துண்டு துணி எரிவதை போன்று ஒரு மணி நேரம் முடிந்துவிடும். மார்க்க அறிஞர்கள் இதற்கு சில விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். முதலாவதாக, நம்முடைய காலத்தில் நேரத்தில் அல்லாஹ் இறக்கியிருந்த அந்த பரக்கத் என்ற அபிவிருத்தி அருள் வளம், அந்த விசாலத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், 800வது நூற்றாண்டிலே வாழ்ந்த மார்க்க அறிஞர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், முந்தைய காலத்தில் இருந்ததை விட நம் காலத்தில், அதாவது அவர்கள் வாழக்கூடிய அந்த சம காலத்தில், அந்த காலத்திலே நாட்கள் விரைந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரி 800வது நூற்றாண்டில் அவங்க இந்த வார்த்தை எழுதுறாங்க. கத் உஜித ஃபி ஜமானினா ஹாதா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் நம் காலத்திலே முழுக்க பெற்றுக் கொள்ளப்பட்டு விட்டது. فَإِنَّا نَجِدُ مِنْ سُرْعَةِ مَرِّ الْأَيَّامِ مَا لَمْ نَكُنْ نَجِدُهُ فِي الْعَصْرِ الَّذِي قَبْلَ عَصْرِنَا هَذَا. முந்திய காலத்தில் இல்லாத காலத்தின் வேகத்தை நாம் நமது காலத்திலே பெற்றுக் கொள்கிறோம். இப்ப நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளவு ஒரு அந்த நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விளக்கமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது விளக்கம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மஹ்தி அவர்களும் இந்த பூமியில் இருக்கும்போது அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பான், மக்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுப்பான், பொருளாதார நெருக்கடி அறவே இருக்காது. அந்த காலத்திலே மக்கள் நிம்மதியாக மிகவும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். அப்போது அந்த ஆரம்ப காலகட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு ரொம்ப பரக்கத்தாக இருக்கும், ஒரு நாள் ஒரு ஆண்டை போல இருக்கும், அந்த அளவுக்கு அதில் அவர்களுக்கு பரக்கத்து கொடுத்திருப்பான். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது போன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருவர்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அப்படியே அந்த நாள் தலைகீழாக ஆகிவிடும். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த பரக்கத்துகளை எடுத்து விடுவான், நல்லோர்கள் இறந்து விடுவார்கள். அப்போது பார்த்தால் ஒரு ஆண்டு உண்மையில் ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் உண்மையில் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் உண்மையில் ஒரு மணி நேரத்தை போன்று அவ்வளவு நெருக்கமாக சுருக்கமாக அவர்களுக்கு ஆகிவிடும். இந்த ஒரு கருத்தை மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால், அதாவது காலம் நெருங்கிவிடும் என்றால் அந்த காலத்தில் உள்ளவர்கள் நெருங்கி விடுவார்கள், ஒருவருக்கொருவர் சமமாகி விடுவார்கள். அதாவது மார்க்க கல்வியை கற்ற மார்க்க அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள், மார்க்கத்தை தெரியாத ஜாகில்கள் அதிகமாகி விடுவார்கள். அப்ப அவர்களுடைய அறியாமை மிகைக்கும் பொழுது அந்த காலம் அவர்களுக்கு நெருக்கமானதாக, அதாவது அந்த காலத்தில் உடையவர்கள் ஒருவர் மற்றவருக்கு நெருக்கமானவர். அதாவது கல்வி இருந்தால்தான் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும், கல்வி இல்லை என்று சொன்னால் அறியாமையில் எல்லாரும் சமமானவர்கள். அந்த ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். நான்காவது ஒரு கருத்து, அதாவது அல்லாஹு தஆலா மக்களுடைய அந்த தொடர்புகளையும் மக்களுடைய சந்திப்புக்குரிய வசதிகளையும் பெருக்கிவிடுவார். அதன் காரணமாக முந்தைய காலத்திலே பல நாட்கள் பயணித்து சென்ற தூரத்திற்கு சில மணி நேரங்களிலே பயணித்து செல்லும்படி ஆக்கிவிடுவான். முந்தைய காலங்களிலே ஒருவரிடமிருந்து ஒரு தூரத்தில் உள்ள ஒருவருக்கு செய்தி சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இப்போது அதே நேரத்திலேயே சம நேரத்திலேயே இங்கிருந்து கொண்டு தூர தூரமான இடங்களில் உள்ளவர்களுடன் நாம் பேசுகிறோம், அவர்களை பார்க்கிறோம், நம்முடைய செய்திகளை அவர்களோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறோம். இதுவும் காலம் சுருங்கி விடுதல் என்பதற்கு ஒரு பொருளாகும். ஆக இத்தனை கருத்துக்களை மார்க்கறிஞர்கள் இந்த காலம் சுருங்கி விடுதல் என்ற மறுமையின் அடையாளத்திற்கு சொல்கிறார்கள். இந்த எந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக இந்த இரண்டாவது கருத்தை தவிர, தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் உள்ள அந்த கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளுமே நம் காலத்தில் மிக பொருந்துகின்ற கருத்துகளாகத்தான் இருக்கின்றன. அதுபோன்று அடுத்த அடையாளத்தில் ஒன்று, முந்தைய அடையாளத்திலே காலம் நேரம் நெருங்கிவிடுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடையாளம் மக்களின் வியாபாரம் நெருக்கமாகிவிடும், மக்களுடைய வியாபார ஸ்தலங்கள், மக்களுடைய சந்தைகள், கடை தெருவுகள் நெருக்கமாகிவிடும். அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم قال لا تقوم الساعة حتى تظهر الفتن ويكثر الكذب وتتقارب الأسواق. الله பாதுகாக்க முடியும். மறுமை நிகழாது, மறுமை நிகழாது எதுவரை குழப்பங்கள் வெளிப்படையாக பரவலாக தோன்றுமோ. ஒன்று, ويكثر الكذب, பொய் அதிகமாகிவிடுமோ, எதில் பார்த்தாலும் யாரிடம் பார்த்தாலும் பொய். பொய் என்றால் என்ன? உண்மைக்கு மாற்றமாக செய்தல், எது உண்மையோ அந்த உண்மைக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுதல். அது சொல்லில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம், நடைமுறையில் இருக்கலாம், தொழில்துறைகளில் இருக்கலாம், குடும்ப உறவில் இருக்கலாம், தனி நபரோடு இருக்கலாம், அல்லது சமுதாயத்தோடு இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தோடு இருக்கலாம், அல்லது குடும்பத்தோடு இருக்கலாம். பொய் அதிகமாகிவிடும். வயசுரல் கதிபல் அஸ்வாக், கடை தெருவுகள் நெருக்கமாகிவிடும். அப்ப கடை தெருவுகள் நெருக்கமாகிவிடும் என்பதற்கு இதற்கு மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று என்ன, உலகத்திலே ஒரு பகுதியில் ஒரு சந்தையில் நடக்கிற பொருட்களின் விலைகளுடைய ஏற்றத்தாழ்வுகளை உலகத்தில் இன்னொரு கோடியில் இருப்பவர்கள் அதே நேரத்தில் தெரிந்து கொள்கிறார்கள். இதுவும் கடை சந்தைகள் நெருக்கமாகி விடுதல் என்பதற்குண்டான அந்த அர்த்தத்திலே ஒன்று. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு அதாவது கணினி சாதனங்களோடு தொடர்புடையவர்கள் பங்கு சந்தைகளோடு தொடர்புடையவர்கள், ஆன்லைன்ல தங்களுடைய தொழில்துறைகளை நடத்துகின்றவர்கள், ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தை அதே நேரத்தில் இன்னொரு இடத்திலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். சூரத்துல் இல்மி பிமா யகூனு ஃபீஹா மின் ஜியாதத்தி ஸாரி வ நுக்ஸானிஹி, விலை கூடிவிட்டது என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள மக்களும் அதே நேரத்தில் அந்த விலை உயர்வையோ அல்லது விலை தாழ்வையோ தெரிந்து கொள்கிறார்கள். இதுவும் கடை தெருதல் நெருக்கமாகி விடுகின்றன என்ற அந்த நபிமொழிக்கு உள்ள ஒரு கருத்தாகும். சூரத்துஸ் ஸைர் மின் சூக்கின் இலா சூக்கின், அதே போல மக்கள் அந்த வியாபார தலங்களுக்கு, வியாபார சந்தைகளுக்கு மிக விரைவாக சென்றடைதல். முந்தைய காலத்தில் ஒரு தூரத்தை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரமும் இன்றைய காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தையும் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்திற்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு மீட்டிங், பிசினஸ் மீட்டிங் அல்லது ஒரு பிசினஸ் எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சது, என்ன செய்யறாங்க, இங்கிருந்து 3 மணிக்கு கிளம்புறாங்க, அங்க போய் 5 மணிக்கு போய் அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறாங்க. 2300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு இந்திய காலத்தில் போறதா இருந்தால் எவ்வளவு நேரம் ஆகும், இப்ப எவ்வளவு நேரத்தில் போறாங்க, ஒரு சில மணி நேரங்கள்ல. அதே போல காலையில கிளம்புனா மத்தியானத்துக்குள்ளார எத்தனையோ 10,000 கிலோமீட்டர்கள் தூரம் உள்ள இடங்களுக்கு போய் அங்க உள்ள நிகழ்ச்சிகள், அங்க உள்ள புரோகிராம்களை கலந்துகிட்டு திரும்ப கிளம்பி அடுத்த நாள் இங்க வந்துடுறாங்க. இப்ப இந்த மாதிரி மக்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு போகிற அந்த தூரத்தை அல்லாஹ் சுருக்கி விடுவான். மக்கள் தங்களுடைய வியாபார தலங்களுக்கு செல்லுகின்ற தூரங்களை அல்லாஹ் சுருக்கி விடுவான். இன்றைக்கு இந்த புதிய தொழில்துறை நவீன கண்டுபிடிப்புகள், எத்தனையோ கருவிகள், தொழில் சம்பந்தப்பட்ட மிஷின்ஸ், மிஷினரிகள் ஜெர்மன்லிருந்து, இன்னும் பெரிய பெரிய நாடுகள்லிருந்து, தொழில்துறையில் முன்னேறிய நாடுகள்லிருந்து இறக்குமதி செய்யறாங்க. இப்ப அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொன்னா எங்கிருந்து டெக்னீஷியன் வர்றாங்க, அந்த நாட்டில இருந்து வர்றாங்க, அன்னைக்கு ஒரு சில மணி நேரங்கள் அதை செஞ்சுட்டு திரும்ப அதே பிளைட்லயோ அதுக்கு அடுத்த நாள் உள்ள பிளைட்ல கிளம்பி திரும்ப அவங்களுடைய ஊர்களுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த மாதிரியாக வியாபார தலங்கள் அவர்களுடைய தொழில்துறைகளுக்கு உண்டான அந்த தூரங்களை அல்லாஹ் சுருக்கி விடுவான். அதே போல மூன்றாவது ஒரு கருத்து, அது முந்தைய சில கருத்துகளுக்கு நெருக்கமானதுதான். அதாவது மக்கள் ஒரு சந்தையில பயன்படுத்துகிற அதே அந்த விலையை உலகத்தில் பல சந்தைகளில் பயன்படுத்துவாங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப உடனடியாக தங்களுடைய அந்த விலைவாசிகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அப்ப இதுவும் கடைத்தருகள், சந்தைகள், வியாபார தலங்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகிவிடும், சுருங்கிவிடும் என்பதற்குரிய நபிமொழியின் கருத்தாக அமையும். ஆக இந்த 3 கருத்துகளை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். நீங்க இந்த எந்த கருத்தின் அடிப்படையில் வைத்தாலும் சரி, அல்லது அந்த ஹதீஸை நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்கள் புரிவதாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த முன்னறிவிப்பு கண்கூடாக நாம் அதை உணர்ந்து வருகிறோம். அடுத்த அடையாளங்களிலே ஒன்று ஷிர்க், இணை வைத்தல் என்ற மகா தீய செயல், பெரும் பாவம் இந்த சமூகத்திலே பரவலாகிவிடும். ஷிர்கிலிருந்து தப்பிப்பது, ஷிர்க் இல்லாத சமூகத்தை பார்ப்பது, ஷிர்க் இல்லாத மனிதரை, முஸ்லீமை பார்ப்பது அபூர்வமாகிவிடும். இன்று பார்க்கிறோம், கபருக்கு செல்லாத முஸ்லீமா, தாயத்துகள் தகடுகள் தொங்க விடாத முஸ்லீமா, அவுலியாக்களுடைய பெயர்களை கூறி துவாக்கள் கேட்காத முஸ்லீம்களா, இன்னும் தங்களுடைய பெரியோர்கள் நல்லோர்களை கொண்டு வரக்கத்து தேடாதவர்களா, இப்படி ஷிர்க்குடைய எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுபோன்று குறி பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, ராசி பலன்கள் பார்ப்பது, அதுபோன்று இப்ப நவீன குழப்பத்தில் ஒன்று இந்த வாஸ்து பார்க்கிறது. வாஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, வீடு கட்டுறதா இருந்தா வாஸ்துப்படி வீடு கட்டுறது, இந்த மாதிரியான ஷிருக்குகள். அதே போல நட்சத்திர ராசி பலன்கள் பார்ப்பது, நட்சத்திர கணக்குகள் பார்ப்பது, பெயர் ராசி பார்ப்பது, அதுபோன்று எண் ராசி பார்ப்பது, அதுபோன்று கலர்கள் ராசி பார்க்கறது, வீடுகளுடைய வாசல்கள் கிழக்கில் இருக்கா மேற்கில் இருக்கா அதுல ராசி பலன் பார்க்கிறது, இப்படி ஷிர்க்குடைய அந்த வெளிப்பாடுகள் தோற்றங்கள் இருக்கின்றன அல்லவா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் சமூகத்தை. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் அதுல சிக்கி இருப்பதை பார்க்கிறோம். இல்லா மாஷா அல்லா, யாருக்கு தௌஹீதுடைய இல்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரிவாக கொடுத்து அதன்படி அவர்களும் செயல்படுகிறார்களோ அவர்களை தவிர. இந்த ஷிர்க்குடைய இந்த தோற்றங்கள்ல இதை கூட நம்ம சொல்லலாம், இதை நீங்க எல்லாம் கவனத்தில் வைக்கணும். என்ன, நீங்க மக்களோட பழகும் பொழுது ஒவ்வொரு ஆண்டு ஆரம்ப ஆங்கில ஆண்டுடைய ஆரம்பத்திலையும் உங்களுக்கு பல கடைகள்ல இருந்து பல வியாபார தலங்கள்ல இருந்து அன்பளிப்பு வரும். என்ன அன்பளிப்பு வரும், காலண்டர் அன்பளிப்பு வரும். அவர்கள் அடித்து கொடுக்கக்கூடிய காலண்டர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பேப்பர்லயும் நல்ல காலம், ராகு காலம், யமகாலம், குளிர்காலம், உஷ்ணகாலம், வெப்பகாலம் எல்லாமே போட்டிருக்கும். அதே போல அதுல அந்தந்த நாட்கள்ல ஏற்படக்கூடிய அவர்களுடைய அந்த கோயில் திருவிழாக்கள் குறிப்பாக அதுல அந்த சாமி சிலைகள், சின்ன சின்ன முருகனுடைய சிலை, பிள்ளையார் சிலை, இந்த மாதிரியான சிலைகளும் அதுல பதியப்பட்டிருக்கும். அது முஸ்லிம் ஊடுகள்ல மாட்டியிருக்கும், அது மஸ்ஜிதுகள்ல கொண்டு வந்து மாட்டிட்டு போவாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம், அதாவது வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், முஸ்லிம் வியாபாரிகள் அடிக்கக்கூடிய அந்த காலண்டர்கள் கூட இந்த மாதிரியான ரெடிமேட் கேட்டுகளை வாங்கி அவர்கள் மாற்றி விடுவதால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காலண்டர்களையும் இந்த ஷிர்கான செயல்கள் இருக்கும். இப்ப நம்ம பள்ளிவாசலுடைய செக்ரட்டரி கடையிலிருந்து கொண்டு வந்த காலண்டர் அதை பள்ளிவாசல கண்டிப்பா மாட்டணும், பள்ளிவாசல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு உள்ளுக்குள்ளார, ஒவ்வொரு பேப்பரை கிழிக்கும் பொழுதும் ஒரு நாளைக்கு இந்த சிலை, ஒரு நாளைக்கு அந்த சிலை, ஒரு நாளைக்கு அவனுடைய போட்டோ, இன்னொரு நாளைக்கு அவனுடைய போட்டோ என்று இதுவும் சிறுக்குடைய வெளிப்பாடுகளில் ஒன்று. ஷைத்தான் இந்த அளவுக்கு கொண்டும் அவன் திருப்தி அடைகிறான். சரி, சில இதுல குறைஞ்சபட்சம் இந்த பேப்பர்கள் இல்லைனாலும் சரி அதை பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயாவது கண்டிப்பா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு வகையில இந்த கேலண்டர்கள் சிறுக்குடைய அடையாளங்கள், சிறுக்குடைய உருவங்களை விட்டு நீங்காததை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான காலண்டர்களை முஸ்லிம்கள் தங்களுடைய மஸ்ஜிதுகளிலோ வீடுகளிலோ பயன்படுத்துவது இதுவும் ஷிர்கை ஆதரித்தலாக ஆகிவிடும். ஷிர்கை நீங்க சொல்லுவீங்க, நாங்க அந்த சிலையை வணங்கலையே, நாங்க அதை கவனத்திலேயே எடுத்துக்கலையேன்னு சொல்லி நாங்க அதை இல்லை, நீங்கள் அந்த ஷிர்கிற்கு துணை போகிவிட்டீர்கள், நீங்க அதுல கவனிக்கலன்னு சொன்னா அதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பெரிய கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆறு அடி சிலைய வச்சாதான் அது வந்து சாமி சிலை, அது வந்து சிறுக்குடைய சிலை என்று நினைக்கிறாங்க. அடியோ அகலமோ உயரமா பெருசா இருக்கிறதுல முக்கியம் கிடையாது, அந்த சிலையினுடைய உருவம் இருக்குதாங்க அவ்வளவுதான். அதை கொண்டு சைத்தான் திருப்தி அடைகிற, அந்த அளவுக்காவது உங்களை சிறுக்குல தள்ளிட்டோம்ல, அந்த அளவுக்காவது உங்களை திருப்தி கொள்ள வச்சிட்டோம்ல, அது வீட்டுல இருக்கிறத நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கல்ல, அதை கொண்டாவது சைத்தானுக்கு ஒரு திருப்தி. சில இடங்கள்ல அந்த பஞ்சாங்கம் எழுதியிருப்பாங்க, ராகு காலம், யம காலம், குளிர்காலம், நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது, சனி புறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கிறாங்கல்ல. அதாவது கிராமங்கள்ல அதே போல சில கல்வி அறிவற்ற முஸ்லிம்கள்ல சிலர் ஒரு செயலை செய்யறதுக்கும் ஒரு கல்யாணங்கள் நேரங்களை வந்து அவர்கள் வந்து முடிவு செய்யறதுக்கும் அதே போல ஏதாவது ஒரு வியாபார சம்பந்தமா ஒருத்தரை சந்திக்க போறதுக்கும் அந்த நேரத்தை பார்த்துட்டு போற வழக்கமும் பலர்கிட்ட இருக்கு. அது மாட்ட போய்தான் என்ன ஆகுது அவங்களுக்கு, அதை நாளுக்கு நாள் பார்த்து 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 ஓ இதை பார்க்கலாம், இதை பார்க்கணும் என்ற அந்த ஒரு சகஜ உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். இது ஒன்றா. இன்னொன்று, இன்றைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நாளிதழ்கள், டெய்லி நியூஸ் பேப்பர், இதுல ஒவ்வொரு வாரத்துக்கும் என் ராசி, பிறந்த நாள் ராசி, அதே போல அந்த நட்சத்திர ராசி, அந்த ஸ்டார்ஸ் இருக்கிற சொல்றாங்கல்ல அது என்ன ராசி, என்ன நம்ம தேலு பூரா பாம்பு பள்ளி அந்த மாதிரி இந்த ராசி, இத ஒவ்வொரு வாரத்துக்கும் அவங்க வந்து பிரசுரிக்கிறாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் சிலர்கள் இதை பார்ப்பதை வழமையாக்கி இருக்கிறார்கள். இதுவும் சிறுக்கில் கட்டுப்படும். அதாவது மறைவான ஒன்றை தெரிந்து கொள்வதில் இது போன்ற இந்த நட்சத்திரங்களையோ நேரங்களையோ இந்த ராசி பலன்களை அணுகுவது ஷிர்க்ல வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அதா காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறி சொல்பவனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என நம்புகிறவன் முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டான். சொல்றத நம்புனா குஃபருக்கே போயிட்டாங்க. இல்ல ஒரு திருப்திக்கு போய் கேப்போமே என்ன சொல்றாருன்னு பாப்போமே அப்படிங்கிற நம்பல, சும்மா போய் பார்க்கலாமே, கேட்டு பார்க்கலாமே, விசாரிச்சு பார்க்கலாமே, என்ன நமக்கு ராசின்னு சொல்லி படிச்சு பார்க்கலாமே, என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமே, நம்பல அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகுன்னு நம்புறோம், ஆனா சும்மா பார்க்கலாமே. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, ஒரு திருப்திக்கு சும்மா அது கேட்டு பார்ப்போமே. இதுவே எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் ஒரு குறி சொல்பவனிடத்தில் சென்றால், அவனிடத்துல போனாலே அவன் சொல்றத நம்பல, சும்மா போய் சாதாரணமா விசாரிக்கிறான், நம்பல செய்யல, இதற்கே தண்டனை என்னவென்றால் 40 நாட்களுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்படாது. 40 நாளுடைய 5 தொழுகைகள் பால் ஹலாஸ் ஹதம் விடுஞ்சு. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு பெண்கள்ல இந்த நோய் சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்கள் எல்மு கொடுக்கல, அவங்க மேல உள்ள குற்றத்துக்கு என்ன காரணம், எல்மே அவர்களுக்கு கொடுக்காத காரணத்தால், நல்லதின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டப்படாத காரணத்தால், மனிதனுடைய இயற்கை என்ன, தீமையின் பக்கம் அவருடைய நஃப்ஸ் அவனை அழைத்து செல்லும். அப்ப இந்த சிறுக்குடைய அந்த வழிபாடுகள், சிறுக்குடைய அந்த தோற்றங்கள் சமுதாயத்திலே பரவலாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா பதிவு செய்கிறார்கள், இதா உதிஅ ஸைஃபு ஃபி உம்மதி லம் யுர்ஃபஅ அன்ஹா இலா யௌமில் கியாமா ولا تقوم الساعة حتى تلحق قبائل من أمتي بالمشركين وحتى تعبد قبائل من أمتي الأوثان. இந்த உம்மத்திலே வால் ஓங்கப்பட்டு விடும் என்றால், இந்த உம்மத்தில வால் ஓங்கப்பட்டு விட்டால் கியாமா நாள் வரை அது ஓயாது. என்ன கருத்து, எப்ப இந்த உம்மத்தில முதல் கொலை, முதல் கலகம் தோன்றிவிடுமோ பிறகு மறுமை நாள் வரை அந்த கலகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காலத்தில் ஏற்பட்ட அந்த கலகம் இன்று வரைக்கும் முஸ்லீம் உலகத்தில் முடியாததை பார்க்கிறோம். அடுத்து, மறுமை நாள் நிகழாது, இந்த உம்மத்தில் பலர், இந்த உம்மத்துடைய பல கூட்டத்தார்கள் முஷிரிக்குகளோடு போய் சேர்ந்து விடுவார்கள், முஷிரிக்குகளோடு சேர்ந்து விடுவார்கள். குறிப்பா இன்றைக்கு இந்த தர்காக்கள் என்ற கபுரு அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி, வணக்கத்தலங்களாக ஆக்கி, அதை புனிதப்படுத்தி அதிலே தங்களுடைய வருவாயை தேடுகிற மக்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய செயலுக்கும், கோயிலை அலங்கரித்து பூஜிக்கக்கூடிய மக்களின் செயலுக்கும் ஒரு வித்தியாசம் கூட இருக்காது. இன்ன சொல்ல போனா அவர்களை விட இந்த மக்கள் ஷிர்கிலே அத்துமீறுவதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, முஷ்ரிக்குகளோடு இந்த உம்மத்தில் பல கூட்டத்தார்கள் இந்தியால, பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, அரபு நாட்டில் எந்த கணக்கும் கிடையாது. நீங்க அரபு நாடுகள் பல இடங்களில் பார்த்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு உங்களுடைய நீங்க அதிகமா பழகி வந்த நாகூர் அல்லது ஏர்வாள் இந்த மாதிரி இடங்கள்ல கபரு வழிபாடுகள் எப்படி செய்யப்படுதோ, அதாவது அரபியே தெரியாதவர்கள், குரானுடைய கருத்தையே தெரியாதவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமே புரியாத அஜமி பாமரர்கள் எப்படி கோயிலை வழிபடுகிற இந்துக்களை போன்று தர்காக்களை இவர்கள் வழிபடுகிறார்களோ, இதே போல அல்லது இதை விட அதிகமாக மிஸ்ரு, எகிப்து, சிரியா, இன்னும் போன்ற பல அரபு நாடுகளில் குரானை படித்து படித்து கொடுக்கிற கல்விமான்கள், அரபி குரானை படித்த மக்கள் இந்த தர்கா வழிபாடுகளை, கபர் வழிபாடுகளை நியாயப்படுத்தி அவற்றை வணங்குவதை பார்க்கிறோம். எப்படி இந்த அஜமி நாடுகளிலே பலர் யா அப்துல் காதிர், யா கவுஸ், கவுஸ் நாயகமே என்று உதவி கோருவதை பார்க்கிறோமோ, அதுபோன்று அரபு நாடுகளிலே வாழக்கூடிய பல அரபிகள், குரானை தொடர்ந்து ஓதுபவர்கள், ஹதீஸை படிப்பவர்கள் தங்களுடைய கஷ்டங்களுக்கு அவுலியாக்களை அழைப்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எதை காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன் அறிவிப்பு எவ்வளவு உண்மையானது. மொத்தமாக முஷிரிக்குகளோடு சென்று சேர்ந்து விடுவார்கள். நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தா பார்க்கலாம், சிரியா அதே போல பல இடங்கள்ல இருந்து அந்த பேருந்துகள் பஸ்ஸுகள் வரும். அந்த பஸ்ஸுகள்ல பாத்தீங்கன்னா மேல பெரிய போஸ்டர்ல எழுதி ஒட்டியிருப்பாங்க, அல்லது பேப்பர்ல பேனர்ல எழுதி, நஹ்னு துயூஃபுக யா ரசூலல்லாஹ் அல் மதன், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய விருந்தாளிகளாக வருகிறோம், எங்களுக்கு உதவுங்கள், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்க வரும்போது ஹஜ்ஜுக்கு லப்பைக் அல்லாஹும் லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்வியா சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அங்க என்ன பேனர் கையை எழுதி ஒட்டியிருக்கோம், அவங்களுடைய நெத்தில ரிப்பன் கட்டிருப்பாங்க, யா ரசூலல்லாஹ் அல் மதத், நஹ்னு துயூஃபுக யா ரசூலல்லாஹ் அல் மதத், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய விருந்தாளியா வர்றோம், எங்களை பாதுகாத்துக்கணும், எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி ரிப்பன் கட்டிட்டு வருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ஷிருக்குடைய இந்த ஷிருக்கை நியாயப்படுத்தி அவர்கள் அந்த ஷிருக்கிலே ஊறிய அந்த நிலைமை இருக்கிறதே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மொத்தமாக அவர்கள் முஷ்ரிக்குகளோடு சென்று சேர்ந்து விட்டார்கள். ஹத்தா தல்ஹத தபாயில் மின் உம்மத்தி பில் முஷ்ரிக்கீன். அதே போல இந்த உம்மத்திலே பல கூட்டத்தார்கள் வசனை வணங்குவார்கள். இதுக்கு விவரம் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், வசன் என்றால் என்ன. குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் இமாம் அபூஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தத்ரிப அல்யாத்து நிஸாஇ தௌஸின் ஹவுல தில் கலஃபா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தாயிஃபுக்கு பக்கத்துல தில் கலஃபா என்ற இடத்துல ஒரு, அதாவது தில் கலஃபா என்ற ஒரு சிலை இருந்தது. தௌஸ் கூட்டத்தார்கள் அதை வணங்கி வந்தார்கள். அந்த தில் கலஃபா என்ற சிலை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் சிலை, அந்த சிலை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அரபுகள் அந்த சிலையை வணங்குவார்கள். இமாம் முஹம்மது பின் இமாம் அப்துல் அசீஸ் பின் முஹம்மது பின் சவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது இந்த சவுதி அரசாங்கம் அங்க தங்களுடைய ஆட்சி அதாவது பரப்புவதற்கு முன்னால் அரபு மக்கள் அதாவது தங்களை முஸ்லிம்கள் என்று நம்பியவர்கள் இந்த தில் கலஃபா என்ற சிலையை வணங்கி வந்தார்கள். தாயிஃபுக்கு பக்கத்துல முழுக்க முழுக்க மஸ்ஜிதுக்கு வருவாங்க, இந்த சிலையையும் வணங்குவார்கள், அதுக்கு கோயில் கட்டி அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். பிறகு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் வந்தபோது அந்த இடத்திற்கு தங்களுடைய ராணுவத்தை அனுப்பி முழுமையாக அந்த சிலைகளை அடித்து நொறுக்கினார்கள். அதற்காக கட்டப்பட்ட அந்த கோயிலையும் அடித்து நொறுக்கினார்கள். அல்லாஹ் மிக அறிஞ்சவர், மீண்டும் கல்வி மங்கும் போது இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மறையும் பொழுது மீண்டும் அது உயிர்ப்பித்து எழலாம். அல்லாஹ் மிக அறிஞ்சவர். அடுத்து ஷிர்க்குடைய இன்னொரு ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், மக்கள் தங்கள் மார்க்க அறிஞர்களை மார்க்க போதகர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவார்கள். கண்மூடித்தனம் என்றால் என்ன? அவர்கள் சொல்கிற செய்திகள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடும் நபியுடைய சுன்னாவோடும் ஒத்துப்போகிறதா, அதற்கு ஏற்ப அமைந்திருக்கிறதா என்பதை சிந்திக்க மாட்டார்கள். இப்ப நாங்க போயிருந்த அந்த காஃபிராவில் சில தமிழ்நாட்டு மார்க்க கல்வி பயின்றவர்களும் வந்திருந்தாங்க. அப்ப ஏற்கனவே முதல் நாள் போய் பிற எட்டு அன்னைக்கு சொல்லும் பொழுதே கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரஃபா முடிச்சுட்டு பத்துக்கு வந்து தங்கும் போது நம்ம அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னோம், மக்களுக்கு சொன்னோம், மக்கள் அல்ஹம்துலில்லா ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டாங்க. ஆனா இந்த நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்களே மார்க்க கல்வி படித்தவங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுல இருந்து ஒரு குரூப்பை தனியா பிரிச்சாங்க. இல்ல நீங்களும் நம்மளும் ஹனஃபி மதஹப சேர்ந்தவங்க, நமக்கு இது அனுமதி கிடையாது, நம்ம வந்து முன்னாடியே வந்து மக்கால தங்கிட்டோம், நம்ம முக்கியமாக ஆயிட்டோம், அதனால நம்ம நாலு நாள் ரக்காத்தான் தொழுகணும் என்பதாக வம்பு பிடிச்சாங்க. அப்ப அந்த மார்க்கறிஞர்களை கூப்பிட்டு நம்ம பேசணும், இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குது, இந்த விவரங்கள்லாம் சொன்னோம். அதை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு முன்னுரையா நம்ம எப்படி பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நம்ம எல்லாம் முஸ்லிம்கள், நமக்கு அல்லாஹு தாலா குரானை கொடுத்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா நமக்கு இருக்கு, நம்ம குரானுக்கும் சுன்னாவுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், குரான் சுன்னால வந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் முதல் தரமா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று பேச்ச ஆரம்பிச்சு நம்ம அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நிறுத்துங்க, நாங்க முஸ்லீம் கிடையாது, நாங்க முஸ்லீம்கள் கிடையாது, நாங்கெல்லாம் ஹனஃபிகள். எங்க சொல்றாங்க, ஹஜ்ஜில் மக்கா முக்கரமால மினால ஹஜ்ஜுக்கு அரஃபா முடிஞ்ச அடுத்த நாள் என்ன சொல்றாங்க, நாங்க முஸ்லீம் கிடையாதுங்க. தமிழ் பேசுறேன். சுத்தி இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம், உமர் ஷரீஃப் இதுக்கு மேல இவங்கள்ட்ட நீங்க பேசி பயன் கிடையாது, எப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்களோ இதுக்கு மேல நம்ம இவங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம், அவங்க காலத்தை விட்டுருங்க, நம்ம வேற ஏதாவது டென்ட்ல போய் நம்ம சொல்லுது போன சொல்லிட்டு நாங்க வெளியே போயிடும். நாங்க முஸ்லீம் கிடையாது, நாங்க ஹனஃபிகள், எங்க ஹனஃபி மதுகப்பில் உள்ள சட்டத்தை தான் நாங்க பின்பற்றுவோம். ஒரே வார்த்தை அடிச்சிட்டாங்க. இது யாரு, ஒண்ணுமே தெரியாத சாதாரண மக்கள் அல்ல, மதரசாவுக்கள்ல 7 வருஷம் படிச்சவங்க, குரான மனப்பாடம் பண்ணவங்க, சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் எல்லாம் படிச்சுட்டு வந்த இந்த கல்வி பயின்ற மாணவர் மக்கள் இதை சொல்லும் பொழுது உள்ள அதுக்கப்புறம் எங்களால அந்த 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 வார்த்தை இன்னும் கூட காதல ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு. இப்ப இங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சஃப்ல நிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப என்ன சொன்னாங்க இமாம் சார், ஒருத்தர் நாங்க ஹனஃபி, எங்க இமாம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க, இப்படித்தான் நிக்க சொல்லி, அது சஃபோட சேர்ந்து இருக்கா மத்தவங்களோட சேர்ந்து நிக்கிறவா இல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்க இமாம் இப்படித்தான் காலை வைக்கணும்னு சொல்லிருக்காரு, அப்படித்தான் நிப்போம் முடிஞ்சு போச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சில பேர் பாப்பீங்க, ரெண்டு பக்கத்திலையும் நான் வந்து ஹனஃபி மதுஹப் மட்டும் சொல்லல, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள்ட்டையும் இது போல பல குறைகள் இருக்குது. தொழுகைக்கு ஒழு செய்வாங்க, ஒழு செய்யும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 3 தடவை கழுவுவாங்க, காதுக்கு மசகு கூட திரும்ப புதுசு புதுசா தண்ணி எடுத்து 3 தடவை தடவுவாங்க, தலைக்கு மசகு செய்யும்போது பாத்தீங்கன்னா டேப் வாட்டரை தொடர்ந்து விட்டுருப்பாங்க, ஒரு ஆள் குளிக்கிற அளவுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த விரல இப்படி நீட்டுவாங்க, இப்படி முனையில இப்படி நீட்டி அப்படிம்பாங்க. சொல்லி பாருங்க ஹதீஸ, முதல்ல 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மசாஜ் செஞ்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அது சுன்னத்துன்னு செய்வாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல ஒரு முறையை தவிர மற்ற எல்லா காலங்களிலும் முழு தலையையும் பதா பி முகத்தமி ரஸீஹி சும்மா அக்பல சும்மா அத்பர பிஹிமா, இங்கே இருந்து முன்னாடி கொண்டு பின்னாடி கொண்டு போயிட்டு திரும்ப பின்னாடில இருந்து முன்னாடி கொண்டு வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு தலைக்கு மசாஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சமயத்துல அவர்கள் தலப்பாய் கட்டிருந்த சமயத்துல ஒரு தடவை தலப்பாக்கு மேல மசாஜ் செஞ்சிருக்கிறாங்க, அல்லது தலப்பாவை லேசா தூக்கி விட்டு தன்னுடைய முன்னந்தலுக்கு பாருங்க இந்த 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 கையளவுக்கு இது வரைக்கும் மசாஜ் செஞ்சுட்டு பாக்கிய தலப்பாகி மேல மசாஜ் செஞ்சிருக்கிறாங்க. சொல்லுங்க எங்க ஷாஃபி மதுரவுல இமாம் ஷாஃபி சொல்லிட்டாங்க ஒரு முடிய தொட்டா கூட போதும்னு சொல்லிட்டு தொட்டுறோம். 3 தடவை செய்யறது எங்க இருந்து எடுத்தீங்க சுன்னத்துன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி தங்களுடைய மார்க்க அறிஞர்கள், அது முந்தியவர்களாக இருக்கட்டும் அல்லது சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய சட்டங்களை குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டு இருக்கும் பொழுதும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதும் அவர்களை அல்லாஹ்விற்கு சமமாக ஷிர்க் செய்தலாக ஆகிவிடும். புரியுதுங்களா? இது குறித்து நீங்க அகீதாவுடைய பாடத்தில் நிறைய படிச்சிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வரஹுபானஹும் அர்பாபம் மின் துனில்லா, சூரா தௌபாவுடைய 31வது வசனம், அல்லாஹுவை தவிர்த்து விட்டு தங்களுடைய பாதிரிகளையும் கல்விமான்களையும் அவர்கள் கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப அலி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லி காட்டும் போது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க எங்க சர்ச்சுகள்ல போய் பாதிரியார போய் வணங்குறோம், நாங்க எங்க எங்களுடைய குருமார்களை போய் வணங்குறோம், குரான்ல இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, பாதிரியார்களையும் கல்விமான்களையும் கடவுளாக ஆக்கி கொண்டோம் என்று அப்படின்னு கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க யார்ட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பாதிரிகளோ உங்களுடைய குருமார்களோ ஒன்றை கூடும் என்று சொன்னால் அது தௌராத்தில் ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? தௌராத்தில் கூடும் என்று சொல்லப்பட்டதை உங்களுடைய பாதிரிகள் ஹராம் என்று சொன்னால் அதை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அதுதான் நீங்கள் அவர்களை அல்லாஹ்விற்கு சமமாக வணங்கியது. அப்ப அல்லாவிற்கு சமமா வணங்கியதுன்னு சொன்னா சிலை செஞ்சு நிறுத்தி வச்சு மாலை போட்டு கையெடுத்து கும்புறது மட்டும் கிடையாது, எதுவும் அடங்கும். அல்லாவுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அவர்கள் சட்டம் சொல்லும் பொழுது அந்த அவர்களுடைய சட்டத்தை ஏற்று கீழ்ப்படிந்து நடப்பதும் அவர்களை வணங்கியதாகத்தான் ஆகும். அடுத்து ஜுஹூருல் ஃபஹ்ஷி வ கதீஅதுர் ரஹிமி வ ஸூஉல் ஜிவார், 3 அடையாளங்கள் சேர்ந்து வருது. என்ன? முந்தைய ஒரு அடையாளங்களை நம்ம சொல்லும் பொழுது ஜினாவை பற்றி சொன்னோம், அதாவது ஜினா பெரும்பாலாக பரவலாக ஆகிவிடும். இந்த மூன்று அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்னவென்றால், பொதுவாக மக்களிடத்தில் ஒரு வெட்க உணர்வு குறைந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் அசிங்கமான பேச்சுகளை பேசுவதும் அசிங்கமான விளையாட்டுகளை விளையாடுவதும் மக்களுக்கு மத்தியில் பரவலாகிவிடும். எதை எடுத்தாலும் கெட்ட வார்த்தையை கொண்டு பேசுறது. சில பேர் நல்லவங்களா, கொஞ்சம் நல்ல மார்க் கல்வி தெரிஞ்சதுக்கு பின்னாடி கூட தங்களுடைய பழைய நண்பர்களை பார்க்கும் பொழுது, ஸ்கூல்ல படிச்சவங்க அந்த மாதிரி பழைய நண்பர்களை பார்க்கும் பொழுது, அப்ப எப்படி கெட்ட வார்த்தைகளை பேசி விளையாண்டாங்களோ பேசினாங்களோ அதே போலவே பேசுவாங்க. கேட்டா எங்களுடைய ரொம்ப நெருக்கமான பழைய நண்பர்கள், அந்த மாதிரி பழைய ஞாபகம் எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி. இதுவும் எதுல உள்ள அடையாளம், மறுமையினுடைய அடையாளம். ஒரு முஸ்லீமாக இருப்பவன் லா யகூனு ஃபாஹிஷன் வலா முதஃபஹிஷா, அவன் அசிங்கமான பேச்சுகளை பேசவும் மாட்டான், அசிங்கமான செயல்களை செய்யவும் மாட்டான். அதே போல நண்பர்கள் கூடி உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு மத்தியில் உள்ள அந்த தொடர்பும் பழக்கமும் நட்பும் கண்ணியத்தோடு அமைஞ்சிருக்கணும். சில இடங்களை நீங்க பார்க்கலாம், எல்லாம் பாதுகாக்கணும். விளையாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் பொழுது தவறான இடங்கள்ல அவர்கள் வந்து தமாஷ் பண்ணி விளையாடுறது, அந்த மாதிரியான இந்த விளையாட்டுகள் இருக்குது. இது ஒரு முஸ்லீமுடைய ஈமானிய பண்புகளுக்கு முரணானது. தவறான பேச்சுகளை பேசி, தவறான, அதாவது பெண்கள் தங்களுக்கு மத்தியிலையும் சரி, ஆண்கள் தங்களுக்கு மத்தியிலையும் சரி, அல்லது தங்களுடைய உறவுகளோட நம்ம பழகும் பொழுதும் சரி, அந்த அசிங்கமான செயல்களை செய்யறதும் அசிங்கமான வார்த்தைகளை பேசுறதும் எது வந்து மார்க்கத்துல கூடாதோ, அந்த ஃபுஹஷ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கமான செயலை விரும்பினதும் கிடையாது, அசிங்கமான பேச்சுகளை பேசினதும் கிடையாது, அதை செஞ்சதும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி செய்தி செயல்களை முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. அப்ப மறுமையினுடைய அடையாளங்களிலே ஒன்று அந்த மாதிரி அசிங்கமான பேச்சுகளும் அசிங்கமான செயல்களும் பரவலாகி விடுதல். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், லா தகூமு ஸாஅது ஹத்தா யஸ்ஹரல் ஃபுஹ்ஷு வத்தஃபாஹிஷு. மக்களுக்கு மத்தியிலே அசிங்கமான பேச்சுகளும் அசிங்கமான விளையாட்டுகளும் அசிங்கமான செயல்களும் பரவலாகிவிடும். வகதீஅது ரஹிம், குறிப்பா அதாவது இந்த வாலிப காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் இந்த ஹதீஸை கவனத்தில் வைக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது அவர்களுக்கு பெற்றோர்கள் அறிவுரை கூறுவது மிக அவசியம். அந்த அறிவுரைகளில் இந்த அறிவுரையும் அவர்களுக்கு நாம் நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் கலாச்சாரம் சீர்கெட்டிருப்பதால், சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால், அந்த மாணவர்கள் அந்த சூழ்நிலையில் மாற்றார்களோடு பழகும் பொழுது அவர்களிடத்திலிருந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது, கற்றுக்கொள்ளக் கூடாது. ஆகவே பள்ளிக்கு செல்கிற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவுரைகளையும் நாம் கூறுவதற்கு மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக வகதீஅத்து ரஹிம், உறவுகள் முறிக்கப்பட்டுவிடும், இரத்த பந்த உறவுகள் பாதிக்கப்பட்டுவிடும். மக்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, தங்களுடைய உறவுகளை நெருக்கமாக்குவதற்கு பதிலாக, உறவுகளை வலுப்படுத்துவதற்கு பதிலாக, உறவுகளை சேர்ப்பதற்கு பதிலாக உறவுகளை புறக்கணித்து விடுவார்கள், உறவுகளை முறித்து விடுவார்கள், உறவுகளை மறந்து விடுவார்கள். எல்லாமே வரும். நீங்க புறக்கணிக்கல, நீங்க முறிக்கல, ஆனா உறவை மறந்தீர்கள். ஹதீஸுகள்ல வருது, நம்முடைய முன்னோர்களுடைய கூற்றுகள்ல வருது, உறவை மறத்தலும் உறவை புறக்கணித்தல் முறித்தலிலே அடங்கும். உங்களுடைய சகோதரர்களோ, உங்களுடைய நெருக்கமான உங்களுடைய தாய் வழி தந்தை வழி உறவினர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பேசாமல் இருத்தலும் எதுல வரும், உறவை முறித்தலிலே வரும். நல்லா பாதுகாக்கணும். வசூல் முஜாவரா, அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுத்தல், அண்டை வீட்டாருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துதல். ஹதீஸ் குதுசியில வருகிறது, இன் அல்லாஹ கலக்கல் கல்க ஹத்தா இதா ஃபரஹ மின்ஹும் காமத்திர் ரஹீம். அல்லாஹ் படைப்புகளை படைத்தான், படைத்து முடித்த பின் உறவு எழுந்தது, ரஹீம் இரத்த பந்தம் அது எழுந்தது, அல்லாஹ்விடத்திலே பேசியது. அது எப்படி அல்லாஹ் படைச்சா, அதுக்கு என்ன ஒரு உருவத்தை கொடுத்தான், அது அல்லாஹ்விடத்தில் எப்படி பேசியது, அல்லாஹ் மிக அறிஞ்சவன். ஃபகாலத், அது கூறியது, ஹாதா மகாமுல் ஆயிதி பிக்க மினல் கத்தியாதி, படை அதாவது உறவுகள் துண்டிக்கப்படுவதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இதுதான் சரியான தருணம். இதோ நீங்க படைப்புகள் உறவுகள் துண்டிக்கப்படுவதை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு யாழ்லா இதுதான் சரியான தருணம். நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன், நான் துண்டிக்கப்படுவதை விட்டு என்னை மக்கள் புறக்கணிப்பதை விட்டு அல்லாஹ் இடத்துல கேக்குது. அப்ப அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அந்த உறவுக்கு வாக்கு தருகிறான், அமா தர்வைன அன் அஸில மன் வஸலகி வஅக்தஅ மன் கதஅகி. உன்னை யார் சேர்த்து வாழ்ந்தார்களோ அவர்களை நானும் சேர்த்துக் கொள்வேன், உன்னை துண்டித்தவர்களை நானும் துண்டித்து விடுவேன், இது உனக்கு திருப்தியா? காலத் பலா, யா அல்லாஹ் நான் திருப்தி கொண்டேன். அல்லாஹ் சொன்னா அந்த அந்த உரிமை உனக்கு இருக்கு, அந்த அந்த வாக்கை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அப்ப அல்லாஹுடைய அருளோடு நீங்கள் சேர வேண்டும் என்றால் உங்கள் உறவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டும் என்றால் உறவுகளை துண்டித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய உறவினர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இரு, அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இரு. அவர்கள் சேர்க்கிறார்கள் உறவை சேர்த்து வாழ்கிறார்கள், நாமும் அவர்களது உறவை சேர்த்து வாழ்கிறோம். இதற்கு பெயர் உறவை சேர்த்து வாழ்தல் அல்ல, இதற்கு பெயர் என்ன? பகரம் செய்தல், பிரதிபலன் செய்தல். உறவை சேர்த்து வாழ்தல் என்றால் என்ன? யார் உறவை துண்டித்து விட்டு செல்கிறார்களோ அவர்களோடு சென்று அவர்களிடம் சென்று அந்த உறவை சேர்த்தலுக்கு பெயர் தான் உறவை சேர்த்தல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸில் மன் கதஅக, உன் உறவை துண்டித்தவரை நீ சேர்த்துக்கொள். வஅஃபு அம்மன் ظلمك, உனக்கு அநீதி இழைத்தவரை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைக, உனக்கு கெடுதி செய்தவருக்கு நீ நன்மை செய்வாயாக. குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நல்லோர்களின் அடையாளங்களை அல்லாஹ் புகழும் இடங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்கள் உறவுகளை சேர்த்து வாழ்வார்கள் என்ற லட்சணத்தையும் அவர்களுக்கு குறிப்பிடுகிறான். தீயோர்களை அல்லாஹ் பழிக்கும் இடங்களில் எல்லாம் அவர்களின் கெட்ட குணங்களை அல்லாஹ் விவரிக்கும் போது அவர்கள் உறவுகளை முறித்து வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குறிப்பாக விஷமிகளையும் முனாஃபிக்குகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளம் காட்டும் போது அவர்கள் உறவுகளை முறித்து வாழ்வார்கள் என்பதை குறிப்பிடுகிறான். சூரா முஹம்மதுடைய 22-24 வரை உள்ள வசனங்களை நீங்கள் ஓதினால் தெரியும், فَهَلْ عَسَيْتُمْ إِن تَوَلَّيْتُمْ أَن تُفْسِدُوا فِي الْأَرْضِ وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ أُولَئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ فَأَصَمَّهُمْ وَأَعْمَى أَبْصَارَهُمْ أَفَلَا يَتَدَبَّرُونَ الْقُرْآنَ أَمْ عَلَى قُلُوبٍ أَقْفَالُهَا. குர்ஆன்ல உறவுகளை முறிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய கடுமையான எச்சரிக்கைகளில் மிக கடுமையானது இந்த எச்சரிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க கேளுங்க, நீங்கள் எங்களை விட்டு திரும்பி சென்றால், நீங்கள் எங்களை விட்டு திரும்பி சென்றால் அன்துஸ்ஸிது ஃபில் அர்தி, இந்த பூமியிலே நீங்கள் விஷமம் செய்வீர்கள், குழப்பம் செய்வீர்கள். சில பேரை நீங்க பார்க்கலாம், உங்களிடம் வந்து பேசும்போது ரொம்ப அன்பா கண்ணியமா உங்களை கண்ணியப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, உங்களை விட்டு வெளியே போனவன உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். உங்களுடைய உடல் பொருள் உயிர் குடும்பம் உங்களுடைய தொழில்துறை வேலைக்கு அவர்கள் நஷ்டம் விளைவிப்பதற்கோ கெடுதி விளைவிப்பதற்கோ முயற்சி செய்வார்கள். இது போன்ற மக்களை குறித்து தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நீங்கள் திரும்பி சென்றால் பூமியிலே குழப்பம் செய்வீர்கள், விஷமம் செய்வீர்கள், அராஜகம் செய்வீர்கள், உங்கள் உறவுகளை நீங்கள் முறித்துக் கொள்வீர்கள், உறவுகளை முறித்துக் கொள்வீர்கள். இப்ப இந்த உறவுகளை முறிப்பது, இதற்கு பல அடையாளங்களை பல வெளிப்பாடுகளை சொல்லலாம். அந்த வெளிப்பாடுகளிலே ஒன்று என்ன? ஒரு உறவினரை பற்றி அவருடைய இன்னொரு உறவினரிடத்துல பேசுறது. இப்போ ரெண்டு உறவினர் சேர்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், பேசும்போது ஏதாவது பேச்சுகள்ல கூட குறைய ஏற்றத்தாழ்வுகள், நெளிவு சொலிவு பள்ளமேடு கொஞ்சம் வர செய்யும். அது அந்த மஜ்லிஸோட ரெண்டு பேரும் விட்டுருணும். இவங்களிடத்துல நல்லது மாதிரி பேசிட்டு அங்கிருந்து வெளியே போனதுக்கு பின்னாடி இன்னொரு உறவினர் இருப்பார்ல, மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, சகோதரன், சாச்சா, சாச்சி, இப்படி உறவினர் இருப்பாங்கல்ல. இவர் அங்கிருந்து போன உடனே இவங்க ரெண்டு பேருக்கு உறவினர் ஒருத்தர் இருப்பார்ல, அன்னைக்கு இந்த மாதிரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், உன்னை பார்த்து உன்னை பத்தி இப்படி சொல்றான் பாவன், இப்படி இப்படி பேசிட்டான் பாவன் என்று இவர்களுக்கு மத்தியில ஏதோ அந்த இடத்திலுடைய அந்த சூட்டிலேயோ ஒரு ஏற்ற தாழ்வுலையோ ஏதோ பேச்சு முன்ன வந்திருக்குல்ல, அந்த பேச்சில் உள்ள தவறான கட்டிங்க மட்டும் பயன்படுத்தி அடுத்த உறவினர்கிட்ட போய் அதை ஸ்கீம் போட்டு காட்டுவாங்க பாத்தீங்களா. இப்ப என்ன ஆயிடும், அவர் இவர் மேல பேச மாட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவர் என்னடா ரொம்ப நாளா பேச காணமே, போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு போய் நெருக்கமா போய் பேசும் பொழுது, நீ வந்து இப்படி வந்து பேச வர்ற அன்னைக்கு நீ அவன்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்த நீ என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அப்ப இந்த மாதிரி துக்கத்தி அர்ஹாமக்கும், உறவுகளை நீங்கள் முறிக்கிறீர்கள், முறிக்க வைக்கிறீர்கள், உறவுகளை முறித்தல் முறிக்க வைத்தல். ஒரு அண்ணன் தன்னுடைய இன்னொரு அண்ணன்ட்ட இந்த அண்ணனை பத்தி சொல்றது, அல்லது இந்த மாதிரி உறவினர்களுக்கு இடையில் எந்த வகையிலும் உறவுகளை அதாவது பாதிக்கின்ற அளவிற்கு செய்கின்ற எல்லா முயற்சிகளும் இதுல அடங்கும். சுகத்தியமக்கும், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை சேர்ப்பதற்காக பொய் சொல்பவர் பொய் சொல்பவரே கிடையாதுன்றார். உறவுகளை சேர்ப்பதற்காக சில வார்த்தைகளை நீங்க சேர்த்து சொல்றீங்கல்ல, அப்படி சொல்பவர் அவர் பொய்யரே கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு உறவுகளை சேர்ப்பது அல்லாஹ்வுடைய நன்மைக்கு ஒரு காரணமாகும். அப்ப இந்த பூமியில் விஷமம் செய்வது, குழப்பம் செய்வது, கலகம் செய்வது, உறவுகளை முறித்தல் முறிக்க வைத்தல், இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா, உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களை சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்திற்காலானவர்கள். வந்து பள்ளிவாசல்ல அதான்னு சொல்லி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சுஜூது பண்ணி தொழுதுட்டு போறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சாபத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான், அவர்களின் பார்வைகளை அல்லாஹ் குருடாக்கிவிட்டான், அவர்களின் பார்வைகளை அல்லாஹ் குருடாக்கிவிட்டான். அப்பலாயத்தருன் அல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை ஆராய வேண்டாமா, அமலா குலூபினா குஃபாலுஹா, இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பூட்டா போட்டிருக்கிறான், இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டுள்ளன. குர்ஆன் எவ்வளவு கடுமையா அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாழக்கிழமை மக்களுக்கு அறிவுரை செய்வாங்க, நசீஹத்து செய்வாங்க, அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையும் கேட்பாங்க மக்களுக்காக. அப்படி கேட்கும் போது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாராவது உறவை முறித்தவர் இருந்தா இங்க உட்காராதீங்க, எந்திரிச்சு போயிடுங்க, ஏன்னா அவர் இருப்பதால் அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகிறது, நல்லவர்கள் கேட்கின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, அதனால எந்திரிச்சு போயிடுங்கம்மா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த விஷயத்துல நாம் மிகப்பெரிய கவனம் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹிமின், உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். வ அம்மா சூஉல் ஜிவார், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர்றது, மூன்று அடையாளங்கள் சொன்னமா இல்லையா, அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர்றது, இதை பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை. எந்த அளவு மற்றவர்களுக்கு இடையூறாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு மக்கள் நடப்பதில் குறைவு வைப்பதில்லை. அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை இருந்தால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு தராதீர்கள். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு தரதுல என்னென்ன அடங்கும், உங்க வீட்டு குப்பையை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, நீங்க வீட்டை கழுகி தண்ணியை ஊத்துனா அவங்க வீட்டுக்கு முன்னாடி போற மாதிரி செய்யறது, இதெல்லாம் இந்தியா மாதிரி நாடுகள்ல ரொம்ப சகஜம். இதெல்லாம் இந்த வீட்டுல குப்பையை கொண்டு போய் அடுத்து சுபுக்கு முன்னாடியே கொண்டு போய் அடுத்த வீட்டு வாசல வச்சுட்டு வந்துருவாங்க. அதே போல வீட்டை கழுகி விட்டாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் ஓடும், பால்கேன்ல இருந்து துப்புவாங்க, துக்கு செய்வாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் விழுகிற மாதிரி. அதே போல இன்னொரு ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னு சொன்னா, அண்டை வீட்டுல உடல் பலவீனமானவர்கள், நோயாளிகள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அல்லது வந்து வேலை செய்து விட்டு களைப்பா தூக்கத்திற்கு தேவை உள்ளவர்கள் இருக்கலாம், இவங்க இந்த வீட்டுல உட்காந்துகிட்டு சத்தம் போட்டு பேசுவாங்க, அல்லது பாட்டுகள் சத்தம் போட்டு, முதல்ல சினிமா பாட்டுகள் இந்த மாதிரி பாட்டுகளே கூடாது, அதுவும் சத்தம் போட்டு வைப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அவங்க தங்களுடைய அவசிய தேவைகளை கூட பேச முடியாத அளவுக்கு, அந்த வீட்டுல உள்ள குழந்தைகள் கூட தூங்க முடியாத அளவுக்கு, வயசானவங்க தூங்க முடியாத அளவுக்கு, அல்லது குரான் ஆயத்துகள் குரான் கேசட்டுகளை நீங்கள் ஒளி போட்டாலும் சரி, அது எப்படி இருக்கணும், உங்களுக்கு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ளார கேட்கிற அளவுக்கு தான் அது இருக்கணும், அண்டை வீட்டுக்கு கேட்கும் அளவுக்கு அதை நீங்க வைக்க கூடாது. அவர்களுடைய சுய தேவைகள் அவங்க இருக்கலாம், அல்லது அவர்களுடைய தூக்கம், அவங்களுக்கு தூக்கம் தேவைப்படலாம், அல்லது அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், அந்த அதை அதை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்துவது கூட கூடாது. சொன்னா மார்க்கறிஞர்கள் எந்த அளவு சொல்றாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிதுல ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்கிறார், மஸ்ஜிதுல ஒருத்தர் வந்து தூங்குறாரு, அந்த நேரத்தில் மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதுகிறவர் சப்தமிட்டு ஓதுவது ஹராம் என்று சொல்றாங்க. மஸ்ஜிதுல ஒருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது குர்ஆன் ஓதுகிறவர் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவது கூடாது, ஹராம். சப்தமிட்டு அவர் திக்ர் செய்வது கூடாது என்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஓதுறது வாய்க்குள்ளார சப்தம் இல்லாமல் ஓத முடியும், முடியுமா முடியாதா? அதுக்கு நன்மை இருக்குது. அப்ப நீங்க எப்ப இன்னொரு முஸ்லீமுக்கு தொந்தரவு தரும் வகையில, அதுவும் பள்ளியில வந்து தொழுகையாளி ஒரு முஸ்லீம் அவர் ஓய்வு எடுக்கும் பொழுது அதற்கு கெடுதியாக நீங்கள் செய்யறதும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இரவில் அவர்கள் வந்து சலாம் சொன்னார்கள் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சலாமை தனியா தெரிஞ்சுக்கலாமா? எப்படிப்பட்ட சலாமாக இருக்கும் என்றால், விழித்திருப்பவர் அந்த சலாமை கேட்பார், தூங்குபவர் அந்த சலாமால் விழித்துக் கொள்ள மாட்டார். சுப்ஹானல்லாஹ். மக்கள் தன்னுடைய பேச்சால் கூட பிறருக்கு தீங்கு தராதவர்கள், தொந்தரவு தராதவர்கள், இடையூறு தராதவர்கள் நம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும் அவங்களுடைய சலாம்? விழித்திருப்பவர் கேட்டுக்கொள்வார் அந்த சலாமை, தூங்கிக் கொண்டிருப்பவர் அந்த சலாமால் விழிக்க மாட்டார். இன்றைக்கு சில பேர் இரவு வேலை செஞ்சுட்டு வருவாங்க, அல்லது இரவுல வருவாங்க, இந்த கதவு தட்டுறதுல கூட மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடாதுங்க. காலிங் பெல் அடிக்கிறது, அதாவது கதவு தட்டுறது, அடிச்சாங்கன்னு சொன்னா தட தட தடன்னு தஜ்ஜால் வந்த மாதிரி, லா இலாஹா இல்லல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடாது. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம், அல்லது பக்கத்துல வீட்டில் உள்ளவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுஹ்ஸின் இலா ஜாரிஹி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருப்பவர் தன் அண்டை வீட்டாருக்கு அவர் உதவி உபகாரம் செய்யட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா ஸால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜாரி ஹத்தா ஜனன்து அன்னஹு ஸயுவர்ரிஸுஹு, ஜிப்ரீல் வந்து எனக்கு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி, உரிமைகளை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார், நான் எண்ணிவிட்டேன், இறுதியாக இவர் அண்டை வீட்டாரை என் சொத்துக்கும் வாரிசாக ஆக்கி விடுவார் போல. எப்படிங்க அண்டை வீட்டாரை தன்னுடைய சொத்துக்கே வாரிசாக ஆக்கி விடுவார் போல இருக்க, கடைசியில் இப்படி போற போக்க பார்த்துச்சுன்னா, அந்த அளவு ரசூலுல்லா நினைக்கும் அளவிற்கு ஜிப்ரீலுடைய வசியத் இருந்தது. அப்ப அண்டை வீட்டாருக்கு நம்ம உபகாரம் செய்யறதுல எதெல்லாம் அடங்கும்? அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவங்களுக்கு போய் அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றது, அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதுல நம்ம உதவி செய்யறது, அவங்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உதவி செய்யறது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவின்னு சொன்னா அந்த உதவி செய்யறது. அதாவது உதவி உபகாரம் ஒத்தாசைக்குண்டான எல்லா அம்சங்களையும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இடையூறு தருதல், தொந்தரவு தருதல், தீங்கிழைத்தலுடைய எல்லா வெளிப்பாடுகளை விட்டு முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று அடையாளங்களை இந்த ஹதீஸில் கூறினார்கள். மறுமை நிகழாது, அசிங்கமான செயல்களும் சொற்களும் மக்களுக்கு மத்தியிலே பரவும் வரை, உறவை மக்கள் முறிக்கும் வரை, தீய முறையிலே அண்டை வீட்டாரோடு பழகும் வரை, இந்த மூன்றும் பெரும் பாவங்களிலே அடங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக.